நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. அன்புள்ள கர்த்தராகிய இயேசுவே, நாங்கள் அழைக்கப்பட்ட உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு ஜனமாய் இருக்கின்றபடியால் எங்களுடைய ஸ்தானத்தையும் இடத்தையும் எங்களுடைய பொறுப்புகளையும் அடையாளம் கண்டுகொள்ளுதலுக்குள்ளாக எங்களை கொண்டு வரும்படியான தேவனுடைய உயிர்ப்பிற்கும் வல்லமையின் பொழிவிற்காக மகத்தான எதிர்பார்க்குதலோடு உம்முடைய நாமத்தில் மீண்டுமாக கூட்டப்பட்டிருக்கின்றோம். கர்த்தாவே, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எங்களை வழிநடத்தி, நாங்கள் செய்கிற அல்லது கூறுகிற காரியங்களில் எங்களுக்கு வழிகாட்ட அருள் புரியும். அது உம்முடைய நாமத்திற்கே மகிமையையும் கனத்தையும் கொண்டு வருவதாக. ஆமேன். நான் இன்றிரவு சபைக்கு மீண்டும் வந்து அருமையான ஜனங்களாகிய உங்களோடு இருப்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு வெப்பமாய் உள்ளது என்று நான் அறிவேன். ஆனால் நான் என் மனைவியை தொலைபேசியில் அழைத்தேன். அங்கு வெப்பமானது 90, 95 அல்லது 96 அல்லது அதற்கும் மேலிருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். இங்குள்ளதை காட்டிலும் அங்கு வெப்பம் அதிகம். ஆகையால் நான் இப்பொழுது வெப்பமான சூழ்நிலையில் இருக்க பழகிக் கொண்டிருக்கிறேன். எனவே இந்த அற்புதமான ஈஸ்டர் வேளையில் இங்கே கூடாரத்தில் இருப்பதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று காலை நான் அளித்த அந்த நீண்ட செய்திக்காக மன்னிப்பு கேட்கிறேன் என்று என்னால் கூற முடியவில்லை. ஆனால் நான் உங்கள் பொறுமையை இழக்க வைத்து பின்னர் இன்றிரவு கூட்டத்திற்கு உங்களை மீண்டும் வரவழைக்க நான் விரும்பவில்லை. ஆனால் இந்த உயிர்த்தெழுதலின் ஒரு பாகமாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற இந்த செய்தியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன். புரிகின்றதா? நீங்கள் அதை குறித்து இனிமேல் கவலை கூற வேண்டாம். பாருங்கள், அதன் பேரில் களி கூறுங்கள். அதிலிருந்து எதுவுமே எங்குமே உங்களை வேறுபிரிக்க முடியாது, எதனாலும் முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தில் நித்தியமாக பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். தேவன் தம்முடைய முத்திரையை உங்கள் மீது பதித்திருக்கும் போது நீங்கள் சேருமிடத்தின் முடிவை அடைந்து விட்டீர்கள். அரசாங்கம் ஒரு மூட்டையின் மீது ஒரு முத்திரையை பதித்த பிறகு ரயில்வே நிர்வாகம் கதவின் மீது முத்திரையிடுகிறது. ஆகவே பெட்டியானது அது சேருமிடத்தை அடையும் வரை திறக்கப்பட முடியாது. தேவன் தம்முடைய முத்திரையை ஒரு மனிதன் மேல் பதிக்கிறார். அந்த முத்திரை பரிசுத்த ஆவியாயிருக்கிறார். அவர் அந்த விதமாக ஒரு மனிதனை முத்திரையிடுகிற போது அவன் தன்னுடைய நித்திய ஸ்தலத்தை அடைந்து விடுகிறான். மறுபடியுமாக அவனால் ஒருபோதும் பின்வாங்க முடியாது. காரணம், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று எபேசிய 4:30 கூறுகிறதை நினைவில் கொள்ளுங்கள். பாருங்கள், நீங்கள் என்னென்றைக்குமாய் முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நித்தியமாக முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். அப்பொழுது பிசாசு உங்களை தாக்கி அவனே உங்களிடத்தில் எல்லாவற்றையும் கூறி உங்களை குற்றப்படுத்தி நீங்கள் அவ்வாறு இருக்க முடியாது என்று உங்களை சிந்திக்க தூண்டுவான். ஆனாலும் நீங்கள் அவருக்கு செவி கொடுக்காதீர்கள். இப்பொழுது நீங்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவருக்குட்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் ஒரு காலத்தில் நேசித்த காரியங்களை நீங்கள் இனிமேல் நேசிப்பதில்லை என்பதை அறிவீர்கள். நீங்கள் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் விசுவாசித்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தேவன் நமக்கு மத்தியில் கிரியை செய்கிறதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அது நான் இருக்கிறேன் என்ற அவரே என்பதற்கான தவறி போகாத நிரூபணங்களாகும். அவருடைய நாமத்தில் எப்போதும் உரைக்கப்பட்டிருக்கிற, அவருடைய நாமத்தில் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிற எந்த ஒரு காரியமும் அது உரைக்கப்பட்ட விதமாகவே அப்படியே சரியாக நிறைவேறினதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்கள். விஞ்ஞானம், செய்தித்தாள், புகைப்படம், புகைப்பட கருவிகள், எழுத்தாளர்கள், மற்ற எல்லா காரியங்களும் அதை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியதாயிருந்தது. பாருங்கள், அவைகள் தேவையாயிருந்தாலும் அல்லது தேவையில்லாவிட்டாலும் தேவன் அவைகளை எப்படியும் நடப்பிக்க செய்து அதை அறிய செய்வார். பாருங்கள், இப்பொழுது ஒரு சிறிய குழுவாக இருந்து கொண்டிருக்கிறோம். அவர் ஒரு பெரிய குழுவிற்காக வருகிறதில்லை என்பது நினைவிருக்கட்டும். பயப்படாதே சிறுமந்தையே, இது உங்களுடைய பிதாவின் சித்தம். புரிகின்றதா? நாம் ஒரு ஊழியக்காரரை அபிஷேகம் செய்வதற்கு சற்று முன்பு ஒரு அதிர்ச்சி அளிக்கும் வார்த்தையை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். இது மிகவும் அதிர்ச்சியாயிருக்கிறது, ஆனால் நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது இது சரியான ஒரு எண்ணிக்கையா இருக்கிறது என்று நான் கூறவில்லை, ஆனால் இதை நான் உங்களிடமே விட்டுவிட விரும்புகிறேன். இங்குள்ள யாராவது கால்நடைகளின் செயற்கை கருவூட்ட முறையை எப்போதாவது கண்டிருக்கிறீர்களா என்பதை நான் அறியேன். நான் அதை அங்கீகரிப்பதில்லை, ஆனால் நான் அவ்வாறு செய்யப்பட்டதை பார்த்திருக்கிறேன். அவர்கள் ஆண் மிருகத்தினுடைய விந்தணுவை எடுத்து ஒரு குச்சி போன்றதில் அதை தொட்டு எடுத்து அதை ஒரு துண்டு சலவை கல்லின் மேல் தடவி வைப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அதை பெரிதுபடுத்தி காண்பிக்கும் பூத கண்ணாடியை கொண்டு பார்க்கிறார்கள். அந்த கண்ணாடி அதை எத்தனை மடங்கு பெரிதுபடுத்தி காண்பிக்கிறது என்பதை நான் அறியேன். ஆனால் நீங்கள் அதை இயற்கையான கண்களினாலும் மற்ற சாதாரணமான கண்ணாடிகள் மூலமாகவும் காண முடியாது. அதை பூத கண்ணாடியால் 100 அல்லது 150 மடங்கு பெரிதுபடுத்தி காணும் போது அந்த சிறிய ஒரு சுட்டு விந்தணுவில் ஒரு கால் 50 முதல் 100 வரையிலான சிறு உயிரணுக்கள் சுற்றிலும் குதித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம். பெண்ணிலிருந்தும் கூட அநேக முட்டைகள் வருகின்றன.
Now, when they are
இப்பொழுது அவைகள் ஒன்றாக கொண்டு வரப்பட்டு அவைகளில் முதலில் இணைகிற இரண்டு அந்த லட்சக்கணக்கான உயிரணுக்களில் ஒன்று மாத்திரமே உயிர் வாழப் போவதாயிருக்கிறது. நீங்கள் அதை குறித்து எப்பொழுதாவது சிந்தித்ததுண்டா? அவைகள் அதே விந்தணுக்கள், அதே முட்டைகள், அவைகள் இரண்டுமே ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றன. ஆனால் ஒன்று மாத்திரமே ஜீவிக்கப் போகிறது. எந்த ஒன்று முதலில் முந்திக்கொள்ளும் என்று அதில் தீர்மானிக்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் சில நேரத்தில் முட்டையானது பின்னே இருக்கும், உயிரணுவானது விந்தணுக்களின் நடுவில் இருக்கும். அவைகள் ஒன்றின் மேல் ஒன்று ஊர்ந்து செல்லும். அது பையனாக இருக்கப் போகிறதா அல்லது பெண்ணாக இருக்கப் போகிறதா, சிகப்பு தலையுடையதா இருக்கப் போகிறதா, கருப்பு தலையுடையதா இருக்கப் போகிறதா அல்லது என்னவா இருக்கப் போகிறது என்பதை அறிய ஒரு அறிவுத்திறன் தேவையாயிருக்கிறது. அது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலாக இருக்கிறது. அது வேறொன்றாகவும் இருக்க முடியாது. தெரிந்து கொள்ளுதலே இயற்கையான பிறப்பிலும் கூட அது தெரிந்து கொள்ளுதலாக இருக்கிறது. அது பையனாய் அல்லது பெண்ணாய் இருக்க போவதா இருந்தாலும் அல்லது அது என்னவா இருக்க போவதா இருந்தாலும் சரி, அந்த சிறு விந்தணுவானது இந்த சிறிய முட்டைக்குள் ஊர்ந்து செல்லும் போது அது சிறு வால் பகுதியை போன்று குழந்தையின் முதுகுத்தண்டு வளரும். மிருகமோ குழந்தையோ அல்லது வேறு எதுவா இருந்தாலும் சரி, அந்த லட்சக்கணக்கான மற்ற உயிரணுக்கள் 10 லட்சம் முட்டைகள், 10 லட்சம் விந்தணுக்களில் ஒன்று மாத்திரமே ஜீவிக்கிறது. எல்லாமே ஒரே மாதிரியா இருந்தாலும் எது ஜீவிக்க போகிறது என்பதை தேவன் தெரிந்து கொள்ளுதலின் மூலம் தெரிந்தெடுக்கிறார். மற்றவைகள் யாவும் அழிந்து போகின்றன. 10 லட்சத்தில் ஒன்று. இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு வெளியே வந்தபோது அவர்கள் எல்லோருமே ஒரே தீர்க்கதரிசியின் செய்தியையே விசுவாசித்தனர். அவர்கள் மோசேயின் மூலம் தேவனுடைய அடையாளங்களை கண்டனர். அவர்கள் ஒவ்வொருவரும் அவைகளை கண்டனர். அவர்கள் ஒவ்வொருவரும் எகிப்தை விட்டு வெளியே வந்து சிவந்த சமுத்திரத்தினூடாக கடந்து மோசேக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டனர். ஒவ்வொருவரும் தேவனுடைய வல்லமை மோசேயை தொடுவதையும் அவன் ஆவியில் பாடின போதும் மீரியாம் தம்புரு வாசித்து தரையில் மேலும் கீழும் ஓடினதையும் கண்டனர். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இரவும் வானத்திலிருந்து பெய்த பரலோக மன்னாவை புதியதாகவே புசித்தனர். ஒவ்வொருவரும் அடிக்கப்பட்டிருந்த அந்த ஆவிக்குரிய கண்மலையிலிருந்து குடித்தனர். எகிப்தை விட்டு 20 லட்சம் பேர் வெளியே வந்தனர். ஆனால் எத்தனை பேர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடைந்தனர்? 2 பேர். 10 லட்சத்தில் ஒருவர். மற்றவர்கள் எல்லாம் எங்கே? இயேசுவோ அவர்கள் அழிந்து போனார்கள் என்று கூறினார். உங்கள் பிதாக்கள் 30 வருட காலமாக வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தும் அவர்கள் எல்லோரும் மரித்தார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்பொழுது இந்திரவு உலகில் கத்தோலிக்க, புராட்டஸ்டன்ட், இன்னும் மற்றவர்கள் எல்லோருமாக சுமார் 5000 லட்சம் கிறிஸ்தவர்கள் உள்ளனர். இயேசுவானவர் அந்த எடுத்துக் கொள்ளப்படுதலில் வருவாரேயானால் நான் கூறியிருக்கிறபடியே இந்திரவு உலகில் எடுத்துக் கொள்ளப்படுதலில் 500 பேர் காணாமற் போகலாம். அவர்கள் அநேகமாக அதை ஒவ்வொரு நாளும் எல்லா தேசங்களிலும் எண்ணினாலும் அதை ஒருபோதும் எண்ண முடியாது. ஆகையால் அது எந்த நேரத்திலும் சம்பவிக்கக்கூடும். பாருங்கள், ஓ கிறிஸ்தவர்களே, நாம் நம்மை போர்க்கவசத்துடன் இணைத்துக் கொள்வோம். அவரை நேசித்து நாம் எப்படி அவரை சேவிக்க வேண்டும் என்று அறிந்துள்ளோமோ அவை எல்லாவற்றோடும் சேவித்து அந்த மகத்தான நேரத்திற்காக காத்திருப்போம். இப்பொழுது ஒரு சந்ததியிலிருந்து திரளான லட்சக்கணக்கான மக்கள் வெளிவந்து அறிவகுத்து செல்லப் போவதில்லை. அவ்வாறு இருக்க முடியாது. இப்பொழுது நினைவிருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் ஒரு சந்ததியை முற்று பெற செய்கிறது. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். அன்று ஜலத்தினால் 8 ஆத்துமாக்கள் மட்டுமே ரட்சிக்கப்பட்டன. ஆனால் ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருவருக்கு, யாருக்காவது 40 வருட காலம் முடிவுறுகிறது. பார்த்தீர்களா? ஒவ்வொரு நாளும் அநேகர் தேவனுடைய ராஜ்யத்தில் முத்தரிக்கப்படுகின்றனர். ஒரு நாள் அந்த கடைசி நாள் வரும். நாம் நம்முடைய சரியான சிந்தையில் இருக்கும் போதே இப்பொழுதே நாம் நிச்சயமுடையவர்களாயிருப்போம். சபையிலும் ஜனங்களுக்கு மத்தியிலும் பரிசுத்த ஆவியானவர் தம்மையே நம்மோடு அடையாளம் காண்பித்திருக்கிறார். எனவே நாம் ஒவ்வொரு காரியமும் சரியாக இருக்கிறது என்ற நிச்சயமுடையவர்களாய் அவருக்கு முன்பாக சரியாக தரித்திருப்போம். நீங்கள் நிறுத்திவிட வேண்டாம். அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையானது உங்களை உலகத்தின் காரியங்களிலிருந்து வெளியே கொண்டு வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு செல்லும் வரையில் இரவும் பகலும் இழைப்படையாதீர்கள். நீங்கள் உண்மையாகவே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு வரப்பட்டு தேவனுடைய ஆவியினால் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எவ்வளவு சந்தோஷம்! நாம் இரவும் பகலும் நம்முடைய முழங்காலில் நின்று ஆனந்த கண்ணீரோடு அவர் செய்திருக்கிறதற்காக நன்றி செலுத்த வேண்டும். இன்றிரவு நாம் ஆராதனையில் ஒரு சிறு மாற்றத்தை வைத்திருக்கிறோம். நாம் இங்கு ஒரு அருமையான சகோதரன் காப்ஸ் அவர்களை உடையவர்களாயிருக்கிறோம். அவர் நசரேய சபையிலிருந்து நம்மிடத்திற்கு வந்திருக்கிறார். அது சரியென்றே நான் கருதுகிறேன். சகோதரன் காப்ஸ், அது சரிதானே? அவர் நம்மால் கரங்கள் வைக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட வேண்டும் என்று இன்றிரவு விரும்புகிறார். நாம் எவருக்கேனும் வழங்கும்படியான சான்றிதழ்களை உடையவர்களாக இருக்கவில்லை. அதே சமயத்தில் நாம் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகின்றோம். நாம் சான்றிதழ்கள் வைத்திருக்க கூடும், ஆனால் நாம் ஒரு உண்மையான அபிஷேகிக்கப்பட்ட ஊழியக்காரரின் அவருடைய சான்றிதழ்கள் பரலோகத்தில் இருக்கின்றன என்றே விசுவாசிக்கின்றோம். புரிகின்றதா? தேவன் அவருடைய ஜீவியத்தை வேதத்தோடு அடையாளம் காட்டும் வரையில் அவருக்கு வேதாகமத்தை பிரசங்கிக்க உரிமை உண்டு. அதுவே அவருடைய நற்சாட்சி பத்திரங்கள் என்று நாம் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது சகோதரன் காப்ஸ் நசரேய சபையில் அதிகாரப்பூர்வமாக அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இன்றிரவு அவர் இந்த செய்தியை கொண்டு செல்லும்படியாய் அபிஷேகிப்பதற்கென மூப்பர்களும் மற்றவர்களும் அவர் மீது கரங்களை வைக்க விரும்புகிறார். என்னே ஒரு தீரமான காரியம்! நான் டூசானிலிருந்து வந்தது முதற்கொண்டு மெழுகுவத்தியின் வெளிச்சத்தை அப்படியே அவ்வளவு தீரமாக உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய கனிவார்ந்த சகோதரன் நெவிலுக்கு உதவியாய் இங்கிருக்கும் சகோதரன் காப்ஸ் அவர்களை குறித்தும், மற்றும் இவர்கள் இருவராலுமே அதை அவ்வளவு தீரமாக பிடிக்க முடிகிறது போன்ற அப்படிப்பட்ட அற்புதமான தகவல்களையும் கேள்விப்பட்டேன். நாம் சகோதரன் நெவில் மீது கரங்களை வைத்திருக்கிறோம், ஆனால் சகோதரன் காப்ஸ் அவர்கள் மீது இன்னும் கரங்களை வைக்கவில்லை. ஊழியக்காரராக இருக்கிறவர்கள் சகோதரன் ஜாக்சன் இன்னும் மற்றவர்கள் அவர்கள் இங்கு இருப்பார்களாயின் சகோதரன் ரடல் மற்றும் இங்குள்ள சபையின் மூப்பர்கள் இப்பொழுது அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் இங்கு வந்து சகோதரன் காப்ஸ் அவர்கள் மீது கரங்களை வைக்கும்படி நான் விரும்புகிறேன். இப்பொழுது வேதாகமத்தில் அவர்கள் அந்த விதமாகவே இதை செய்தனர் என்பதை நாம் கண்டறிகிறோம். அவர்கள் அப்பொழுது அவர்கள் மீது கரங்களை வைத்து அவர்களை வேறு பிரித்தனர். அவர்கள் தீமோத்தேயுவிற்கு அந்த விதமாகவே செய்தனர். மேலும் அந்த விசுவாச முந்தி உன் பாட்டியாகிய லோபிசாலுக்குள்ளும் இருந்தது என்று கூறப்பட்டுள்ளது. அந்த மனிதனுக்குள் ஒரு வரம் இருந்தது என்பதை அவர்கள் கவனித்திருந்து சங்கத்தார் அவன் மீது கரங்களை வைக்கும்படிக்கே அவரிடம் வந்தனர். இப்பொழுது பின்மாறி பிரிவை சேர்ந்த சகோதரர்கள், பின்மாறி மழை என்ற பிரிவினை சேர்ந்த சகோதரர்கள் அதை கலப்பாக்கிவிட்டனர். அவர்கள் அதை செய்வதன் மூலம் அவனுக்கு ஒரு வரத்தை அளிப்பதாக எண்ணினர். இல்லை, வரமானது ஏற்கனவே அவனுக்குள் இருந்தது. அவர்கள் தங்களுடைய கரங்களை அவன் மீது வைத்து தேவன் அந்த வரத்தை அவனுக்குள் ஏற்கனவே வைத்திருந்தார் என்று அவர்கள் விசுவாசித்து ஒரு ஒப்புதல் உறுதியை அளித்தனர். அவர்கள் கரங்களை வைப்பதன் மூலம் அதற்கு ஒப்புதல் உறுதியை அளித்தனர். இந்த சபையில் உள்ள இந்த மனிதர்கள் தங்களுடைய ஆத்துமாக்களை அவருடைய உயிர்ப்பிக்கும் வல்லமையை சுதந்திரித்துக் கொண்டனர் என்றே நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது சகோதரர்களாகிய நீங்களும், சகோதரன் ரடல் மற்றும் சபையில் இங்கிருக்கிற நீங்களும், மூப்பர்களும் மற்றும் உடன் தோழமை கொண்டுள்ள சபைகளும் இங்கே வந்து இந்த கூட்டத்தினருக்கு முன்பாக சகோதரன் காப்ஸ் அவர்கள் மீது கரங்களை வைத்து தேவன் அவரை எங்கெல்லாம் அழைப்பாரோ அங்கெல்லாம் கர்த்தராக இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக வெளியே அனுப்பப்பட நம்முடைய ஒப்புதல் உறுதியின் மூலம் அவர் அபிஷேகிக்கப்படும்படி வருவீர்களேயானால் நலமாயிருக்கும். அவர் பிறப்பின் மூலம் ஏற்கனவே நம்மில் ஒருவராக இருக்கிறார். அவர் செய்தியை விசுவாசிக்கிற காரணத்தால் நம்மில் ஒருவராக இருக்கிறார். அவர் வார்த்தையின் சத்தியத்திற்காக நிற்கிற காரணத்தால் நம்மில் ஒருவராக இருக்கிறார். சகோதரன் காப்ஸ் நம்மில் ஒருவராக இருக்கின்றபடியால் உங்களுக்கு முன்பாக கரங்களை வைப்பதனால் அவர் அதிகாரப்பூர்வமாக அபிஷேகிக்கப்பட நாம் விரும்புகிறோம். சரி, சகோதரன் ரடல், சகோதரன் காப்ஸ், சகோதரன் நெவில், சகோதரன் ஜூனியர் ஜாக்சன், இன்னும் இங்குள்ள மற்ற அநேக ஊழியக்காரர்கள் இன்னும் எத்தனை பேர் இங்கு இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. அவர்கள் இன்றிரவு தங்களுடைய சொந்த ஆராதனைகளை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று நான் யூகிக்கிறேன். ஆகவே சகோதரன் காப்ஸ் இங்கே மேலே வாருங்கள். இப்பொழுது நியூயார்க்கிலிருந்து வந்துள்ள சகோதரன் ஹண்டர் அவர்களும் மற்றவர்களும், சகோதரன் அந்தோனியும் எங்கே? அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள் என்று நான் யூகிக்கிறேன். இங்குள்ள உங்களில் மற்றவர்கள் எங்களோடு இருக்கிறவர்கள், ஏன் நீங்கள் இங்கு மேலே வந்து இப்பொழுது எங்களோடு இருப்பதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் சகோதரன் காப்ஸ் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று விசுவாசிக்கிறோம். இங்குள்ள உங்களில் எத்தனை பேர் சகோதரன் காப்ஸ் அவர்களை அறிவீர்கள்? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். சரி, உங்களுடைய கரங்களை கீழே விடுங்கள். எத்தனை பேர் அவர் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் என்று விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். நாம் நம்முடைய சகோதரனாக அவரை நேசிக்கிறோம். இப்பொழுது நாம் அபிஷேகம் செய்யப்படுதல் என்று அழைக்கும் முறையானது முற்றிலும் சரியானதல்ல. ஆனால் இதை கூட்டத்தினருக்கு முன்பாக கூற விரும்புகிறேன். என்னால் இந்த பாடலை பாட முடியாது, ஆனால் நான் அதை பாடும்படி முயற்சிக்க நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு நாள் ஒரு தீர்க்கதரிசி ஆலயத்தில் உள்ள பீடத்தண்டைக்கு சென்றான். அப்பொழுது அவன் அங்கே ஆலயத்தில் இருக்கையில் அவன் ஒரு நல்ல மனிதனாய் இருந்து வந்தான். ஆனால் அவன் உசியா ராஜாவுடைய கரங்களின் பேரில் சார்ந்து கொண்டிருந்தான். ஆயினும் அவன் ஒரு நல்ல மனிதனாக இருந்தான். ஆனால் அதே சமயத்தில் ஒரு நாள் அவன் ஆலயத்தில் ஏதோ ஒரு காரியத்தை கண்டான். அவன் ஒரு தரிசனத்திற்குள்ளானான். அவன் அவ்வாறு அதை அதற்கு முன்பு ஒருபோதும் கண்டதே இல்லை. அவன் தூதர்கள் சட்டைகளோடு கட்டிடத்தினூடாக முன்னும் பின்னும் பறந்து சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கூப்பிடுவதை கண்டான். வாருங்கள் சகோதரனே, பார்த்தீர்களா? சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 பென் அவர்களா? அவரதை கண்டபோது ஆலயத்தின் வாசல்களின் நிலைகள் அசைந்தன. அப்பொழுது அவன், எனக்கு ஐயோ, ஏனென்றால் நான் அசைத்த உதடுகள் உள்ள ஒரு மனிதன் என்றான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தும் கூட அவன் தவறாக இருந்து வந்தான் என்பதை அவன் தேவனுடைய பிரசன்னத்தில் அடையாளம் கண்டுகொண்டான். அப்பொழுதோ அவன், நான் அசுத்த உதடுகள் உள்ள ஒரு மனிதன், நான் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களுக்கு மத்தியில் வாசம் செய்கிறேன் என்றான். அப்பொழுது தூதர்களில் ஒருவன் பறந்து ஒரு நெருப்புத் திரளை எடுத்து அவனுடைய உதடுகளை தொட்டு, மறுப்புத்திரளே, தீர்க்க தரிசன முறை என்றான். சகோதரியே, நீங்கள் விரும்பினால் அந்த பாடலுக்கு ஒரு சுருதியை எங்களுக்கு நீங்கள் கொடுப்பீர்களா? இந்த பாடலை எத்தனை பேர் அறிவீர்கள்? நாம் ஒரு அடியை பாடுவோமாக. சரி. மூப்பர்கள் இப்பொழுது நடந்து சென்று சகோதரன் காப்ஸ் அவர்கள் மீது கரங்களை வைப்பார்களாக. நாம் யாவரும் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக.
Dear God, the temple post is moved again.
அன்புள்ள தேவனே, எங்கள் சகோதரனுக்குள் உயிர்ப்பிக்கும் ஆவியின் ஜீவன் கிரியை செய்கிறதை காண்கையில் ஆலயத்தின் வாசல்கள் மீண்டும் அசைந்துள்ளன. இது உன்னதத்திலிருந்து வந்துள்ளது என்று அவர் உணர்ந்து அவர் தான் செல்ல வேண்டும் என்று கூறுகையில், தேவனே, நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய மூப்பர்களாக இவர் மீது கரங்களை வைக்கிறோம். இவருக்கு ஐக்கியத்தின் வரதுகரத்தை வைத்து எங்களுடைய கரங்களை இவர் மீது வைத்து இவர் மீது தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுப்புகிறோம். நீர் இவருடைய உதடுகளையும் இவருடைய சிந்தனையையும் இவருடைய முழு சரீரத்தையும் அபிஷேகியும். இவர் இந்த சுவிசேஷ செய்தியை நீர் அழைக்கும் ஒவ்வொரு மூலை முடுக்குகள் அண்டைக்கும் எடுத்துச் செல்வாராக. கர்த்தாவே, இதை அருளும். நாங்கள் எங்களுடைய சகோதரனை உம்முடைய ஊழியக்காரன் என்ற முறையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடம் ஒப்புவிக்கிறோம். ஆமென். என் வாலிப சகோதரனே, வார்த்தையை பிரசங்கி, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. சகோதரனே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அபிஷேகிக்கப்படாதிருந்தீர்கள் என்பதை நான் அறியேன். சகோதரன் பென் இங்கே நம்மிடம் வந்திருக்கிறார். அவர் சில காலமாக பிரசங்கித்துக் கொண்டு வருகிறார் என்று நான் நினைக்கிறேன். ஆயினும் அவர் இன்னும் அதிகாரப்பூர்வமாய் அபிஷேகிக்கப்படவில்லை, அல்லது இங்கு அவர் மேல் கரங்கள் வைக்கப்படவில்லை. அவர் அபிஷேகிக்கப்பட்டிருந்தார் என்று நான் நினைத்தேன். அந்த காரணத்தினால்தான் நான் அவரை மேலே அழைத்தேன். இப்பொழுது சகோதரன் பென் அவர்களின் மனைவி இங்கெங்கோ இருக்கிறார். அவள் ஒரு அருமையான நபராயிருக்கிறாள். அவள் ஒரு பெண்
பிரசங்கியாயிருந்தாள்.
அவளும் நம்முடைய சகோதரனும் திருமணம் செய்து கொண்ட போது அவர் அவளை கூடாரத்துக்கு அழைத்துக் கொண்டு வந்தார். அவள் வார்த்தையை கண்டு கேட்டபோது ஒரு அருமையான தோற்றத்தையுடைய ஒரு அருமையான பெண்மணியாய் இருந்த போதிலும் ஸ்திரீகள் அதை செய்வது தவறாய் இருந்தது என்பதை அவள் கண்டபோது அவள் அதை தள்ளி ஒதுக்கிவிட்டு தன்னுடைய கணவன் பேரில் சார்ந்து கொண்டாள். அது சரியாயிருக்கிறது. அது அப்போஸ்தல ஊழியமாயிருக்கிறது. அந்த விதமாகவே அது செய்யப்பட வேண்டும். நான் அறிந்துள்ள வரையில் சகோதரன் பென் தன் மனைவியோடு ஒளிநாடாக்களை கொண்டு செல்கிறார். அவர் அவைகளை தூரமான இடங்களுக்கும் தூரமான மலைகளுக்கும் காடுகளுக்கும் கொண்டு சென்று இந்த ஒளிநாடாக்களை அவர்களுக்கு இயக்கி காண்பித்து அதன் பேரில் விளக்க உரை அளிக்கிறார். அநேக சமயங்களில் அவர்கள் துரத்தப்பட்டு புறம்பே தள்ளப்பட்டு தூக்கி எறியப்பட்டனர். நாம் அதை எதிர்பார்க்கிறோம். அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இங்கு சகோதரன் பென் அவர்களை எத்தனை பேர் அறிவீர்கள்? நாம் அவருக்காக தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளும் இந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமான தேவனுடைய ஊழியக்காரனாய் அவர் இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பாருங்கள், அவர் ஒரு அந்நியராயிருக்கிறார். அவர் நம்மோடு அநேக வருடங்களாக இருந்து வருகிறார். நான் ஒரு தாழ்மையுள்ள மனிதனாகவே அவரை அறிந்துள்ளேன். அவர் என்னை போல இருக்கிறார். அவர் அநேக தவறுகளை செய்துள்ளார். நாம் யாவரும் தவறு செய்கிறோம். சகோதரன் பென் அவர்களை பற்றிய விஷயத்தில் எனக்கு பிடித்தது என்னவென்றால், அவர் தவற்றை சரி செய்து கொள்ள தம்முடைய முடங்காலில் ஊர்ந்து கொண்டிருக்க விருப்பம் கொண்டிருப்பதுதான். அவர் அன்றொரு நாள் விவாகமும் விவாகரத்தும் என்ற செய்தியை கேள்விப்பட்ட போது அவரும் அவருடைய மனைவியும் பிரிய தயாராயிருந்தனர். ஏனென்றால் அவர் அவளை நேசிக்கிறார், அவளும் அவரை நேசிக்கிறாள். ஆனால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையோடு இணைந்து செயல்பட விரும்புகின்றனர். வார்த்தை என்னவெல்லாம் கூறியுள்ளதோ அதைத்தான் அவர்கள் விரும்பினர். தேவன் பென் அவர்களையும் அவருடைய மனைவியையும் அவருடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நாம் நம்முடைய கரங்களை நம்முடைய சகோதரன் மீது வைப்போமாக. அன்புள்ள தேவனே, நாங்கள் எங்களுடைய சகோதரன் பென் அவர்களை நேசிக்கிறோம் என்ற ஒரு அடையாளத்தின் மூலம் எங்களுடைய கரங்களை அவர் மீது வைக்கிறோம். கர்த்தாவே, அவர் உமக்காக ஊழியம் செய்யவும் இந்த ஒளிநாடாக்களோடு வெளியே அனுப்பப்படவும் எங்களில் அநேகர் ஒருபோதும் செல்லாத தூரமான இடங்களில் உள்ள சில மலைப்பிரதேச மக்களுக்கு மத்தியில் அவர்களை இயக்கி காண்பிக்கவும், அதே சமயத்தில் செய்தியானது உலகம் முழுவதும் செல்ல வேண்டும் என்றும் விருப்பம் கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுடைய சகோதரனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவருக்கு உம்முடைய ஆவியை அருள வேண்டும் என்றும் அது அவர் மீது வர வேண்டும் என்றும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரை வழிநடத்தும். அவரையும் அவருடைய மனைவியையும் அந்த இடங்கள் அண்டை வழிகாட்டியும் அங்கே தூரத்தில் ஒரு ஆத்துமா இருக்கலாம். அந்த ஒரு ஆடு உள்ளே கொண்டு வரப்படுகின்ற வரையிலும் வாசல்கள் மூடப்பட முடியாது. நீரோ 99 திருப்தி அடைகிறதில்லை. புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு பெயரும் உள்ளே கொண்டு வரப்பட வேண்டும். கர்த்தாவே, நாங்கள் அவர் மீது கரங்களை வைக்கையில் அவரை எங்களோடு எங்களுடைய சகோதரனாக ஐக்கியப்படுத்துகையில் அவருக்கு உதவி செய்யும். அவருக்கான எங்கள் உதவியும் ஜபமும் அவருடன் செல்வதாக. கர்த்தாவே, அவர் எங்கெல்லாம் செல்லுகிறாரோ அங்கெல்லாம் நீர் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். சகோதரன் பென், உம்மை ஆசீர்வதிக்கிறோம். ஊழியக்கார சகோதரர்கள் என்ற முறையில் ஐக்கியத்தின் முழு ஆதரவையும் உமக்கு அளிக்கிறோம். சகோதரனே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜான் மார்ட்டின் ஏழ் மார்ட்டின் அவர்களை எத்தனை பேர் அறிவீர்கள்? அவர் ஒரு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அவர் ஒரு அசலான பெந்தேகோஸ்தே குழுவிடமிருந்து நம்மிடம் வந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது அவர் போதகராகவும் தனிப்பட்ட முறையிலும் ஒரு ஊழியம் செய்கிறார். ஏழ் ஒரு உண்மையான கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் ஒரு செயலை ஒருபோதும் மறவேன். அநேக காரியங்கள் சம்பவித்திருக்கின்றன, ஆனால் ஏழ் அவர்களோடு சம்பவித்த ஒரு காரியத்தை மறவேன். நான் டெக்சாஸில் உள்ள டெல்லாஸில் இருந்தபோது அவர்கள் ஒரு இரவு அவரை அழைத்ததை நான் நினைத்து பார்க்கிறேன். இல்லை, அது பியூமன் டெக்சாஸ் என்றே நான் நினைக்கிறேன். சகோதரியே, அது சரியா? அவருடைய குழந்தை மரிக்கும் தருவாயில் படுத்துக் கொண்டிருந்தது. அது ஏற்கனவே மரித்து போய் விட்டது என்றே அவர்கள் எண்ணிக்கொண்டனர். அதற்கு சுவாசமே இல்லாதிருந்தது. நான் படுக்கையில் படுத்திருந்த போது ஏழ் அவர்கள் ஒரு தகப்பன் என்ற முறையில் தன்னுடைய தோள்களை குறுக்கினவாறு என்னுடைய அறைக்கு வந்து எனக்கு முன்பாக குனிந்து நின்றார். அவர் தன்னுடைய கரத்தை என் மீது போட்டு, சகோதரனே, நீ தேவனுடைய தீர்க்கதரிசி என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் அதை எப்பொழுதும் விசுவாசித்து வருகிறேன். நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் கூறுவீரானால் என்னுடைய குழந்தை மரித்திருந்தாலும் அது பிழைக்கும் என்று கூறினார். அவருடைய குழந்தை உயிரடைந்து இப்பொழுதும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. அவர் இந்த விசுவாசிகளின் ஐக்கியத்தின் ஆதரவை பெற தகுதியுடையவராய் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சகோதரர்களே, நாம் அவர் மீது கரங்களை வைக்கையில் நாம் ஜபம் செய்வோமாக. கிருபையுள்ள பரலோக பிதாவே, நாங்கள் மீண்டும் எங்களுடைய சகோதரன் மார்ட்டின் அவர்கள் மீது கரங்களை வைக்கிறோம். கர்த்தாவே, அவர் போக வேண்டும் என்று நீர் நியமித்திருக்கிற கடையாந்திர பகுதிகளுக்கு நாங்கள் அவரை அனுப்புகிறோம். அது எங்கேயாயிருந்தாலும், அநேக இடங்களாயிருந்தாலும், அல்லது ஒரு சில இடங்களாயிருந்தாலும், குறுக்கு சாலைகளாயிருந்தாலும், நெடுஞ்சாலைகளாயிருந்தாலும், வழியோரங்களாயிருந்தாலும், அது எதுவாயிருந்தாலும், கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதங்கள் அவரோடு இருப்பதாக. நாங்கள் எங்களுடைய கரங்களை அவர் மீது வைத்து உம்முடைய வாழ்த்துதலை நாங்கள் அவருக்கு கூறுகையில், எங்களுடைய ஆசீர்வாதங்களை அவருக்கு அருளி. கர்த்தாவே, எங்கள் மீது இருக்கிற ஆவியானவர் அவருடன் சென்று அவரை வழிநடத்தி வழியோரங்களிலும் நெடுஞ்சாலைகளிலும் உள்ள இழக்கப்பட்ட ஆத்துமாக்கள் அன்றைக்கு அவரை வழிநடத்துவாராக. நாங்கள் அவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனுப்புகிறோம், ஆமென். சகோதரன் மார்ட்டின், தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது செல்லுங்கள், கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அதே காரியத்திற்கு தாரே, உங்களுடைய பெயர் ரிச்சர்ட் என்பதா? ரிச்சர்ட் பிளேயர் அவர்களை எத்தனை பேர் அறிவீர்கள்? இவர் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இவர் ஐக்கிய பெந்தேகோஸ்தே சபையின் குழுவிலிருந்து வருகிறார். சகோதரனே, சகோதரன் பிளேயர், நான் அவருடைய மகத்தான அழைப்பை நினைவு கூறுகிறேன். சகோதரன் பிளேயர் என்னை நம்ப மனதில்லாதிருந்த அந்த நேரத்தை நான் நினைவு கூறுகிறேன். ஏனென்றால் ஒரு ஆவி அவரோடு கிரியை செய்து கொண்டு நான் தவறாயிருக்கிறேன் என்று அவரிடம் கூறிக்கொண்டிருந்தது. அவர் கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கையில் பரிசுத்த ஆவியானவர் திரும்பி அதை வெளியே அழைத்தார். அவர் ஏறக்குறைய அந்த நிலை குலைவிற்கு ஆயத்தமாயிருந்தார். அதுதாமே அவரை அந்த நிலைக்கு கொண்டு வந்தது. அவருடைய அன்பான மனைவி ஒரு நாள் என்னை அழைத்ததை நான் நினைவு கூறுகிறேன். அவர், சகோதரன் பிரணாம், ரிச்சர்ட் மரிக்கப் போகிறார் என்று நான் நம்புகிறேன் என்று கூறினாள். அவள் ஒரு கழுத்துப்பட்டை துணியை வைத்திருந்தாள் என்று நான் நம்புகிறேன். நான் அவரிடத்தில் அதை கேட்டு ஜெபித்த போது அவள் போய் அதை அவர் மீது வைத்தாள். இதோ அவர் இருக்கிறார். ஒரு சிறு பையன் விபத்திற்குள்ளானான், இல்லை அவருடைய பையன் விபத்திற்குள்ளாகி மூளையின் அதிர்ச்சி கலக்கத்தினால் அவர்கள் அவன் பிழைப்பான் என்ற நம்பிக்கையை இழந்தனர். பின்னர் தொலைபேசியின் மூலம் செய்யப்பட்ட ஜபத்தினால் அந்த குழந்தை சுகமடைந்தது. சகோதரன் பிளேயர், கிறிஸ்துவின் ஒரு உண்மையான சாட்சி என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய ஆசீர்வாதம் அவரோடு செல்லும்படி நீங்கள் ஜெபியுங்கள். சகோதரர்களே, அவர் மீது கரங்களை வையுங்கள். அன்புள்ள தேவரே, எங்களுடைய கனிவார்ந்த பெருந்தன்மையான சகோதரன் உம்முடைய ஊழியக்காரராக அடையாளம் கண்டுகொள்ளும்படிக்கு வெளிச்சத்தில் நடக்க தன்னுடைய சொந்த குழுவிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். பிதாவே, நீர் சகோதரன் பிளேயர் அவர்களை எங்கெல்லாம் அழைப்பீரோ, கர்த்தாவே, அது என்ன பணியாயிருந்தாலும் அதை செய்யும்படி நாங்கள் எங்கள் கரங்களை அவர் மீது வைப்பதன் மூலம் எங்களுடைய ஒப்புதல் உறுதியோடும் எங்களுடைய ஆசீர்வாதங்களோடும் நாங்கள் அவரை அனுப்புகையில் நீர் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியானது சகோதரன் பிளேயர் அவர்களுடன் செல்வதாக. மரித்துக் கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் இழக்கப்பட்டவர்கள் அண்டை அவரை வழிநடத்தி காணாமற் போன அந்த ஆட்டை அவர் கண்டுபிடிக்க உதவி செய்து அதை அவர் திரும்ப மந்தைக்குள் கொண்டு வரும்படிக்கு அவருக்கு வழிகாட்டும். கர்த்தாவே, அது என்னவாயிருந்தாலும் நீர் அவருக்காக என்னென்ன வைத்திருந்தாலும் சரி, உம்முடைய ஆவியானது அவரை வழிநடத்தி அவருடைய ஜீவ யாத்திரையிலூடாக அவருக்கு வழிகாட்ட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் அவருடைய சகோதரர்களாயிருக்கிறோம். ஐக்கியத்தின் ஆதரவை அவருக்கு அளித்து நீர் அவரோடு செல்லுமாறு நாங்கள் உம்மை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன். ஐக்கியத்தின் ஆதரவு. சகோதரன் பிளேயர், தேவருமை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் 100% உங்களுடன் இருக்கிறோம், உங்களுக்காக ஜபிக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடிந்த எந்த காரியத்தையும் செய்வோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன கூறுகிறார்? நீங்கள் யார்? மெர்லின் ஆந்தான். எங்கே? சபையில். சகோதரன் மெர்லின் ஆந்தன் அவர்களை எவராவது அறிவீர்களா? அவர் எனக்கு புதியவராயிருக்கிறார். ஓ ஆம் சகோதரனை, என்னை மன்னிக்கவும், ரட்சங்க சேனை என்ற குழுவிலிருந்து வந்துள்ளார். அது சரி, எனக்கு அவரை நினைவிருக்கிறது. ரட்சகமாக இப்பொழுது நான் அவரை அறிவேன். இந்த நேரத்தில் அவருடைய முகம் எனக்கு பிரபலமாக தோன்றினதாக தெரியவில்லை. அவர் ஒரு தேவனுடைய மனிதன் என்று எத்தனை பேர் அறிவீர்கள்? தேவன் அவரோடு கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். நீங்கள் அவருக்காக ஜெபிப்பீர்களா? இப்பொழுது சகோதரரே, நீங்கள் ரட்சணேசர என்னும் ஒரு மகத்தான ஜனக்குழுவிலிருந்து வந்திருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிவோம். அவர்கள் ஒரு மகத்தான ஜனங்கள். ஆனால் ரட்சணேசர என்னும் குழுவினர் மகத்தான ஒரு ஊழியத்தை வீதிகளில் செய்கின்றனர். நாம் நசரேயன்கள், பெந்தேகோஸ்தே சபை அல்லது ரட்சணிய சேனை அல்லது அவர்கள் எவருக்கும் எதிராக ஒன்றையுமே கூற முடியாது. அவர்கள் நம்முடைய சகோதரர்களாயிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் பாருங்கள், நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த மணி நேரத்திற்கான ஒரு மகத்தான செய்தியை சுமந்து கொண்டு செல்பவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். நீங்கள் எங்களோடு அதை செய்ய விரும்புகின்றீர்களா? நாம் நம்முடைய கரங்களை நம்முடைய சகோதரன் மீது வைக்கையில் நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. அன்புள்ள பரலோக பிதாவே, நீரே அழைப்பை விடுப்பவராயிருக்கிறீர். அவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக வார்த்தையை உயிர்ப்பிக்கிறவரும் நீரே. நீர் அவரோடு இருக்கிறீர் என்றும் அவருக்கு உதவி செய்வீர் என்றும் நாங்கள் விசுவாசிக்கும் ஒரு ஒப்புதல் உறுதியின் காரணமாக நாங்கள் எங்கள் கரங்களை எங்களுடைய விலையேறப்பட்ட சகோதரர் மேல் வைக்கிறோம். நாங்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்றும் தேவனுடைய கிருபையினால் எங்களுடைய இருதயங்களை உயிர்ப்பிக்கும் வல்லமையை இப்பொழுது பெற்றிருக்கிறோம் என்று விசுவாசிக்கிற நாங்கள் எங்கள் ஆசீர்வாதங்களோடு இவரை நாங்கள் அனுப்புகிறோம். நீர் அவரை வழிநடத்துவீர் என்றும் அவருக்கு வழிகாட்டி கர்த்தாவே நீர் அவர் போக வேண்டும் என்று நினைத்திருக்கிற பூமியின் ஒவ்வொரு பாகத்திற்கும் அவரை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய சகோதரன் மீது கரங்களை வைத்து எங்களுடைய ஆசீர்வாதங்களோடு அவரை அனுப்புகிறோம். உம்முடைய ஆவியானது அவருடன் சென்று அவருடைய ஊழியத்தில் அவருக்கு ஆரோக்கியத்தையும் பலனையும் வெற்றியையும் அவருக்கு அருள்வதாக. ஏனென்றால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவரை அனுப்புகிறோம். ஆமேன். சகோதரனே, தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. அதுவே ஐக்கியத்தின் ஆதரவாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். சகோதரர்களே, இந்த விதமாக இவரோடு கரங்களை குலுக்குங்கள். சரி, கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் என்னவெல்லாம் விரும்புகிறீர்களோ இப்பொழுது உங்களுடைய பெயர் என்ன? சகோதரன் கேரல். இது சின்சினாட்டியிலிருந்து வந்திருக்கிற சகோதரன் கேரல். சகோதரன் கேரல் அவர்களை எவரேனும் அறிந்திருந்தால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். சின்சினாட்டியிலிருந்து வருகின்றபடியால் எவரேனும் அறிவீர்களா என்று நான் சந்தேகப்படுகிறேன். அவர் ஒரு குழுவினரோடு இருந்ததாகவும் அந்த குழுவினர் பெண் ஊழியர்களை அபிஷேகம் செய்ய விரும்பினர் என்றும் அவர் கூறுகிறார். எனவே அவரால் அதில் தடுத்திருக்க முடியவில்லை. ஆகவே அவர் அவர்களிடத்திலிருந்து பிரிந்து வர வேண்டியதாயிற்று. சரியாக அதே விதமாகவே நானும் மிஷினரி பாப்டிஸ்டுகளிடமிருந்து பிரிந்து வர வேண்டியதாயிற்று. வேத பண்டிதர் ராயி டேவிஸ், எத்தனை பேர் அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? நிச்சயமாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பாருங்கள், அவர் சில பெண் பிரசங்கிகளை அபிஷேக விரும்பினார். அப்பொழுது நான், கூடாது ஐயா, ஒரு மூப்பன் என்ற முறையில் என்னால் அதை சுய உணர்வோடு செய்ய முடியாது, அது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறது என்றேன். சகோதரன் கேரல், நான் உண்மை அறியேன். ஆனால் உம்முடைய சாட்சியின் அடிப்படையின் பேரிலும் நீர் நிற்கிற சத்தியத்திற்காகவும் நாம் அந்த பெண்களுக்கு விரோதமானவர்கள் ஒன்றும் கிடையாது. அவர்கள் சகோதரிகளாயிருக்கிறார்கள். நாம் அவர்களை நேசிக்கிறோம். ஆனால் அவர்கள் அவர்களுடைய ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அவர்கள் அவ்வாறு தரித்திருக்க வேண்டும். புரிகின்றதா? அவர்கள் ஒரு மனிதனுக்கு அன்புடையவர்கள் என்றும் ஒரு உதவித்துறை என்றுமே நாங்கள் நம்புகிறோம். அது மட்டுமின்றி அவர்கள் ரட்சிப்பிற்கு அடுத்தபடியாக தேவன் ஒரு மனிதனுக்கு அருளுகிற மிக சிறந்த வெகுமதியாயிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி அவளுக்கு பிரசங்க பீடத்தில் எவ்வித இடமும் கிடையாது. அந்த அடிப்படையின் பேரில், தேவன் பேரில் உள்ள உங்களுடைய விசுவாசத்தின் பேரிலும் எங்களோடு ஐக்கியம் கொள்ள வந்துள்ள காரணத்திற்காகவும் நாங்கள் உங்கள் மீது கரங்களை வைக்கிறோம். நாம் நம்முடைய கரங்களை அவர் மீது வைப்போமாக. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த வாலிப மனிதன் இவர் எப்படி உணர்கிறார் என்பதை குறித்து என்னாலும் உணர முடிகிறது. உண்மையான சத்தியத்தின் நிமித்தமாக இவர் வெளியே தள்ளப்பட்டிருக்கிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். ஆகையால் நாங்கள் அவர் மீது கரங்களை வைத்து அவர் மீது எங்களுடைய ஆசீர்வாதங்களையும் வைக்கிறோம். உம்முடைய ஆவியானது அவரை வழிநடத்தி அவருக்கு வழிகாட்டி கர்த்தாவே நீர் எங்கெல்லாம் அவரை அனுப்புகிறீரோ அந்த ஜீவ யாத்திரையூடாக அவரை வழிநடத்துவதாக. நாங்கள் இவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் என்றும் இவருக்கு உதவியாக இருப்போம் என்றும் இவர் சத்தியத்திற்காக நிற்கும் வரையில் இவருக்கு ஆதரவாக இருப்போம் என்பதை இவர் அறிந்து கொள்ளும்படி செய்யும் கர்த்தாவே இதை அருளும். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவரை அனுப்புகிறோம். ஆமேன். சகோதரன் கேரல், தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. நீர் அவர்களுடைய பல்வேறுபட்டவர்களுடைய கரங்கள் மேலே வைக்கப்படுகின்றதை உணர்கிறீர். நீங்கள் யாவரும் அதற்காக ஒருவிதமான ஐக்கியத்தின் ஆதரவை தெரிவிக்கிறீர்கள். இங்கே சகோதரன் ரடல், அவர்கள் சபையிலே ஒருபோதும் அதிகாரப்பூர்வமாக அபிஷேகிக்கப்படவில்லை. சகோதரன் ரடல் அவர்களை எத்தனை பேர் அறிவீர்கள்? நாம் யாவருமே அவரை அறிவோம். அவர் ஒரு தேவனுடைய மனிதனாக இருக்கிறார் என்று எத்தனை பேர் அறிவீர்கள்? அன்புள்ள பரலோக பிதாவே, உம்முடைய மூப்பர்கள் என்ற முறையில் ஆழமான சேற்று தண்ணீரினூடாக கலங்கி வந்திருக்கிற இந்த சகோதரன் மீது கரங்களை வைக்கிறோம். அவர் தம்முடைய சபை விழுந்து போறதை கண்டிருக்கிறார். அவர் ஒவ்வொரு காரியமும் சம்பவிக்கிறதையும் கண்டிருக்கிறார். ஆனால் இன்னமும் விசுவாசிக்கிறார். நாங்கள் எங்களுடைய கரங்களை அவர் மீது வைத்து எங்களுடைய ஆசீர்வாதங்களை அவருக்கு அனுப்புகிறோம். கர்த்தாவே, வார்த்தையினால் வல்லமையாய் இவரை அபிஷேகித்து பூமியின் ஒவ்வொரு மூலை முடுக்கான பகுதிக்கும் இவரை அனுப்பும். இவர் மீது இருந்து இவருக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவரை அனுப்புகிறோம். ஆமேன். சகோதரன் ரடல், ஐக்கியத்தின் ஆதரவு எப்பொழுதுமே உங்களுக்கு உண்டு. நான் சகோதரன் ரடல் அவர்களை அறிவேன். இவர் என்னுடைய சொந்த மகனை போன்றவர். இவருடைய தந்தையையும் தாயையும் அறிவேன். நாங்கள் ஒருவரை ஒருவர் நீண்ட காலமாகவே அறிவோம். சகோதரன் ரடல் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் என்பதை நான் அறிவேன். நான் அவரோடு ஊழியம் செய்திருக்கிறேன். சகோதரன் ரடல், தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. இவருடைய பெயர் என்ன? சகோதரனே, நீங்கள் யார்? சகோதரன் மார்டின். சகோதரன் மார்டின், நீங்கள் இவரை அறிவீர்களா? உங்களுடைய பெயர் என்ன? சகோதரன் மெக்கோமஸ். இங்குள்ள எவருமே இவரை அறியார்கள் என்று நான் யூகிக்கிறேன். ஆனால் இவர், ஆம், இந்த மனிதர் சகோதரன் டெய்லர் அவர்கள் இவரை அறிந்திருக்கிறார். இவர் சுவிசேஷத்தை சுமந்து செல்பவராக இருக்கும்படி தன் மீது கரங்களை வைக்க இங்கே வந்திருக்கிறார். சகோதரன் மெக்கோமஸ் அவர்களே, நீங்கள் எங்கிருந்து வருகின்றீர்கள்? இல்லினாய்ஸில் உள்ள ராக்ஃபோர்ட். ஓ, டூசானில் இருந்து, சரியா? ஓ, தொலைபேசியில் அழைத்ததை இப்பொழுது நான் நினைவு கூறுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன கூறுகிறீர்கள்? உங்களுடைய சகோதரி டூசானில் இருந்து அழைத்த போது தொலைபேசி மூலம் அந்த ஒரு இரவு ஜெபிக்கப்பட்ட அவள் இப்பொழுது இங்கே இருக்கிறாள். ஒரு சில இரவுகளுக்கு முன்பு அவள் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தாள், ஆனால் அவள் இப்பொழுது இங்கே இருக்கிறாள். நண்பனே, சகோதரன் மாற்றீர் அதை அறிந்திருக்கிறார். அவர் செய்தியை கொண்டு செல்ல விரும்புவதில் வியப்பொன்றுமில்லையே. சகோதரர்களே, நாம் கரங்களை மேலே வைப்போம். அன்புள்ள தேவரே, நான் இவர்களுடன் சேர்ந்து உம்முடைய ஊழியக்காரன் மீது கரங்களை வைத்து ஐக்கியத்தின் முழு ஆதரவையும் அவருக்கு அளித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் அவரை அபிஷேகித்திருக்கிறீர்கள். உம்முடைய ஆசீர்வாதங்கள் இவரோடு இருந்து இவரை வழிநடத்தி இவருக்கு வழிகாட்டுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். என் சகோதரனே, ஐக்கியத்தின் முழு ஆதரவும் மற்றவைகளும் உம்மோடு இருப்பதாக. தேவர் உம்மோடு இருப்பாராக. ஆம் சகோதரனே, சரி ஐயா, நான் அதை விசுவாசிக்கிறேன். சகோதரன் டாரிஸ், எனக்கு தெரியாது இந்த மனிதர். சகோதரன் டாரிஸ், சகோதரனே, நீங்கள் எங்கிருந்து வருகின்றீர்கள்? ஆர்கன்சாஸில் உள்ள பிளாக் ராக் என்ற இடத்திலிருந்து. சகோதரன் இவரை அறிந்திருக்கிறார். இங்கே வேறு யாரோ ஒருவர் கூறினார்கள் என்று நான் நினைக்கிறேன். சகோதரன் ப்ரூவர், நான் இந்த காலையில் அவரை சந்தித்தேன் என்று நினைக்கிறேன். சகோதரி வேல் அவர்களும் சகோதரன் வேல் அவர்களும் இவரை அறிந்திருக்கிறார்கள் என்றும், இவர் ஒரு தேவனுடைய மனிதன் என்றும், ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் என்றும் அறிந்திருக்கிறார்கள் என்றும் நான் யூகிக்கிறேன். அற்புதமாயிருக்கிறது. இப்பொழுது செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்று இருக்கும் என்னுடைய அருமையான சகோதரனே, நாங்கள் உமக்கு பின் நிற்போம் என்பதையும் எங்களால் முடிந்த ஒவ்வொரு காரியத்தையும் செய்வோம் என்பதை நீர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீர் எங்கெல்லாம் கடையாந்திர பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்று தேவன் நியமித்திருக்கிறாரோ அங்கெல்லாம் கூட இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் உமக்காக ஜெபித்துக் கொண்டிருப்போம். நாம் நம்முடைய கரங்களை நம்முடைய சகோதரன் டாரிஸ் அவர்கள் மீது வைப்போமாக. அன்புள்ள தேவனே, நாங்கள் எங்களுடைய கரங்களை எங்களுடைய சகோதரன் மீது வைத்து இவருக்கு ஐக்கியத்தின் முழு ஆதரவையும் அளித்து நீர் இவரை அபிஷேகிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவரை அனுப்புகிறோம். ஐக்கியத்தின் முழு ஆதரவையும் இவருக்கு அளிக்கிறோம். உம்முடைய ஆவியானது இவருடன் சென்று இவரை வழிநடத்தி இவருக்கு வழிகாட்டுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். சகோதரனே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. சகோதரன் அந்தோணி என்று நான் நினைக்கிறேன். உங்களில் அநேகர் சகோதரன் அந்தோணியை அறிவீர்கள். அவர் இங்கு நம்மோடு நீண்ட காலமாக இருந்து வருகிறார். நான் இவரை ஒரு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று அறிவேன். அவர் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாலிப மனிதர் என்று நான் நம்புகிறேன். அவர் மீது அதிகாரப்பூர்வமாக ஒருபோதும் கரங்கள் வைக்கப்படவில்லை. நண்பர்களே, இது நடக்கப்போவதா இருந்ததை அவர் அறிந்திருக்கவில்லை, ஆனால் இப்பொழுதோ நன்மையானதாகவே இருக்கிறது. ஆகையால் நாம் சகோதரன் அந்தோணியின் மீது கரங்களை வைத்து அவருக்கு ஐக்கியத்தின் ஆதரவை அளிக்கப் போகிறோம். தேவன் அபிஷேகிக்க வேண்டியவராயிருக்கிறார். நாம் இந்த சகோதரனை நம்புகிறோம் என்பதையும், நாம் அவரை நேசிக்கிறோம் என்பதையும், இந்த செய்தியில் அவர் நம்மில் ஒருவராய் இருக்கிறார் என்பதையும் நீங்களும் அவரும் அறிந்து கொள்ளும்படி இது உள்ளது. அவர் தேவனுடைய ஆசீர்வாதங்களை உடையவராய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அந்த காரணத்தினால்தான் நாங்கள் அவர் பேரில் வேண்டிக் கொள்கிறோம். நாம் நம்முடைய கரங்களை சகோதரன் மீது வைக்கையில் நாம் ஜபம் செய்வோமாக. அன்புள்ள தேவரே, இந்த சிறிய தாழ்மையான உம்முடைய இத்தாலிய தேசத்தை சேர்ந்த ஊழியக்காரன் கத்தாவே, தன் மீது கரங்கள் வைக்கப்பட வேண்டும் என்றும் ஐக்கியத்தின் முழுமையான ஆதரவு அவருக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமாக சபையிலிருந்து அதிகமாய் அளிக்கப்பட வேண்டும் என்றும் இன்றிரவு வந்திருக்கிறார். கர்த்தாவே, உம்முடைய மகத்தான வல்லமையானது இந்த வாலிப பையனை பூமியின் பாகத்தில் நீர் இவரை அழைத்திருக்கிற ஒவ்வொரு மூலை முடுக்கிற்கும் அனுப்புவதாக. இவர் சென்று ஜனங்களை பாபத்திலிருந்தும் சுகவீனத்திலிருந்து விடுவித்து கர்த்தாவே தன்னுடைய ஜீவிய நாட்கள் முழுவதும் உம்மை சேவிக்கும்படி செய்வாராக. நீர் இவரை வழிநடத்தி இவருக்கு வழிகாட்டுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் இவரை அனுப்புகையில் எங்களுடைய ஆசீர்வாதம் இவருடன் இருப்பதாக. ஆமே. தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஓ, எனக்கு தெரியாது, நாங்கள் தொலைபேசி இணைப்பின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளோம். அதாவது ஒரு நிமிடத்திற்கு 50 சென்ட்கள் செலவாகிறது. இங்கே வேறு யாராவது இருக்கிறார்களா? இங்கு வந்து சகோதரர்களே, நீங்கள் யாரா இருக்கிறீர்கள் என்றும் உங்களுடைய பெயர்களையும் இங்குள்ள ஒலிபெருக்கியின் முன் கூறுங்கள். அவர்களுக்கு சொல்லுங்கள். அது அவர்கள் தானா? என் சகோதரர்களே, இந்த மனிதர்களைத்தான். இந்த செய்தியானது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற சத்தியமா இருக்க வேண்டும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? சரி, நீங்கள் வாஞ்சையுள்ளவர்களா இருக்கிறீர்கள். நாங்கள் உங்கள் மீது கரங்களை வைப்போமா என நினைக்கிறீர்கள். நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்பதையும், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடிந்த எந்த காரியத்தையும் செய்வோம் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இப்பொழுது நான் அவர்கள் மீதும் கூட கரங்களை வைக்கும்படி, சகோதரர்களே, நீங்கள் இப்பொழுது இங்கு வரும்படி நான் விரும்புகிறேன். நாம் அவர்கள் மீது கரங்களை வைக்கையில் நாம் யாவரும் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. அன்புள்ள தேவனே, இங்கே ஒரு கூட்ட மனிதர் உள்ளனர். நான் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் என்னுடைய கரங்களை வைக்கிறேன். ஊழியர்களாய் இருக்க வேண்டும் என்று நீரே இவர்களை அழைத்திருக்கிறீர். கர்த்தாவே, இவர்கள் தங்களுடைய வாழ்நாட்கள் முழுவதும் இதை பிரசங்கிப்பார்களாக. ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார்களாக. கர்த்தாவே, நாங்கள் இவர்களை ஆசீர்வதித்து எங்களுடைய ஆசீர்வாதங்களை அனுப்புகையில் நாங்கள் இவர்களுக்கு ஐக்கியத்தின் ஆதரவை தெரிவித்து இவர்களோடு உம்முடைய ஆசீர்வாதங்கள் இருக்க வேண்டும் என்றும் ஜெபிக்கிறோம். நீர் இவர்கள் செல்லும்படி அழைத்திருக்கிற விதமாகவே பூமியின் ஒவ்வொரு மூலை முடுக்கிற்கும் இது செல்வதாக. நீர் அவர்களை அழைத்த அழைப்பிற்கேற்ற பாத்திரங்களாய் அவர்கள் ஊழியம் செய்து உம்மை சேவிப்பார்களாக. இவர்கள் தீரமானவர்களாயும் தேவனுடைய உண்மையான ஊழியர்களுமாய் இருப்பார்களாக. கர்த்தாவே, அருளும். நாங்கள் இதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக் கொள்கிறோம். சகோதரர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரனே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரன் யூம்ஸ், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பாராக. நம்முடைய இருதயங்களை கிறிஸ்தவ அன்பில் இணைக்கிற அந்த பிணைப்பு ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒரே சிந்தையுள்ளவர்களின் ஐக்கியம் அந்த பரத்தை போன்றே உள்ளது. அவர் அற்புதமானவர் அல்லவா? இன்றிரவு இங்கே எத்தனை ஊழியர்கள் தங்கள் மேல் கரங்கள் வைக்கப்பட வேண்டும் என்று இருந்தனர் என்பதை இப்பொழுது சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் இந்த தொலைபேசி இணைப்பில் இணைக்கப்பட்டிருந்தோம் என்பதை நான் அறிந்திருக்கவில்லை. அதற்காக அங்கே வெளியே இருக்கும் ஜனங்கள் என்னை மன்னிப்பீர்களேயானால் நலமாயிருக்கும். நான் அதை அறிந்திருக்கவில்லை. புரிகின்றதா? இந்த சிறிய செய்தியை இன்றிரவு அவர்கள் தொலைபேசியில் இணைக்கப் போவதா இருந்தனர் என்பதை நான் சற்றேனும் அறிந்திருக்கவில்லை. இப்பொழுது நாம் வார்த்தையை வாசித்து ஜெபித்து பரிசுத்த ஆவியானவர் இன்றிரவு உங்களுக்கு என் மூலம் கொண்டு வர விரும்புகிறதாக நான் உணர்கிற இந்த செய்திக்குள்ளாக நேராக செல்வோம். இப்பொழுது நாம் பாடப்பொருளுக்காக திருப்பிக் கொண்டிருக்கையில் நான் இதை ஒரு நொடியில் அறிவிக்க
உள்ளேன்.
நாம் எண்ணாகமம் 22 அதிகாரம் 31 வசனத்திற்கு திருப்புவோமாக. ஒரு பாடப்பொருளுக்காக எண்ணாகமம் 22:31. நீங்கள் திருப்பிக் கொண்டிருக்கையில் நீங்கள் படிக்க விரும்பி அதை எழுதி அல்லது அதை குறித்துக் கொண்டால் நலமாயிருக்கும். இப்பொழுது நான் உங்களை மீண்டும் காணும் வரையில் நீங்கள் யாவரும் என்னை நினைவில் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த கோடை காலத்தில் இன்னும் சில நாட்களில் உங்களை மீண்டும் காண்பேன் என்று நான் நம்புகிறேன். ஏதேனும் நிகழுமாயின் அப்பொழுது நான் வெளிநாடுகளுக்கு செல்லாமல் நான் திரும்பி வருவேன். ஆனால் இவையாவும் எப்படி நடந்துள்ளது? அதாவது பரிசுத்த ஆவியானவர் தாமே தமக்கென நம்மை அனுப்பும்படி தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு வழியில் இப்பொழுது நம்மை அனுப்பப் போவதாக இருக்கிறார் என்றே நாம் இப்பொழுது விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த விதமாகவே நாம் அதை செய்ய விரும்புகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிதாவே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை பற்றி வாசிக்க இருக்கிறோம். நீர் அதை ஆசீர்வதித்து எங்களுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு அதை அபிஷேகம் என்று நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எண்ணாகம புத்தகம் 22 அதிகாரம் 31 வசனம்.
And the Lord opened the eyes of Balaam.
அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலைகுனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். இப்பொழுது இதை குறித்த வாசிப்பில் இதை சுற்றி அமைந்துள்ள ஒரு சூழ்நிலை பொருத்தத்தில் உருவாகும்படி நான் எடுத்துக்கொள்ள விரும்பும் பொருள், தேவன் தமது வார்த்தையை குறித்த தமது சிந்தையை எப்பொழுதாவது மாற்றுகிறாரா என்பதேயாகும். இது ஒரு மிக அருமையான பாடப்பொருளாகும். இது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மகத்தான சத்தியமாயிருக்கிறது. தேவனால் எந்த காரியத்தையாவது கூறி அதன் பின்னர் நான் இதை கூறினதற்கு வருந்துகிறேன் என்று கூற முடியுமா? தேவன் தம்முடைய வார்த்தையை கூறின பிறகு அதை திரும்ப பெற்றுக் கொள்ள கூடுமா? இப்பொழுது இங்கே இந்த கூற்றில் நான் இந்த கூற்றை தெரிந்தெடுக்க காரணம், வேதத்தை வாசிக்கும் ஒருவன் தேவன் தமது சிந்தையை மாற்றுகிறார் என்று கூற முயற்சிப்பது அல்லது அவ்வாறு காண முயற்சிக்கிற வேதாகம கூற்றுக்களில் இது ஒன்றாயிருக்கிற காரணத்தினாலேயே ஆகும். வேதத்தில் உள்ள எந்த இடத்தை காட்டிலும் இந்த இடத்தில் அவர் தமது சிந்தனையை மாற்றினார் என்பது போன்று இது இருக்கும். நான் அதை குறித்து அறிவேன். ஏனென்றால் அவர் பிலேயாமின் இடத்தில் ஒரு காரியத்தை கூறினார், அதன் பின்னர் அவரிடத்தில் மற்றொரு காரியத்தையும் கூறினார். இப்பொழுது அநேக ஜனங்கள் பிலேயாமை ஒரு குறி சொல்லுகிறவன் அல்லது வேறேதோ ஒன்றாக கூற முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் பிலேயாம் ஒரு குறி சொல்பவனாக இருக்கவில்லை, அவன் ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசியாயிருந்தான். இப்பொழுது நாம் முதலில் செய்தியின் சுருக்கமான சாராம்சத்தை புரிந்து கொள்வோம். இஸ்ரவேலர் தங்களுடைய பிரயாணத்தில் எகிப்திலிருந்து பாலஸ்தீனாவிற்கு சென்றனர். கர்த்தர் அவர்களோடு இருந்தார். இஸ்ரவேலருக்கு முன்பாக எழும்பியிருந்த ஒவ்வொரு சத்துருவும் வழியிலிருந்து விலக்கப்பட்டனர். ஏனென்றால் இஸ்ரவேலர் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் வரையில் அவர்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பி சத்துருக்களை அவர்களை விட்டு விலக்குவேன் என்று தேவன் கூறினார். இந்த வேலை ஒருபோதும் மிக பெரிதானதாயிருக்கவில்லை. அமலேக்கியர்களும் அந்நாளின் ராட்சதர்களும் இஸ்ரவேலருக்கு ஒரு பொருட்டாகவே காணப்படவில்லை. இவர்கள் உருவத்தில் சிறியதா இருந்தாலும் இவர்கள் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதில் நடந்து கொண்டிருந்தனர். ஆகையால் எதிர்ப்பு என்னவா இருந்த போதிலும் கவலைப்படவே இல்லை. தேவன் தம்முடைய வார்த்தையின் வாக்குத்தத்தம் இஸ்ரவேலருக்கு ஒருபோதும் தவறி போகாதபடிக்கு பார்த்துக் கொண்டார். பழைய ஏற்பாட்டின் இஸ்ரவேலர் புதிய ஏற்பாட்டின் மனவாட்டிக்கு ஒரு மாதிரியாக இருக்கின்றனர். உலகத்தில் இருந்து வெளியே வந்து கானானுக்குள் அணிவகுத்து சென்றார்கள். அதுபோல நாம் கானானிலிருந்து ஆயிர வருட அரசாட்சிக்குள் செல்கிறோம். இப்பொழுது இங்கே மோவாப் ஸ்தாபன சபைக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது என்பதை நாம் கவனிக்கிறோம். இஸ்ரவேலர் சில ராஜாக்களை கொன்றுவிட்டு சத்ருவை அழித்து போட்டு ஒவ்வொரு காரியத்தையும் கொன்று தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு மோவாப் அருகில் சென்றனர். இப்பொழுது மோவாப் ஒரு அஞ்ஞான தேசமாக இருக்கவே இல்லை. இஸ்ரவேலர்கள் சேவித்த அதே தேவனையே சேவித்த ஒரு தேசமே மோவாப் தேசமாயிருந்தது. மோவாப் தேசமானது லோத்து தன்னுடைய சொந்த குமாரத்தியின் மூலம் பெற்ற அவனுடைய குமாரனாலேயே உண்டானது. அவரே இந்த தேசத்தின் ஸ்தாபகனாய் இருந்து வந்து தன்னுடைய புகழோடு இதனை ஸ்தாபித்து உருவாக்கி இதனை ஒரு மகத்தான தேசமாக கட்டினார். அதன் பின்னர் அவர்கள் அதை பன்மடங்காக விருத்தி அடைய செய்தனர். இப்பொழுது இஸ்ரவேலர் ஆபிரகாமின் வித்தாயிருந்தனர், லோத்தின் வித்தாய் அல்ல. இஸ்ரவேலர் யாக்கோப்பு ஈசாக்கிலிருந்து தோன்றினர். இஸ்ரவேலர் யாக்கோப்பிலிருந்து 12 கோத்திரங்களாக ஊற்றெடுத்து வந்தவர்கள். இந்த யாக்கோப்பு பின்னர் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டான். ஏனென்றால் அவன் கர்த்தரோடு போராடினான். இப்பொழுது இதில் தொலைபேசியின் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களாகிய உங்களுக்கு நான் முதலில் கூற விரும்புவது என்னவெனில், நான் குற்றம் காண்கிறவனாக இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை என்பதையாகும். நான் அவ்வாறு இல்லை என்று நான் நம்புகிறேன். ஆனால் செய்தியானது எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நான் அந்த செய்திக்கு உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும், இல்லை என்றால் நான் ஒரு வாய்மாலக்காரனாய் இருப்பேன். புரிகின்றதா? நான் எதை கூற அனுப்பப்பட்டிருக்கிறேனோ அதை காட்டிலும் வேற எதையுமே என்னால் கூற முடியாது. இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தின் மிகப்பெரிய சத்துரு ஸ்தாபனமாக்கப்பட்ட சபைகள் என்றே நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அது முடிவாக மிருகத்தின் முத்திரைக்குள்ளாக உருவாகும் என்று நான் என் முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறேன். என்னால் தேவனுடைய ஒத்தாசையை கொண்டு வேதத்தின் மூலம் அதை நிரூபிக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். நான் அதை ஏற்கனவே செய்திருக்கிறேன். அது சபைகளின் ஆலோசனை சங்க ஐக்கியத்தில் உள்ள மிருகத்தின் முத்திரைக்குள்ளாக உருவாகும். ஏனென்றால் தேவன் எந்த நேரத்திலுமே எப்போதும் ஒரு ஸ்தாபிக்கப்பட்ட சபையை, ஸ்தாபனமாக்கப்பட்ட சபையை ஒருபோதும் அங்கீகரிப்பதே இல்லை. அவர் அதை ஒருபோதும் செய்ததே இல்லை. ஒவ்வொரு முறையும் மனிதன் ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கிற போது தேவனுடைய ஆவியானவர் அதை விட்டு போய்விட்டு அதன் பின்னர் ஒருபோதும் மீண்டும் திரும்பி வந்ததே இல்லை. எந்த சரித்திர காரணையாவது கேட்டு பாருங்கள், அல்லது நீங்களே படிப்பவராக இருந்தாலும் படித்து பார்க்கலாம். ஒருபோதும் கிடையாதே. அவர்கள் ஸ்தாபனமாக்கிற போது தேவன் அதை அலமாரியின் மேல் வைத்து விட்டார். அது அங்கேயே சென்று விட்டது. அப்பொழுதிலிருந்து அது அங்கேயே தரித்துள்ளது. அவைகள் அங்கத்தினர்களில் வளர்ந்தன. ஆனால் உயிர்ப்பிக்கும் ஆவியிலோ ஒருபோதும் வளர்ச்சி அடையவே இல்லை. ஒருபோதும் இல்லை, இனிமேலும் வளர்ச்சி அடையாது. இங்கே மோவாப் அப்படிப்பட்ட ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு சபைக்கு மாதிரியா இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய ஸ்தாபனத்தில் உள்ளது போன்று தங்களுடைய சொந்த தேசத்தில் ஒரு ஸ்தாபிக்கப்பட்ட தேசமாயிருந்தனர். அவர்கள் அங்கே தங்களுடைய சொந்த மார்க்கங்களை உடையவர்களாக இருந்தனர். அவர்களுடைய மார்க்கம் இஸ்ரவேலர் கொண்டிருந்த அதே மார்க்கமாக இருந்தது. அவர்கள் மோவாபியர்களாக இருந்தனர், யெகோவா தேவனில் விசுவாசம் கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் ஸ்தாபனமாக்கப்பட்ட ஜனக்கூட்டமாக இருந்தனர். இப்பொழுது அவைகள் இயற்கையான சபையை சுட்டிக்காட்டுகிறது போலவே இஸ்ரவேல் அதனுடைய பிரயாணத்தில் ஆவிக்குரிய சபையை சுட்டி காண்பிக்கிறது. இப்பொழுது இஸ்ரவேலர் ஒரு ஸ்தாபிக்கப்பட்ட தேசமாய் இருக்கவில்லை. அவர்கள் தேவரை பின்தொடர்ந்த வரையிலும் அவர்கள் தனிப்பட்டவர்களாகவே இருந்தனர். அவர்கள் பரதேசிகளாய் வந்து செல்வதற்கென்று இடமே இல்லாதவர்களாய் இருந்தனர். அக்கினிஸ்தமம் எங்கெல்லாம் சென்றதோ அங்கெல்லாம் அவர்கள் அதனோடு சென்றனர். அவர்கள் ஒரு ஸ்தாபனமாக்கப்பட்ட தேசமாய் இருக்கவில்லை. அவர்கள் ஒரு ஒழுங்குமுறையை அவர்களுக்குள்ளே உடையவர்களாக இருந்தனர். ஏனென்றால் தேவனால் அவர்களுக்கு விருத்த சேதனம் கட்டளையாக கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த நேரத்தில் அவர்கள் ஒருபோதும் ஸ்தாபனமாகவில்லை. ஆனால் முடிவிலே அவர்கள் ஸ்தாபனமாக்கப்பட்ட தேசமாக மாறின போது அங்குதான் அவர்கள் விழுந்து அவர்களுடைய மேசியாவையே புறக்கணித்தனர். இப்பொழுது இந்த இயற்கையான மற்றும் ஆவிக்குரிய சபைகளின் ஆவிகளும் ஸ்தாபனங்களின் ஆவிகளும் சந்திக்கின்ற போது அங்கு எப்பொழுதுமே ஒரு மோதல் உண்டாகிறது என்பதையே நாம் கண்டறிகிறோம். அது அவ்வாறு இருக்க ஒருபோதும் தவறினதே இல்லை. அது எப்பொழுதுமே மோதல்களாகவே இருக்கின்றன. ஏனென்றால் அதில் பொறாமை உண்டு என்று நாம் கண்டறிகிறோம். இந்த பொறாமை இது மாம்ச பிரகாரமான ஒத்துப்போகுதலையும் போலி ஆள்மாறாட்டத்தையும் உண்டாக்குகின்றன. அது அப்பொழுது இருந்தது போல இன்றைக்கும் இருக்கிறதை நாம் கண்டறிகிறோம். தேவன் ஒரு தனிப்பட்ட நபருக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்கிற போது ஒவ்வொருவரும் தேவன் அந்த நபருக்காக செய்ததைப் போலவே போலியாய் அதை பின்பற்ற முயற்சிக்கிறார்கள். பாருங்கள், அது ஒரு போட்டியை உண்டாக்குகிறது. அது மாம்ச பிரகாரமானதை ஏற்படுத்துகிறது. ஆகையால் மற்றொரு புறம் அவைகள் ஆவிக்குரிய பலன்களை அளிக்க முடியாமற் போகும்போது அப்பொழுது அவர்கள் அதை ஒரு அரசியல் வல்லமையின் மூலமோ அல்லது அதற்கு பதிலாக ஏதோ ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டு ஜனங்களுடைய மனதை நிலைகுலைய செய்வதற்கும் தங்களை பின்பற்றுவதற்கான சீஷர்களை இழுத்துக் கொள்வதற்குமே எடுத்துக் கொள்கிறார்கள். இங்கே பூமியின் மேல் காயின் ஆபேல் என்ற இரு பையன்கள் இருந்த போதும் அதுவேதான் ஆரம்பத்தில் சரியாக சம்பவித்தது. ஆபேல் காயினுடைய பலியை பார்க்கலும் ஒரு மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தின போது தேவன் இறங்கி வந்து அவனுடைய பலியை ஏற்றுக் கொள்வதன் மூலம் ஆபேலை ரூபகாரப்படுத்தினார். அது காயினுக்கு பொறாமையை உண்டு பண்ணினது. எனவே அவன் தன்னுடைய சகோதரன் மேல் பொறாமை கொண்டிருந்தபடியால் தன்னுடைய சகோதரனை கொலை செய்தான். அது ஆதியிலேயே துவங்கிறது. அதாவது இயற்கையான பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவுமே அதே சமயத்தில் காயினும் ஆபேலும் ஒரே தேவனையே தொழுதனர். அவர்கள் இருவரும் ஒரே விதமான பலிபீடங்களையே கட்டினர். அவர்கள் இருவரும் ஒரே தேவனை ஒரே சபையில் ஒரே பலிபீடத்தில் தொழுது
கொண்டனர்.
ஆனால் காயின் மாம்ச பிரகாரமான அறிவாராய்ச்சியின் மூலம் நிலத்தின் கனிகளை கொண்டு வந்து அவைகளை ஒரு பலியாக பலிபீடத்தின் மேல் வைத்து இதுவே தேவனுக்கு பாவ நிவர்த்திக்கான பதிலாக இருக்கும் என்று நிச்சயமாக எண்ணினான். ஆகையால் ஜனங்கள் இன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் ஆப்பிள் கனிகளை தின்றனர், அதுவே பாவத்திற்கு காரணமானது என்று நினைக்கிறது போலவே அவன் அவைகளை கொண்டு வந்திருக்க வேண்டும். என்னவா இருந்தாலும் இப்பொழுது அது ஒரு மாதுளை கனி அல்லது அது போன்ற வேறுதோ ஒரு கனி என்று அவர்கள் கருதுகின்றனர் என்று நான் நினைக்கிறேன். அண்மையில் அவர்களில் சிலர் அவ்வாறு கூறினர், அது வேறேதோ ஒன்றா இருந்தது என்று கூறினர். ஆனால் ஆபேல் சரியான பலியை உடையவனாயிருந்தான். அதை செய்தது ரத்தமாயிருந்தது என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆகையால் அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தான். இப்பொழுது ஆபேல் விசுவாசத்தின் மூலம் வெளிப்பாட்டின் மூலம் வேறெந்த வழியின் மூலமாயும் அல்ல தன்னுடைய பலியை கொண்டு வந்த போது தேவன் அதை ஏற்றுக்கொண்டார். அப்பொழுது வேதமே எழுதப்படாதிருந்தது. ஆகையால் நீங்கள் பாருங்கள், நீதியின் துவக்கமே தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட சத்தியமாக இருக்கிறது. ஜீவனுள்ள தேவனுடைய முழு சபையும் அதன் பேரில்தான் கட்டப்பட்டிருக்கிறது. இயேசு ஒரு நாள் மலையிலிருந்து இறங்கி தம்முடைய சீஷரிடத்தில் வந்து, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். ஒருவன் நீர் மோசே என்றும் மற்றொருவன் நீர் எலியா என்றும் நீர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் கூறினர். அப்பொழுது அவரோ நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு, தேவனால் ஏவப்பட்டு ஆவியால் உயிர்ப்பிக்கப்பட்டு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ற மிகப்பெரிய அறிக்கையை செய்தான். இந்த வாக்குறுதியை பாருங்கள், யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏ சீமோனாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் எந்த கல்? இப்பொழுதோ கத்தோலிக்கர் பேதுருவாகிய இந்த சிறிய கல்லின் மேல் என்று கூறுகிறார்கள். புராட்டஸ்டன்ட்களோ கிறிஸ்துவாகிய கல்லின் மேல் என்று கூறுகிறார்கள். வித்தியாசமாயிருக்க வேண்டும் என்பதனால் இதை கூறவில்லை. ஆனால் அவர் யாராயிருந்தார் என்று பேதுரு கொண்டிருந்த அந்த வெளிப்பாட்டின் மீதானதாய் அது இருந்தது. இயேசு என்னை அனுப்பின பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்றார். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு
வெளிப்படுத்தினார்.
இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆவிக்குரிய பிரகாரமாக வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தை. கவனியுங்கள், விசுவாசத்தினாலே ஆபேல் ஒரு மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். மாம்ச பிரகாரமான விசுவாசியோ அது அவருடைய சொந்த கரங்களின் கிரியைகளாய் இருந்தன என்றும், அவனுடைய கனிகள் மற்றும் அவன் கொண்டு வந்த அவனுடைய அழகான காணிக்கையே தேவன் அங்கீகரிப்பார் என்றும் எண்ணியிருப்பான். ஆனால் அதுவோ ஒரு மோதலையே உண்டு பண்ணிற்று. ஆபிரகாமிற்கும் லோத்திற்கும் மோதல் உண்டாக வேண்டியதாய் இருந்தது என்பதை நாம் கண்டறிகிறோம். மோசேவுக்கும் தாத்தான் கோராகிற்கும் அதே விதமாக மோதல் உண்டாயிருந்தது என்பதை நாம் கண்டறிகிறோம். மோசே கர்த்தருடைய வார்த்தையால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து அந்த மணி நேரத்தில் அவர்களுடைய தலைவராக இருக்கும்படி அவன் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தான் என்று ரூபகாரப்படுத்தப்பட்டான். ஆபிரகாம் இந்த எல்லா காரியங்களையும் வாக்கு பண்ணியிருந்தான். தேவன் மோசே என்ன செய்வார் என்றும் என்ன சம்பவிக்கும் என்று கூறியிருந்தாரோ அதையே அவன் இங்கு சரியாக செய்தான். கோராகு மாம்ச பிரகாரமானவனாக இருந்து கொண்டு அவர்களுக்கு மத்தியிலே ஒரு ஸ்தாபனத்தை எழுப்ப விரும்பினான். அவன் ஒரு மனித குழுவை உருவாக்க விரும்பினான். அதை போன்ற ஜனங்களிடத்தில் தேவன் ஈடுபடுகிறதில்லை. இன்றைக்கு அதுபோன்று உள்ள ஒரு யாத்திரையின் மாதிரியில் அந்த ஸ்தாபனத்தை தேவன் நியமிக்கிறதில்லை என்பதை சரியாக அது அங்கு வேத வாக்கியத்தில் காண்பிக்கிறது. ஏனென்றால் கோராகு அதை உருவாக்கி முடித்தவுடனே அவன் மோசையினிடத்தில் நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் என்றான். வேறு வார்த்தைகளில் கூறினால் முழு சபையுமே பரிசுத்தமாயிருக்கிறது. ஏன், ஆனால் நீர் மாத்திரமே பரிசுத்த மனிதர் என்று நீர் கூறுகிறீர். அதை போன்ற எந்த காரியத்தையுமே கூற உனக்கு எவ்வித உரிமையும் கிடையாது. உண்மையே ஒரு பெரிதான ஒன்றாக ஆக்கிக் கொள்ள முயற்சித்திருக்கிறேன். நாங்கள் எல்லோருமே பரிசுத்தமானவர்களாயிருக்கிறோம், நாங்கள் எல்லோருமே தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் என்று கூறினான். மோசே தன்னுடைய தலையை திருப்பிக் கொண்டு அங்கிருந்து நடந்து சென்றான். அப்பொழுது அவன், கத்தாவே நான் என்ன செய்வேன் என்று கேட்டான். அதற்கு தேவனோ, நீ உன்னை அவனிடத்திலிருந்து வேறுபிரித்துக் கொள், எனக்கு போதுமென்றாகிவிட்டது என்றார். அவர் அவனை பூமியில் விழுங்கி போட்டார். பாருங்கள், ஒரு மோதல் உண்டாயிருந்தது. மாம்ச பிரகாரமானதும் ஆவிக்குரியதும் சந்திக்கிற போது அங்கு எப்பொழுதுமே ஒரு மோதல் உண்டாகிறது. யூதாசும் இயேசுவும் சந்தித்த போது அங்கு ஒரு மோதல் இருந்தது. ஒன்று தேவனுடைய குமாரன், மற்றொன்று சாத்தானுடைய குமாரன். காயினும் ஆவேலும் போலவே அவர்கள் சந்தித்த போது அங்கு ஒரு மோதல் உண்டாயிருந்தது. அவர்களில் ஒருவர் சபையின் பொக்கிஷதாரியாக இருந்தார், மற்றொருவர் ஒரு போதகர். நாம் இப்பொழுதும் இந்நாளிலும் மீண்டும் அதே காரியத்திற்கே வந்திருக்கிறோம். மாம்ச பிரகாரமான ஸ்தாபனம் ஆவிக்குரிய கிறிஸ்துவின் மனவாட்டி அண்டைக்கு வருதல். ஆவிக்குரிய பிரகாரமான கிறிஸ்துவின் மனவாட்டி மாம்ச பிரகாரமான ஸ்தாபனங்களில் இருந்து மிகவும் வித்தியாசப்பட்டவளாயிருக்கிறார். அவர்களுக்குள் எவ்வித ஒப்புமையும் கிடையவே கிடையாது. இப்பொழுது கவனியுங்கள், இயற்கையானது எப்பொழுதுமே ஆவிக்குரியவைகளுக்கு ஒப்பனையா இருக்க முயற்சிக்கிறது. ஆனால் யாக்கோபு மற்றும் ஏசா என்பவர்களின் காரியத்தில் அது கிரியை செய்யவில்லை, அது கிரியை செய்யாது. இப்பொழுது நன்மை செய்கிற காரியங்கள் என்று வருகின்ற போது உண்மையிலேயே மனுஷனுடைய பார்வையில் ஏசா யாக்கோபை காட்டிலும் மேலானவனாகவே இருந்தான். அவன் தன்னுடைய தந்தையை கவனிக்க முயன்றான். அவன் தந்தை குருடனாயிருந்தான், ஒரு தீர்க்கதரிசியுமாயிருந்தான். அவன் இந்த எல்லா காரியங்களையும் செய்யும்படி முயற்சித்தான். ஆனால் அதே சமயத்தில் ஏசா இவையாவும் மாம்ச பிரகாரமான கிரியையா இருக்கிறது என்பதை குறித்து எண்ணி பார்க்கவே இல்லை. அவன் எதை செய்தானோ அதன் மூலமாக, யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒரு நன்மையை செய்வதன் மூலமாக அவன் அதனுள் பிரவேசிக்க முடியும் என்றும் அதுவே சரியானது என்றும் அவன் எண்ணினான். ஆனால் யாக்கோபு அவனுடைய முழு ஆத்மாவும் அந்த புத்திர சுவீகாரத்தை அடைவதில் நோக்கமாயிருந்தது. அதனால் தான் தேவன் அவனை ஆவிக்குரிய பிரகாரமாக அங்கீகரித்தார். கவனியுங்கள், அது எப்பொழுதுமே மாம்ச பிரகாரமானவன் ஆவிக்குரியவனை எதிர்க்கவே காரணமாயிருந்து வருகிறது. அது காயின் ஆபேலை வெறுக்க காரணமானது, அது கோராகு மோசேயை வெறுக்க காரணமானது, அது யூதாஸ் இயேசுவை வெறுக்க காரணமானது. அது அவ்வாறு தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றது. ஆதியிலே காயின் ஆபேலை வெறுத்தது போல, தேவன் ஆபேலின் பலியை ஏற்றுக்கொண்ட போது காயின் அவனை அழிக்க முயற்சித்தது போல, மாம்ச பிரகாரமானவன் ஆவிக்குரியவனை வெறுக்கவே அது காரணமாயிருக்கிறது. அவர்கள் செல்வாக்கையும் கூட அழிக்க முயற்சிக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் அழிக்க முயற்சிக்கிறார்கள். ஏனென்றால் அது பொறாமையே என்று வேறொன்றுமில்லை. அது காயிருக்குள் ஆரம்பித்தது. அது பொறாமையே என்பதை நிரூபித்தது. அது இன்றைக்கும் இயற்கையானதும் மாம்ச பிரகாரமானதும் ஆவிக்குரிய பிரகாரமானதும் ஒன்றையொன்று சந்திக்கிற போது அதே காரியமாகவே இன்னமும் இருக்கிறது. அது சாத்தான் என்பதை நிரூபிக்கிறது. ஏனென்றால் பொறாமை சாத்தானிடத்திலிருந்து வருகிறதே என்று வேறெந்த வழியிலிருந்தும் வருகிறதே இல்லை. அதன் பின்னர் அது உண்மையை போலியாக பாவனை செய்யவும் இல்லாத ஏதோ ஒரு காரியத்தை யாரோ ஒருவர் போலியாக பாவனை செய்ய முயற்சிக்கவும் நியமிக்கப்படாதவர்கள் நியமிக்கப்படாத ஏதோ ஒன்றை செய்யவுமே காரணமாயிருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் நாம் இதை குறித்து எவ்வளவாய் பார்த்திருக்கிறோம். ஓ என்ன, இதை குறித்து எவ்வளவோ உள்ளது. ஆகையால் தேவன் தம்முடைய மூல வார்த்தையை குறித்து அவருடைய சிந்தனையை எப்பொழுதுமே மாற்றுகிறதில்லை என்பதை நாம் காண்கிறோம். ஆனால் அவர் யாரை அழைக்கிறாரோ அவர்களை அவரே அபிஷேகிக்கிறார். வேறு யாருமே அந்த ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. வேறு யாருமே மோசேயினுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. எத்தனை கோராக்கள் எழும்பியிருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. எத்தனை தாத்தான்கள் எழும்பியிருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது தேவன் மோசேயை அழைத்திருந்தாரே என்று வேறு எதையும் பொருட்படுத்தவே இல்லை. ஆனால் ஜனங்கள் அவருடைய பரிபூர்ண சித்தத்தில் நடக்கவில்லை என்றால் அப்பொழுது அவர் ஒரு அனுமதிக்கும் சித்தத்தில் உங்களை நடக்க வைக்க அனுமதிக்கிறார். கவனியுங்கள், அவர் அதை அனுமதிக்கிறார். சரி, ஆனால் அவர் அதை அவருடைய மகிமைக்காக தம்முடைய சித்தத்தில் கிரியை செய்கிறார். அதை போன்றே ஆதியிலே பிள்ளைகள் மாம்சீக பாலியல் உறவின் மூலம் பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தில் இருக்கவில்லை. இல்லையா? தேவன் மனிதனை பூமியின் மண்ணிலிருந்து சிருஷ்டித்து அவருக்குள் ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஒரு ஜீவ ஆத்மாவானான். அதன் பின்னர் அவர் அந்த மனிதனிடத்திலிருந்து ஒரு துணையை எடுத்து அவனுக்கு ஒரு மனைவியை உண்டாக்கினார். அதுவே தேவனுடைய முதன்மையான மற்றும் மூல சித்தமாயிருந்தது. ஆனால் பாவமானது உள்ளே வந்தபோது அது செய்த அதே காரியத்தை செய்தது. அப்பொழுது அவர் மனிதன் மனைவியாக ஒருவளை மணந்து கொள்ளவும் அவள் மூலம் பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளவும் அனுமதித்தார். பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், அப்பொழுது நீங்கள் இதை அதை அந்த விதமாகவே பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். ஆனால் நீங்கள் பாருங்கள், அது ஒருபோதும் அவருடைய பரிபூர்ண சித்தமாயிருக்கவில்லை. ஆகையால் ஒரு துவக்கத்தை கொண்டுள்ள இந்த எல்லா காரியங்களுக்குமே ஒரு முடிவு உண்டாயிருக்க வேண்டும். எல்லா பாவங்களும் அழிவுக்குட்பட வேண்டும். எல்லா பாவங்களும் போக்கப்பட வேண்டும். ஆகையால் உயிர்த்தெழுதல் வரும்போது அந்த மகத்தான 1000 வருட அரசாட்சியில் நாம் நம்முடைய தகப்பன்மார்களுக்கும் தாய்மார்களுக்கும் மீண்டும் பிறக்க வேண்டியதாயிருக்காது. ஆனால் தேவன் ஆரம்பத்தில் செய்தது போன்று பூமியின் மண்ணிலிருந்து மனிதனை அவனுடைய துணையோடு அழைப்பார். அது உண்மை. அந்த விதமாகத்தான் அவர் அதை ஆதியில் செய்தார். ஆகையால் தேவன் தம்முடைய சிந்தையை எந்த காரியத்தை குறித்தும் ஒருபோதும் மாற்றுகிறதில்லை. ஆனால் அவர் உங்களை தொடர்ந்து செல்லும்படி அனுமதிப்பார். இப்பொழுது நான் இங்கே இதை குறித்து கூற விரும்புவது என்னவென்பதை புரிந்து கொள்ளும்படியாக இது சுற்றி வளைத்து கூறுகிறதாய் உள்ளது. ஆனால் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். புரிகின்றதா? தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படி உங்களை அனுமதித்து அதை செய்யும் போது உங்களையும் கூட ஆசீர்வதிப்பார். ஆனாலும் அது இன்னமும் அவருடைய பரிபூர்ண சித்தம் அல்ல. யாத்ராகமும் 19 அதிகாரத்தில் தேவன் இஸ்ரவேலரை நியாயப்பிரமாணத்தை எடுத்துக் கொள்ளும்படி அனுமதித்தார். கிருபையானது அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு தீர்க்கதரிசியையும் அக்னி ஸ்தம்பத்தையும் ஒரு பலிக்கான ஆட்டுக்குட்டியையும் ஒரு விடுவிக்கும் வல்லமையையும் அளித்திருந்த போதிலும் அவர்கள் ஒரு நியாயப்பிரமாணத்திற்காகவே கூக்குரலிட்டனர். அது தேவனுடைய சித்தமாக இருக்கவில்லை. ஆனால் மனிதன் அதை விரும்பின காரணத்தால் அது நியமிக்கப்பட்டது. அவன் விரும்பின அந்த நியாயப்பிரமாணத்தினாலே அவன் சபிக்கப்பட்டான். தேவனுடைய சித்தமாக இருக்க வேண்டும் என்பதே மிக சிறந்ததாகும். அதைத்தான் அவர் கற்பித்தார். உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. நாம் நம்மை அவருடைய சித்தத்திற்கும் அவருடைய வார்த்தைக்கும் ஒப்புவிக்க வேண்டும். அதை குறித்து கேள்வி கேட்க வேண்டாம். அதை விசுவாசியுங்கள். அதை சுற்றி கொண்டு செல்லும்படியான ஒரு வழியை கண்டறிய முயற்சிக்காதே. அது இருக்கிற விதமாகவே அதை அப்படியே ஏற்றுக்கொள். அநேகர் சுற்றி செல்லும்படி வேறேதோ ஒரு வழியை கண்டறிய விரும்புகிறார்கள். நீங்கள் அவ்வாறு செய்யும் போது, நீங்கள் தானே அவ்வாறு கண்டறியும்படி செல்லும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதையும் நீங்கள் கண்டறிவீர்கள். ஆனாலும் நீங்கள் அவருடைய அனுமதிக்கும் சித்தத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர்களே என்று அவருடைய பரிபூரண தெய்வீக சித்தத்தில் அல்ல. நான் கூறினது போல அவர் அதை அனுமதிக்கிறார். ஆனாலும் அது அவருடைய பரிபூர்ண சித்தமாக இருக்கும்படி அனுமதிக்க மாட்டார். ஆனால் அவர் அதை கனப்படுத்தும்படி கிரியை செய்து தம்முடைய பரிபூர்ண சித்தத்தையே ஆசீர்வதிப்பார். மாம்சீக பாலியல் உறவின் மூலம் பிள்ளை பேறு உண்டாவதும் அதில் ஒன்றாயிருக்கிறது. இப்பொழுது கவனியுங்கள், மோவாப் துவக்கத்திலேயே முறை தவறி பிறந்த ஒரு தேசமாயிருந்தது. அதன் துவக்கமே முறை தவறினதாயிருந்து அதே சமயத்தில் தகப்பன் விசுவாசியாயிருந்தார், மகளும் விசுவாசியாயிருந்தாள். நீங்கள் ஒரு ஆவிக்குரிய சிந்தையை உபயோகித்து அதை ஊமாரப்படுத்தினால் மற்றெந்த காரியத்தையும் போன்று அவ்வளவு தெளிவாக ஸ்தாபனமாக அங்கு அது நிற்பதை உங்களால் சரியாக காண முடியும். நிச்சயமாக பாருங்கள், முழு காரியமுமே ஒன்று சேர்ந்து தவறாயிருக்கிறது. பாருங்கள், அது இந்த விதமாக கொண்டு வரப்பட்டு துவங்கினபடியால் அது தொடர்ந்து ஒரு பனிக்கட்டி பந்து போல உருண்டு சென்று அவ்வாறே தொடர்ந்து உருண்டு கொண்டே செல்கிறது. நீங்கள் ஒரு தவறை செய்து அந்த ஒரு தவறின் பேரிலேயே துவங்கி நீங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அதை போன்று மற்றொன்றை அதன் பின்னர் மற்றொன்றை என ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து தவறிழைத்துக் கொண்டே போகின்றீர்கள். அந்த விதமாகவே சபையானது துவங்கினது. அந்த விதமாகத்தான் அது ரோமாபுரியில் நிசாயா ஆலோசனை சங்கத்தில் ரோமன் கத்தோலிக்க சபையாக துவங்கினது. ஆதியில் அது பெந்தேகோஸ்தையில் இருந்து வந்தது. ஆனால் அவர்கள் ஸ்தாபனமான போது சபைக்குள்ளாக ஆடம்பரத்தை கொண்டு வந்தனர். பின்னர் அவர்கள் மரித்தோருக்கான ஜபங்களை ஏறுத்தல், ஜபமாலைகளை உருட்டுதல் என்ற இந்த மற்ற எல்லா காரியங்களையும் துவங்கினர். அப்பொழுது அது அப்படியே ஒரு தவறிலிருந்து துவங்கி ஒன்றிலிருந்து மற்றொன்று என்று இப்பொழுது அது வந்துள்ள நிலைமைக்குள்ளாகும் வரை தவறாகவே இருந்து கொண்டே வந்தது. அதில் பெந்தேகோஸ்தேவின் எந்த ஒரு பிரதிநிதித்துவமும் இல்லை. புரிகின்றதா? ஒரு தவறு மற்றொன்றை பின்தொடர்ந்தது, அது மற்றொன்றை பின்தொடர்ந்தது. அது செய்ய வேண்டியது ஒரு காரியம், அதாவது தன்னை சுத்திகரித்துக் கொண்டு ஆதி நிலைக்கு திரும்புவதே ஆகும். மார்ட்டின் லூதர் நீதிமானாகுதல் என்பதிலிருந்து துவங்கினார். இது முன்னேற்றம் அடைந்து லூதரன் சபையாக இருந்திருக்க வேண்டும். புரிகின்றதா? லூத்தரன் சபையானது தன்னை ஸ்தாபனமாக்கிக் கொண்ட போது அவர்களால் வெஸ்லியின் பரிசுத்தமாகுதலை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அது ஸ்தாபனமாக்கப்பட்டது. மனிதர்களால் அதற்காக நிற்க முடியாத காரணத்தால் ஆவியானவர் அதிலிருந்து கடந்து சென்று விட்டார். இப்பொழுது இங்கே லோத்தின் குழு உள்ளது, அல்லது மோவாப் லோத்தின் குமாரத்தினுடைய பிள்ளையாயிருந்தான். அது முறை தவறின பிறப்போடு துவங்கினது. இப்பொழுது கவனியுங்கள், மாம்ச பிரகாரமான சபையை போலவே மோவாப் மாம்ச பிரகாரமான ஸ்தாபனத்தை சுட்டிக்காட்டுகிறார். இஸ்ரவேலர் ஆவிக்குரிய சபையை சுட்டிக்காட்டுகின்றனர். இஸ்ரவேல் அங்கே ஒரு உண்மையான சபையாய் அந்த நாளின் மனவாட்டியாய் இருந்து எகிப்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டு உண்மை என ரூபகாரப்படுத்தப்பட்டிருந்தது. கவனியுங்கள், அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து வந்தனர். அவர்கள் இருவரும் ஏழு பலிபீடங்களை கட்டி சுத்தமான பலியான காளைகளை ஒரே மாதிரியான பலிகளையே பலியிட்டனர். அவர்கள் வரப்போகின்ற மேசியாவை குறித்து சாட்சி பகரும்படியான ஆட்டுக்குட்டிகளையும் கூட பலியிட்டனர். அடிப்படையில் அவர்கள் இருவரும் ஒரே மாதிரியாகவே இருந்தனர். இஸ்ரவேலரோ இங்கு கீழே பள்ளத்தாக்கிலும் மோவாபோ மலையின் மேலும் இருந்தனர். மோவாப் ஏழு பலிபீடங்களை கட்டினான். இஸ்ரவேலர் ஏழு பலிபீடங்களை கட்டினர். மோவாப் ஏழு காளைகளோடும் இஸ்ரவேலர் ஏழு காளைகளோடும் பலியிட்டனர். வரப்போகின்ற மேசியாவை குறித்து பேசும்படியாக மோவாப் ஏழு ஆட்டுக்கடாக்களோடும் இஸ்ரவேலர் ஏழு ஆட்டுக்கடாக்களோடும் பலியிட்டனர். அவர்களுக்குள் இருந்த வித்தியாசம் என்ன? அடிப்படையில் இருவரும் சரியாகவே இருந்தனர். ஆனால் நீங்கள் பாருங்கள், மோவாப் தன்னோடு தேவனுடைய ரூபகாரப்படுத்தலை பெற்றிருக்கவில்லை. அவர்கள் வெறுமன ஒரு தேசமாக இருந்தனர், வெறுமன ஒரு ஆடம்பரமான குழுவினராயிருந்தனர். ஆனால் இஸ்ரவேலரோ தங்களோடு ஒரு தீர்க்கதரிசியை உடையவர்களாயிருந்தனர். அவர்கள் தங்களோடு ஒரு அடிக்கப்பட்ட கண்மலையை உடையவர்களாயிருந்தனர். அவர்கள் ஒரு அக்கினி ஸ்தம்பத்தை உடையவர்களாயிருந்தனர். அவர்கள் சுகமளித்தலுக்கான ஒரு வெண்கல சர்பத்தை உடையவர்களாயிருந்தனர். அவர்கள் தங்களோட கூட அசைவாடின தேவனுடைய ஆசீர்வாதங்களை உடையவர்களாயிருந்தனர். அவர்கள் வெளியே அழைக்கப்பட்ட தேவனுடைய புத்திரர்களாயிருந்தனர். இப்பொழுது இங்கே இது இன்றைய சபைகளின் பரிபூர்ண மாதிரியாக இருப்பதை நாம் கண்டறிகிறோம். மோவாபியர் அவ்வாறு இருக்கவில்லை. இஸ்ரவேலர் இடம்பெட்டு இடம் சென்ற தேசாந்திரிகளாயிருந்தனர். அந்த அக்கிரிஸ்தம்பம் எங்கெல்லாம் சென்றதோ அவர்களும் அதனோடே சென்றனர். மோவாப் அவ்வாறு இருக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய சொந்த ஸ்தாபனத்தில் தங்களுடைய சொந்த தேசத்தில் குடியமர்த்தப்பட்டிருந்தனர். அவர்கள் இடம்பெயரவில்லை, அவர்கள் அங்கேயே தரித்திருந்தனர். அவர்கள் தங்களுடைய ஆடம்பரங்களை உடையவர்களாயிருந்தனர். அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை அவர்களே நியமித்திருந்தனர். அவர்கள் தங்களுடைய போர் வீரர்களை உடையவர்களாயிருந்தனர். அவர்கள் தங்களுடைய யுத்த வீரர்களை உடையவர்களாயிருந்தனர். அவர்கள் தங்களுடைய ராஜாவை உடையவர்களாயிருந்தனர். அவர்கள் தங்களுடைய கட்டளைகளை ராஜாவினிடத்திலிருந்தே பெற்றிருந்தனர். ஆனால் மோவாபியர் தங்களிடத்தில் இல்லாத ஏதோ ஒரு காரியம் இஸ்ரவேலரிடத்தில் இருப்பதை கண்டனர். அவர்கள் இஸ்ரவேலருக்கு மத்தியில் ஒரு மகத்தான வல்லமை இருப்பதை கண்டனர். அது ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தது. அது தீர்க்கதரிசி மோசேவாக இருந்தது. யுத்தமானது தோல்வியை தழுவின போது இஸ்ரவேலர் மோசேயினுடைய கரங்களை அங்கே உயர்த்தி பிடிக்க யுத்தமானது மாறினது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆகையால் அவர்கள் அதை போன்ற அப்படிப்பட்ட ஒன்றை உடையவர்களாயிருக்கவில்லை. எனவே அவர்கள் அதை அரசியலோடும் ஒரு அரசியல் ஆதரவோடும் சரிசமமாக்க முயற்சித்தனர். இஸ்ரவேலர் தங்களுக்குள்ளே வல்லமை உள்ளவர்களாக விளங்குவது போன்று தங்களுக்கு மத்தியிலும் வல்லமை விளங்கும்படிக்கும், அவர்கள் ஒரு தீர்க்கதரிசியை உடையவர்களாக இருக்கும்படிக்கும், மற்றொரு தேசத்திற்கு சென்று ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வரும்படிக்கு கூலிக்கு பொருத்திக் கொண்டனர். மாம்ச பிரகாரமான ஒப்பிடுதலை நீங்கள் காண்கின்றீர்களா? மாம்ச பிரகாரமான சபையை இன்றைக்கு உங்களால் காண முடிகிறதா? அது இன்றைக்கு அதே காரியத்தை செய்துள்ளது. கவனியுங்கள், இப்பொழுது அவர்கள் இருவருமே தீர்க்கதரிசிகளை உடையவர்களாயிருந்தனர். அதில் இருந்த ஒரே வித்தியாசம், மோசேவோ தேவனுடைய தீர்க்கதரிசியாயிருந்தான், அவனுடைய ராஜா தேவனாயிருந்தான். அங்கிருந்தே அவன் தன்னுடைய கட்டளைகளை, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றான். பிலேயாம் அவனும் கூட ஒரு ராஜாவை உடையவனாயிருந்தான். அந்த ராஜா பாலாக் என்ற மோவாபின் ராஜாவாயிருந்தான். அங்கிருந்தே இவன் தன்னுடைய கட்டளைகளையும் தன்னுடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றிருந்தான். ஆகையால் மோவாபியர் பாலாக்கினிடத்தில் இங்கே வாரும் என்றனர். இல்லை, பாலாக் பிலேயாமினிடத்தில் வந்து எனக்காக இந்த ஜனங்களை சபியும், ஏனென்றால் அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடியிருக்கிறார்கள். மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இவர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிற யாவையும் மேய்ந்து போடுவார்கள் என்றான். ஆகையால் இப்பொழுதே வாரும், உம்மால் சபிக்க முடியும், உம்மால் ஆசீர்வதிக்கவும் முடியும், நீர் என்ன செய்தாலும் அங்கீகரிக்கப்படும் என்பதை நான் அறிந்துள்ளேன் என்றான்.
Now we want to notice that this man
இப்பொழுது இந்த மனிதன் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான் என்பதை நாம் கவனிக்க விரும்புகிறோம். ஆனால் அவன் தன்னுடைய புத்திர சுவிகாரத்தை அரசியல் காரணங்களுக்காக விற்று போட்டான். இன்றைக்கு சபையானது செய்துள்ளது போலவே லூத்தர், வெஸ்லி, பெந்தேகோஸ்தே மற்றும் அந்த முழு கூட்டமும் அதை தங்களுடைய ஸ்தாபன ஆதரவுகளுக்காக விற்று போட்டு விட்டனர். மோசே தேவனின் கீழ் இருந்தான், பிலேயாம் பாலாக்கின் கீழ் இருந்தான். அதே சமயத்தில் அவர்கள் இருவரும் தீர்க்கதரிசிகளாயும் தேவனால் அழைக்கப்பட்ட மனிதர்களுமாய் இருந்தனர். இருவருமே ஆவிக்குரியவர்களாகவே இருந்தனர். ஆனால் வித்தியாசத்தை கவனியுங்கள், ஒவ்வொருவருக்கும் ஒரு தலைமை இருந்தது. மோசேக்கு தேவன் தலையாயிருந்தார், பிலேயாமிற்கு பாலாக் தலையாயிருந்தான். மாம்ச பிரகாரமானது தவறாயிருக்கிறது என்பதை நிரூபிக்கும்படி ஆவிக்குரியது எவ்வாறு உபயோகிக்கப்பட்டுள்ளது என்பதை இங்கே கவனியுங்கள். மோசே தேவனால் அனுப்பப்பட்டு கடமையின் பாதையில் இருந்து கொண்டு மற்றொரு தேவனுடைய தீர்க்க தரிசியினால் சவாலை சந்திக்கும்படி அழைக்கப்படுகின்றான். உங்களால் அதை கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? மோசே தேவனால் அழைக்கப்பட்டு, தேவனால் அபிஷேகிக்கப்பட்டு, தேவனுடைய பணியில் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் இந்த குளிர்ந்து போன சம்பிரதாயமான கூட்டத்தினை வந்தபோது தேவன் ஆசீர்வதித்து அபிஷேகித்திருந்த இந்த தீர்க்கதரிசி மற்றொரு தேவனுடைய தீர்க்கதரிசியினால் சவாலுக்கு அழைக்கப்பட்டான். நீங்கள் எப்படி வேறுபாட்டை கூறுவீர்கள்? அவர்கள் இருவருமே தீர்க்கதரிசிகளாயிருந்தனர். தேவனோ இரண்டு தீர்க்கதரிசிகளிடத்திலுமே பேசினார். அவர்களில் சிலர் இதை செய் என்று தேவன் கூறினார், அதை செய் என்று தேவன் கூறினார் என்று கூறுகிறார்கள். இப்பொழுது நான் அதை குறித்து கேள்வி கேட்கிறதில்லை. ஆனால் அது தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாயிருக்கிறது. தீர்க்கதரிசி, அவன் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, அவன் ஒழுங்குமுறைக்கு புறம்பே இருக்கிறான். ஆகையால் அதை போன்று அநேக ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகின்றனர். ஓ, இந்த சகோதரனால் இதை செய்ய முடியும், இந்த சகோதரனால் அதை செய்ய முடியும் என்று கூறி வார்த்தையை மறுதளிப்பதா? நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும், மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் நான் ஒன்றுமில்லை. அந்நாளில் அநேகரனை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே நான் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறேன் அல்லவா, நான் உம்முடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்தி வல்லமையான கிரியைகளை செய்திருக்கிறேன் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்தில், அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை ஒருபோதும் அறியேன் என்று சொல்லுவேன். அதே சமயத்தில் அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு அறிக்கையோடு அவர்கள் வருகிறார்கள். ஆனால் இயேசுவானவரோ, அவர்கள் அக்கிரம செய்யக்காரராக இருக்கிறார்கள் என்றார். அக்கிரமம் என்றால் என்ன? நீங்கள் செய்ய வேண்டும் என்று அறிந்துள்ள ஒரு காரியத்தை செய்வதற்கு சரியாயிருக்கிற ஒரு காரியத்தை அதே சமயத்தில் நீங்கள் அதை செய்யாமல் இருப்பதேயாகும். கடைசி நாட்களில் அது என்னவா இருக்க போகிறது என்பதை பாருங்கள். முழு ஒழுங்கிற்கும் செவி கொடுங்கள். இன்றிரவு அதுவே என்னுடைய நோக்கமாக இருந்தது. நான் 9 மணிக்கு வெளியே போய்விடுவேன் என்று கூறினேன். ஆனால் ஒருகால் நான் சற்று கழித்து செல்லப்போவதாக இருக்கிறேன். பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்களுக்கு இந்த ஒழுங்குமுறையை காண்பிக்க வேண்டும் என்பதே என்னுடைய முழு நோக்கமாக இருந்தது. பாருங்கள், தேவன் தேவனாக தரித்திருக்கும்படி தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ள வேண்டியவராயிருக்கிறார். இப்பொழுது இந்த இருவருமே ஆவிக்குரிய மனிதர்களாகவும், இருவருமே தீர்க்கதரிசிகளாகவும், இருவருமே அழைக்கப்பட்டவர்களாகவே இருந்தனர் என்பதை நாம் கவனிக்கிறோம். மோசே சரியாக கடமையின் பாதையில் இருந்த போது ஒவ்வொரு நாளும் அவனுக்கு முன்பாக புதிதான அக்கினி ஸ்தம்பமும் கடமையின் பாதையில் தேவ ஆவியானவரும் அவன் மீது இருந்தனர்.
Here comes another servant of God, called of God, ordained of God.
தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட மற்றொரு தேவனுடைய ஊழியக்காரன் வருகிறான். தேவனுடைய வார்த்தை ஒரு தீர்க்கதரிசியாகி அவனண்டை வருகிறது. இங்கே ஆபத்தான பகுதி உள்ளது. அவன் தேவனுடைய மனிதனாய் இருக்கவில்லை என்று எவரும் வாக்குவாதம் செய்ய முடியாது. ஏனென்றால் தேவ ஆவியானவர் அவனிடத்தில் பேசினார் என்றும் அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தான் என்றும் வேதமே கூறியுள்ளது. ஆனால் நீங்கள் பாருங்கள், அவன் தேவனிடத்தில் இருந்து உண்மையான பதிலை பெற்ற போது அவன் அதை காத்துக் கொள்ள மனதில்லாதிருந்தான். அவன் அதற்கு கவனம் செலுத்தவில்லை. ஆகையால் அவன் மோசேயைக்கு சவாலிடும்படிக்கு சென்றான். இப்பொழுது பிலேயாம் தன்னுடைய முழு இருதயத்தோடு தேவனுடைய சித்தத்தை தேடினான். இப்பொழுது இந்த மகத்தான மனிதர்கள் வந்து, பிலேயாமே, நீ உடனடியாக பாலாக் ராஜாவினிடம் வர வேண்டும் என்பதற்காகவும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்பதற்காகவும் பாலாக் ராஜா எங்களை அனுப்பியிருக்கிறான். ஏனென்றால் அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எங்கும் சிதறியிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் எனக்கு எதிராக பாலைமறை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சுற்றிலும் புறம்பாகவும் இருந்த ஒவ்வொரு ராஜ்யத்தையும் நசுக்கியிருக்கிறார்கள். எனவே இப்பொழுதே நீ வந்து இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஏனென்றால் நீர் எவரையாயிலும் சபிப்பீரேயானால் அவன் சபிக்கப்பட்டவனாவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று கூறினர். இப்பொழுது நீங்கள் பாருங்கள், அவன் ஒரு தேவனுடைய மனிதனாயிருந்தான். நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாயிருந்தான். இப்பொழுது பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தபடியால் நான் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான் உண்டு. அது தேவனுடைய சித்தம் என்னவென்பதை தேடுவதேயாகும் என்று எண்ணினான். அவன் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருப்பானேயானால் அதுவே ஒரு தீர்க்கதரிசியின் கடமையாயிருக்கிறது. முதலாவது ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தையின் சித்தத்தை கண்டறிய வேண்டும். அவன் அதை செய்ய வேண்டும். ஏனென்றால் அவன் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கின்றபடியால் தேவனுடைய வார்த்தை அவனிடத்திற்கு வருகிறது. அவர்களோ, நீ ஒரு வேத சாஸ்திரி அல்ல என்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை ஒரு வேத சாஸ்திரி என்று வருகிறது என்று வேதம் ஒருபோதும் கூறுகிறதில்லை. அவர்கள்தான் அதை குழப்புகிறவர்களாக இருக்கிறார்கள். வார்த்தை தேவனுடைய தீர்க்கதரிசி என்று வருகிறது. இங்கே தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய ஒரு மனிதன் இருந்தான். அவன் கூலிக்கு பொருத்தப்பட்ட போது, கூலிக்கு பொருத்தப்பட்டு மற்றொரு தேவனுடைய ஜனங்களை சபிக்கும்படி வந்தபோது அவன் தேவனுடைய சித்தத்தை தேடும்படி சென்றான். அவன் அவருடைய பரிபூர்ண சித்தத்தை அறிந்து கொள்ள விரும்பினான். தேவன் தம்முடைய பரிபூர்ண சித்தத்தை இந்த காரியத்தில் அவருக்கு தெரிவித்தார். அவருடைய பரிபூர்ண சித்தம் அவனுக்கு அளிக்கப்பட்டிருந்தது. அவருடைய சித்தம் என்னவா இருந்தது? நீ போக வேண்டாம். அதுவே தேவனுடைய முதல் வார்த்தையாயிருந்தது. அவர்களோட போக வேண்டாம். என்னுடைய பரிபூர்ண வழிகளில் நடக்கின்ற என்னுடைய ஜனங்களை தாக்க நீ முயற்சிக்க வேண்டாம். இன்றைக்கு அது எவ்வாறு உள்ளது? தேவ ஆவியானவர் உங்களுக்கு மத்தியிலே கிரியை செய்கிறதை அவர்கள் காணும் போது குழப்பம் உண்டு பண்ணவும் வாக்குவாதம் செய்யவும் இன்னும் மற்ற எல்லாவற்றையும் செய்ய விரும்புகின்றனர். அவர்கள் இதை பல வருடங்களாக அடக்கி அழித்துவிட முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை எவ்வளவு அதிகமாக அடக்கி அழிக்க முயற்சிக்கிறார்களோ அவ்வளவு அதிகமாக அது வளர்கிறது. தேவன் ஆசீர்வதித்திருக்கிறதை உங்களால் சபிக்க முடியாது. உங்களால் சபிக்கவே முடியாது. நீங்கள் அதை செய்யவே முடியாது. ஆகையால் நீங்கள் பாருங்கள், அது தேவனுடைய ஜனங்களாக இருந்தது. இப்பொழுது அந்த தீர்க்கதரிசி அவன் இங்கே மேலே இருந்த போதிலும், அவன் ராஜாவினால் கூலிக்கு பொருத்தப்பட்ட போதிலும், ஆடம்பரங்களுக்கு மத்தியில் செயல்பட்ட போதிலும் தேவனுடைய வார்த்தை அவனுக்கு வந்தது. அவன் தேவனுடைய சித்தத்தை தேடினான். தேவனுடைய சித்தம் அவனிடத்தில் திரும்பி பேசி, இந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம், நான் அவர்களை ஆசீர்வதித்து விட்டேன் என்று உரைத்தது. இப்பொழுது நாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த செய்தியை மறுதளிக்க கூடிய ஒரு வேத சாஸ்திரி இந்த வானத்தின் கீழ் எங்கும் இல்லை. இது சரியான நேரத்திற்கான சரியான தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இதில் கூறப்பட்டுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் அல்லது செய்யப்பட்டுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் ரூபகாரப்படுத்தியிருக்கிறார். அவர் அது சரி என்று நிரூபித்திருக்கிறார். இப்பொழுது வேத சாஸ்திரியா இல்லாமல், வேதம் வாசிப்பவனா இல்லாமல், தீர்க்கதரிசியா இல்லாமல் அந்த வார்த்தைக்குள்ளாக நோக்கி பார்க்க முடியும். அவன் ஒரு தீர்க்கதரிசியா இருப்பானால் அவன் அதே காரியத்தையே பார்ப்பான். அவன் அதே விதமாக அதே காரியத்தை பார்க்கவில்லை என்றால் அங்கு ஏதோ காரியம் தவறாக இருக்கிறது என்பதை அது காண்பிக்கிறது. நீங்களோ, நல்லது, ஓ, நான் அதை எதிர்மாறாக எடுத்துக்கொள்ள கூடும் என்கிறீர்கள். ஆகையால் பாலாக்கும் பிலேயாவும் அவ்வாறு எடுத்துக் கொண்டிருக்க கூடும். பார்த்தீர்களா? தேவன் மோசேயை அடையாளம் கண்டுகொள்ள செய்தார். அப்படியானால் அத்தாட்சி என்னவா இருந்தது? தேவனுடைய வார்த்தையே. அவன் வெளிப்படையான தெளிவான தேவனுடைய தீர்மானத்தை கேட்டான். போக வேண்டாம், நான் ஆசீர்வதித்திருக்கிறதை சபிக்க முயற்சிக்க வேண்டாம். அவர்கள் என்னுடைய ஜனங்களாயிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? பிலேயாமுக்கு ஆரம்பத்திலேயே அந்த ஜனங்களை பிடிக்கவில்லை.
ஓ,
இன்றைக்கு உலகத்தில் எத்தனை பிலேயாம்கள் இருக்கின்றனர். ஆரம்பத்திலேயே அந்த கூட்டம் அவனுக்கு பிடிக்கவில்லை. இப்பொழுது நீ போக வேண்டாம் என்ற தெளிவான தேவனுடைய தீர்மானத்தை அவன் கேட்ட பிறகும், ஆனால் நீங்கள் பாருங்கள், அதற்கு ஏற்ப செய்வதற்கு பதிலாக அவன் செய்தது காயினை போன்றும் கோராகை போன்றும் இருந்தது. அவன் பொறாமை உள்ளவனாக இருந்தான். அந்த காரணத்தினாலே அவன் எப்படியாவது போக வேண்டும் என்றிருந்தான். கவனியுங்கள், திருப்பி அவனை அனுப்பி வைத்த ஸ்தாபன தலைமை அலுவலகத்திற்கு, இல்லை நான் போவேன் என்று நம்பாதீர்கள், நான் அவர்களோடு ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டாம், நான் அந்த ஜனங்களோடு வாக்குவாதம் செய்ய மாட்டேன். ஏனென்றால் தேவன் அவர்கள் தம்முடைய ஜனங்கள் என்று எண்ணத்தில் கூறியிருக்கிறார், எனவே நான் செல்வேன் என்று நான் நம்பவில்லை என்று பதில் கூறியிருந்தான். அவன் அதனோடு தரித்திருந்திருப்பானேயானால் நலமாயிருந்திருக்கும். ஆனால் அவனுடைய இருதயத்தில் அவன் அவர்களை விரும்பவில்லை. புரிகின்றதா? அவர்கள் அவனுடைய குழுவினராயிருக்கவில்லை. தன்னுடைய குழுவில் சேர்ந்திராத எந்த காரியமும் துவக்கத்திலேயே சரியாக இல்லை என்பதை அறிந்திருந்தான். புரிகின்றதா? அவன் அவர்களை நோக்கி பார்த்து, இந்த ஜனங்கள் சில மோசமான காரியங்களை செய்கிறவர்களாக இருந்து வருகின்றனர். நிச்சயமாகவே பரிசுத்தமுள்ள ஒரு தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஜனத்தை சபிப்பார். அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள். அவர்கள் நம்மை போன்று கல்வி கற்றவர்களாக இருக்கவில்லை. நாம் ஒரு புத்தி கூர்மையான ஜனங்களாக இருக்கிறோம். ஓ, அவர்கள் தேவனை சேவிப்பதாக உரிமை கோருகிறார்கள். ஆனால் அவர்களை பாருங்கள், அவர்கள் என்னவாய் இருக்கிறார்கள்? ஒரு கூட்ட ஏன் ஒரு கூட்ட அடிமைகளாய், மண் பசிப்பவர்களாய், எகிப்தியர்கள் அங்கிருந்து விரட்டினவர்களாய் இருக்கிறார்கள். ஏன்? தேவன் அதை போன்ற ஒரு அசுத்த கூட்டத்தாரோடு எந்த காரியத்தையுமே ஒருபோதும் செய்யவே மாட்டார் என்று கூறிவிட்டார். அவரோ அந்த அடிக்கப்பட்ட கண்மலையையும் அந்த வெண்கல சம்பத்தையும் அந்த அக்கினி சம்பத்தையும் காண தவறினான். அவன் அவர்களுடைய நன்னடத்தை நிலையை கொண்டு நியாயம் தீர்க்க முயன்றான். அவன் தேவனுடைய உன்னத அழைப்பை காண தவறினான். கிருபையினால் உண்டான தெரிந்து கொள்ளினால் அவர்கள் அந்த ஒழுங்கில் தேவனுடைய வார்த்தையோடு இருந்தனர். அவன் அவர்களை சபிக்க விரும்பின போது தேவன், நீ அதை செய்ய வேண்டாம், அவர்கள் என்னுடையவர்கள், அவர்களை தனியே விட்டுவிடு, நீ அவர்களை தொடாதே என்றார். இப்பொழுதோ அந்த மனிதன் திரும்பி போய்விட்டான். இப்பொழுது அவன் பின்வாங்குகிற போதிலும் அவனுடைய தலைமை ஸ்தாபனத்தை கவனியுங்கள். அவர்கள் இன்னும் அதிக செல்வாக்குள்ள ஒரு குழுவை அனுப்பினர். இந்த முறை வந்த இவர்களோ சாதாரண பிரமுகர்களுக்கு பதிலாக வந்த வேறு சிலராய் இருக்கலாம். இந்த முறை வந்த இவர்கள் தெய்வீக பாண்டித்யம் பெற்றவர்களாய் இருந்திருக்கலாம். அவர்கள் கண்காணிகளாய் இருந்திருக்கலாம், அல்லது மாகாண திருச்சபை குருமார்களாய் இருக்கலாம். அவன் ஒரு மேலான குழுவினரை அனுப்பி வைத்தான். அவன் இன்னும் கொஞ்சம் அதிகம் செல்வாக்குள்ள குழுவினரையே அனுப்பி வைத்தான். சற்று மேலான கல்வி அறிவு கொண்ட யாரோ ஒருவரை, அவனுக்கு திட்டத்தை விவரித்து காண்பிக்கக்கூடிய, அதை நியாயமாய் செய்யக்கூடிய ஒருவரை அனுப்பி வைத்தான். பாருங்கள், அதைத்தான் காயின் செய்தான். அவன் வாதிட்டான். அதைத்தான் போராடு செய்தான். அவன் வாதிட்டான். இது வாதிடுகிறவனுக்கு அல்ல. நாம் வாதங்களை நிர்மூலமாக்குகிறோம். நாம் தேவனை விசுவாசிக்கிறோம். யார் என்னைக்குள்ளாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் தேவனை விசுவாசிக்கிறோம். தேவன் கூறுகிறதை நாம் விவாதிக்கிறதில்லை. நீங்கள் அதனோடு விவாதிக்க முடியாது. நீங்கள் அதை விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அறிந்துள்ள எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் இனி ஒருபோதும் விவாதிக்க வேண்டாம். அவர் அதை எப்படி செய்கிறார் என்று எனக்கு தெரியாது. அவர் அதை செய்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் எப்படி அந்த வாக்குத்தத்தை காத்துக் கொள்ளப் போகிறார் என்பதை நான் அறியேன். ஆனால் அவர் அதை செய்வதாக கூறினார். நான் அதை விசுவாசிக்கிறேன். அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிற அடிப்படையின் பேரில் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நீங்களோ, நீங்கள் அதனை கொண்டு பெற்றுக் கொள்ள முடியாது என்று கூறலாம். நான் எப்படி அதன் மூலம் பெற்றுக் கொள்வேன் என்பதை நான் அறியேன். ஆனால் அவரோ அதை கூறு என்றார். என்னுடைய பாப்டிஸ்ட் போதகர் இடத்தில் கூறினதை நான் நினைவு கூறுகிறேன். அவர், ஏன் பில்லி, நீ சபையில் தூண்களுக்கு தான் பிரசங்கிப்பாய், ஏன் இதை போன்ற ஒரு காரியத்தை எவரேனும் கேட்பார்கள் என்று நீ நினைக்கிறாயா என்று கூறினார். அதற்கு நானோ, தேவன் அவனமாய் கூறியிருக்கிறாரே என்றேன். ஏழாவது நிலை படிப்பை கொண்டு நீ எப்படி ராஜாக்களுக்கு ஜபம் செய்து உலகம் முழுவதிலும் பிரசங்கிக்கப் போகிறாய் என்றார். அப்பொழுது நானோ, நான் அதை எப்படி செய்யப் போகிறேன் என்பதை நான் அறியேன். ஆனால் அவர் அவனமாய் கூறினார், எனவே அதுவே எனக்கு போதுமானதாக இருக்கிறது என்றேன். புரிகின்றதா? அவர் அவனமாய் கூறினார், அது எவ்வாறு செய்யப்பட உள்ளது என்பதை நான் அறியேன் என்றேன். அவரோ இந்த மகத்தான கல்வி அறிவார்ந்த உலக ஜனங்களுக்கு எதிராக நீ இந்த தெய்வீக சுகமளித்தல் போன்ற காரியங்களின் பேரிலான பொருளின் பேரில் இருக்கப் போகிறாய் என்று நீ நினைக்கிறாயா? அவர்களும் அதை விசுவாசிப்பார்கள் என்று நீ நினைக்கிறாயா என்றே கேட்டார். அதற்கு நானோ, அவர்கள் அதை விசுவாசிப்பார்களோ அல்லது இல்லையோ என்பதை அறிந்து கொள்வது என்னுடைய வேலையல்ல என்றேன். மேலும் நான் அதை பிரசங்கிப்பது என்னுடைய கடமையா இருக்கிறது. அதைத்தான் அவர் என்னிடம் கூறினார். அவர் என்னோடு இருப்பதாக கூறினார். அது என்ன செய்யும் என்றும் அவர் என்னிடம் கூறியிருக்கிறார் என்றேன். அது என்ன செய்யும் என்று அவர் கூறினாரோ, சரியாக அது அதையே செய்துள்ளது. முதலில் அவர்களுடைய கரங்களை பிடி, அதன் பின்னர் அவர்களுடைய இருதயங்களின் ரகசியங்களை கூட அறிந்து கொள்வாய் என்றார். நான் அதை குறித்து உங்களிடம் கூறினேன். அது அந்த விதமாகவே சம்பவித்தது. அவர் அதை எப்படி செய்கிறார், அவர் அதை எப்படி செய்கிறார் என்பதை நான் இன்னமும் அறியேன். அது எப்படி செய்யப்படுகிறது என்பதை அறிவது என்னுடைய வேலையல்ல. அது அப்படியே செய்யப்பட்டிருக்கிறது. தேவன் எலியாவிடத்தில், அங்கே போய் அந்த மலையின் மேல் தங்கியிரு, நான் உன்னை போஷிப்பேன், நான் உன்னை போஷிக்கும்படி காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று கூறினபோது யார் விவரித்துக் கூற முடிந்தது? எப்படி ஒரு காகத்தால் ஒரு தீர்க்கதரிசி அண்டை, ஒரு துண்டு சுட்ட அப்பத்தையும் ஒரு துண்டு இறைச்சியையும் கொண்டு வர முடிந்தது? அது நான் விவரித்துக் கூற முடிந்த இடத்தில் அப்பாற்பட்டதாக இருக்கிறது. உங்களை எவரும் அல்லது எவராலும் விளக்கிக் கூற முடியாது என்றே நான் கருதுகிறேன். ஆனால் தேவன் அதை செய்தார். அதுதான் தேவையாயிருந்தது. அவர் அதை செய்தார். அதுவே அதை குறித்த உண்மையாகும். அவர் அதை எப்படி செய்தார் எனக்கு தெரியாது. அது என்னுடைய வேலையும் அல்ல. ஆனால் அவர் அதை செய்தார். அவர் எப்படி பூமியை உண்டு பண்ணினார் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் அதை செய்தார். அவர் எப்படி தன்னுடைய குமாரனை அனுப்பினார் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் அதை செய்தார். அவர் எப்படி மரித்தோரிலிருந்து உயிரோடு இருந்தார் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் அதை செய்தார். அவர் எப்படி என்னை ரட்சித்தார் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் அதை செய்தார். அது உண்மை. அவர் எப்படி என்னை ரட்சித்தார் என்னால் உங்களுக்கு கூற முடியாது. ஆனால் அவர் அதை செய்தார். அவர் எப்படி என்னை குணமாக்கினார் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் அதை செய்தார். அவர் அதை செய்வதாக வாக்களித்தார். அவர் தன்னுடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார். இப்பொழுது பிளேயாம் அதை அறிந்திருக்க வேண்டும். அவன் நன்கு அறிந்திருந்தான். கவனியுங்கள், இந்த மேலான செல்வாக்குள்ள கூட்டம் வருகிறது. எது மேலானது? அவர்கள் சிறந்த வெகுமதிகளை உடையவர்களாயிருந்தனர். அது மட்டுமின்றி அவர்களால் அதிக அளவில் பணத்தை அவனுக்கு கொடுக்க முடிந்தது. அவர்களால் அவனுக்கு ஒரு நல்ல ஸ்தானத்தை அளிக்க முடிந்தது. இப்பொழுதோ ஸ்தாபனத்தில் உள்ள ஒரு சாதாரண ஊழியக்காரரை பார்க்கிலும் நாங்கள் உன்னை மாநில மேற்பார்வையாளராக ஆக்குவோம். புரிகிறதா? நீயோ அந்த ஜனக்கூட்டத்தை அங்கிருந்து ஓடச் செய்வாயானால், பாருங்கள், அதை தடுத்து நிறுத்துவாயானால் நாங்கள் உங்களுக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்வோம். ஓ, அவர்கள் அவனுக்கு ஒரு மகத்தான ஸ்தானத்தை அளித்தனர். நீ அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுவாய் என்ற நான் உனக்கு பதவி உயர்வை அளிக்க முடியும் என்பதை நீ அறிவாய் என்றனர். அவன் எங்கிருந்து தன்னுடைய வார்த்தைகளை பெற்றுக் கொண்டிருந்தான் என்பதை பாருங்கள். அவனுடைய தேசத்தின் தலைவனிடத்திலிருந்தே. மோசே எங்கிருந்து தன்னுடைய வார்த்தைகளை பெற்றுக் கொண்டிருந்தான்? பரலோக ராஜாவினிடத்திலிருந்தே. நான் உன்னை வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு செல்வேன். எந்த மனிதனும் உனக்கு முன்பாக இருப்பதில்லை என்பது தேவனுடைய வார்த்தையின் வாக்குத்தங்களில் ஒன்றாயிருந்தது. நான் உங்களுக்கு முன்பாக குழவிகளை அனுப்பி அவர்களை வலதுபுறத்திலிருந்தும் இடதுபுறத்திலிருந்தும் விரட்டுவேன். நீங்களோ தேசத்தை எடுத்துக்கொள்ள போகிறீர்கள். நான் அதை ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். போய் அதை எடுத்துக்கொண்டு அதை சுந்தரித்துக் கொள்ளுங்கள். அது உங்களுடையதாயிருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், அந்த ஒருவருக்குத்தான் மோசே செவி கொடுத்துக் கொண்டிருந்தான். பிளேயாம் பொறாமையுள்ளவனாய் தன்னுடைய சொந்த இருதயத்தில் ஏதோ ஒரு காரியம் தோன்றும் வரை இந்த மனிதருக்கு செவி கொடுத்துக் கொண்டிருந்தான். ஆகையால் அதன் பின்னர் அவன் தன்னுடைய பிரசங்கிமார்களின் தலைவரிடத்திற்கு போனான். பார்த்தீர்களா? கவனியுங்கள், ஒரு நல்ல ஸ்தானம். அவன், என்னால் உனக்கு பதவி உயர்வு அளிக்க முடியும் என்பது உனக்கு தெரியுமா? நான் உனக்கு ஒரு மேலான நிலைமையிலான பதவி உயர்வை அளிப்பேன். நான் இன்னும் உனக்கு அதிகமாக செய்வேன். நான் உன்னுடைய கூலிகளை உயர்த்துவேன். நான் உனக்கு ஒரு நல்ல சம்பளம் தருவேன் என்றான். அவர் இந்த எல்லாவற்றையும் அவனுக்கு அளித்த போது அது அவரை குருடாக்கிறது. ஒரு நல்ல நிலைமைக்காக, ஒரு மேலான சபைக்காக, ஏதோ ஒரு காரியத்தின் வாக்குறுதிக்காக இன்றைய உலகில் எத்தனை பிழையாமல் இருக்கிறார்கள்! ஒரு மனிதனுடைய கண்கள் வார்த்தைக்கும் தேவனுடைய கிரியைகளுக்கும் திறக்கப்படும் போது அந்த நல்ல மனிதன், செல்வாக்கை பெற்றுள்ளவன், ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக துவங்கி அவர் ஒரு நல்ல சபையை நடத்துகிறான். கொஞ்ச காலம் கழித்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவருக்கு முன் கூறப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலான ஞானஸ்தானம் அவருக்கு கூறப்படுகிறது. அது ஒரு வேத வாக்கியமாயிருக்கிறது. வேத பிரகாரமாக ஞானஸ்தானம் பெறக்கூடிய ஒரே வழி அதுவே ஆகும். இந்த காரியங்கள் அவருக்கு முன் வைக்கப்படும் போது ஸ்தாபனமானது அவனை இழந்துவிடப் போகிறோம் என்பதை அறிந்து அவன் அதை ஏற்றுக்கொள்ள துவங்கும் போது ஸ்தாபனத்தினர் அவருக்கு ஒரு மேலான நிலைமையையும் சபையில் ஒரு மாற்றத்தையும் அளிக்கின்றனர். பாருங்கள், பண்டைய பிளேயாமின் கொள்கை இது ஆதியில் இருந்த விதமாகவே அப்படியே சரியாக மீண்டும் வருகிறது. இப்பொழுதோ அந்த வேதாகமத்தை வாசிக்கிற அந்த மனிதன் அது சத்தியமாயிருக்கிறது என்பதை கண்டால் ஒழிய அவனால் அதை வாசிக்க முடியாது. பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற பட்டப்பெயர்களை உபயோகித்து எந்த ஒரு நபரும் எப்போதும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டதே கிடையாது. அது ஒரு கத்தோலிக்க கோட்பாடு. ஆனால் அது ஒரு வேதாகம உபதேசம் அல்ல. வேதாகமத்தில் எந்த ஒரு நபரும் அவ்வாறு ஞானஸ்தானம் பண்ணப்படவே இல்லை. கடைசி அப்போஸ்தலரின் மரணத்திற்கு பின்னர் 300 ஆண்டுகள் வரைக்கும் எந்த நபரும் அவ்வாறு ஞானஸ்தானம் பண்ணப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டனர். கத்தோலிக்க சபையானது அதை துவங்கினது. மற்றவர்களும் அதை பின்பற்றினர். எந்த ஊழியக்காரனும் அமர்ந்து தன்னுடைய படிப்பாய்வை மேற்கொண்டு அதை நோக்கி பார்த்தால் அது சத்தியம் என்பதை அறிந்து கொள்வான். ஆனால் புகழுக்காகவும் தன்னுடைய நிலைமையை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் ஜனங்களுக்கு மத்தியில் அபிப்பிராயத்தை உடையவராக இருக்கவுமே அவன் இணங்கி போகிறான். நல்லது, நீங்களோ தேவன் அவனை ஆசீர்வதித்தார் என்கிறீர்கள். நிச்சயமாகவே அவர்களில் சிலர் சுகமளிக்கும் மரங்களை பெற்றிருக்கின்றனர். அவர்களில் சிலர் மகத்தான கூட்டங்களை நடத்துகின்றனர். அதுவே அவர்களுடைய முகங்களில் புதுத்தம்பை அளித்தது. ஆனால் உங்களுக்கோ அல்லது மற்ற மனிதருக்கோ தேவனுடைய வார்த்தையிலிருந்து கிடைக்கும் பதிலையே அவர்களும் பெற்றுக் கொள்கிறார்கள். தேவன் மாறுகிறதே இல்லை. நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று புரிகின்றதா? பிள்ளையா ஒரு நல்ல நிலைமைக்காகவே யோசித்தான். இப்பொழுது பாருங்கள், அந்த நல்ல வசதியான குடும்பினர் திரும்பி வந்தபோது பிலேயாம் இங்கே ஒரு போலியான வாசகத்தை ஏற்றுக்கொண்டான். பார்த்தீர்களா? அந்த நல்ல வசதி படைத்த குழுவினர் திரும்பி வந்தபோது, என் சமூகத்தை விட்டு வெளியே செல்லுங்கள், நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை உரைத்திருக்கிறேன், போய்விடுங்கள், இது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாகும் என்று அவன் கூறியிருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் பாருங்கள், வெகுமதிகள் அதிக புகழ் வாய்ந்த மனிதராக இருக்க வேண்டும் என்று விரும்பினான். ஓ, அவர்கள் அதை செய்ய எவ்வாறு விரும்புகின்றனர்? நாங்கள் உன்னை உலகம் முழுவதும் அனுப்புவோம், நாங்கள் உனக்கு ஒரு விசேஷ ஆராய்வுமானத்தை அளிப்போம், உங்களுடைய கூட்டம் எங்கு நடந்தாலும் நாங்கள் பொறுப்பேற்று ஆதரவளிப்போம் என்று கூறினர். ஓ இல்லை, பார்த்தீர்களா? வார்த்தை என்ன கூறுகிறது என்பதை நாங்கள் அறிவோம், தேவன் என்ன கூறினார் என்பதை நாங்கள் அறிவோம், நாங்கள் தேவனுடைய உதவியினால் அதனோடு தரித்திருக்க போகிறோம். புரிகின்றதா? எந்த விதமான ஒரு வாக்குறுதியாக இருந்தாலும், உங்களால் எவ்வளவு அதிகமாக பணம் செலுத்த முடிந்தாலும், இது அது அல்லது மற்றது என எவ்வளவுதான் உங்களால் உற்பத்தி செய்ய முடிந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. எங்களுக்கு கர்த்தர் உரைக்கிறதாவதே வேண்டும், அவர் என்ன கூறினாரோ அதுவே இங்கு முதன்மையானதாகும். நல்லது, ஆனால் சபையோ அது இரண்டாவதுதான் என்று கூறுகிறது. ஆதியிலே தேவன் என்ன கூறினார் என்பதே எங்களுக்கு வேண்டும். அதனோடு எந்த காரியத்தையாவது கூட்டினால் அல்லது அதிலிருந்து எதையாவது எடுத்து போட்டால் உங்களுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் இருந்து எடுத்து போடப்படும். அதனோடு ஒரு வார்த்தையை கூட்டுவது, அதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போடுவது, அவர் என்ன கூறினார் என்பதை எங்களுக்கு வேண்டும். சபை என்ன கூறிச்சு என்பதல்ல, வேத பண்டிதர் ஜோன்ஸ் என்ன கூறினார் என்பதல்ல, வேறு யாராவது என்ன கூறினார் என்பதல்ல, கர்த்தர் உரைக்கிறதாவது என்று என்ன கூறப்பட்டது, வார்த்தை என்ன கூறினது என்பதே எங்களுக்கு வேண்டும். ஆனால் இப்பொழுது பிலேயாம் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்தார் என்பதை நாம் கண்டறிகிறோம். அந்த மனிதனை போன்று அநேகர் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டு அநேக காரியங்களில் தேவனுடைய வார்த்தையை பேசுகின்றனர். ஆனால் அது முழுமையான சத்தியத்திற்கு வரும்போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இங்கே கவனியுங்கள், அவன் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்த காரணத்தால் ஆரம்பத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தினரோடு அகப்பட்டிருக்க கூடாது, அவன் அவர்களோடு சென்றிருக்கவும் கூடாது. ஆனால் கவனியுங்கள், புகழ்ச்சியின் நிமித்தமாக பாருங்கள், அவனுடைய மனசாட்சியின் நிமித்தமாக அவன் நல்லது முழு இரவும் தங்கியிருங்கள், நான் மீண்டும் முயற்சிப்பேன் என்றான். பாருங்கள், நான் மீண்டும் முயற்சிக்கவா? நீ என்னத்திற்காக மீண்டும் முயற்சிக்க விரும்புகிறாய்? என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் ஏற்கனவே கூறிவிட்டார். என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் ஏற்கனவே அவனுக்கு கூறிவிட்டார். தேவனோ, நீ அவர்களோடு போகப் போகிறதில்லை என்று சொல்லு என்றார். அதுவே அவருடைய மூல வார்த்தையாயிருந்தது. நான் போகப் போகிறதில்லை, ஏனென்றால் நீ போக வேண்டாம், நான் ஆசீர்வதித்ததை சபிக்க வேண்டாம் என்றார். இப்பொழுது அது அவனுக்கு கொஞ்ச நேரம் கழித்து எப்படி திடுக்கிட செய்தது என்பதை கவனியுங்கள். அது ஒவ்வொரு முறையும் அவ்வாறு செய்யும். தேவன் ஏதாவது காரியத்தை கூறுகிற போது அவர் அதையே பொருட்படுத்துகிறார். அவர் அதை குறித்த தம்முடைய சிந்தையை மாற்றுகிறதில்லை. அவர் தம்முடைய வார்த்தையோடு சரியாக தரித்திருக்கிறார். வேறு யார் என்ன கூறினாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, அவர் அந்த வார்த்தையோடு சரியாக தரித்திருக்கிறார். இப்பொழுது பிள்ளையாம் அதை நன்கு அறிந்திருந்திருக்க வேண்டும். அவன் தன்னை அப்படிப்பட்ட கூட்டத்தாரிடத்திலிருந்து விலகி கொண்டிருந்திருக்க வேண்டும். அவை யாவும் அருமையான வெகுமதிகள். இந்த ராஜாவின் வாக்குறுதியோ, என்னால் அதை செய்ய முடியும் என்பதை நீ அறிவாய், நான் கண்காணியாயிருக்கிறேன், நான் விரும்புகிற எதையும் என்னால் செய்ய முடியும், நீ வந்து எனக்காக இதை செய்வாயானால் நான் உனக்கு உயர்ந்த ஸ்தானத்தை அளிப்பேன் என்றவாறு இருந்தது. ஆனால் தேவனோ அவரிடத்தில் அதை செய்யாதே என்று கூறியிருந்தார். ஆனால் அதே சமயத்தில் பிள்ளையாம், நீங்கள் முழு இரவும் தங்கியிருங்கள், நான் மீண்டும் முயற்சிப்பேன் என்றான். பாருங்கள், அவன் வார்த்தையை உடையவனாக இருந்தான். நீங்கள் அதை குறித்து எதையுமே விவாதிக்க வேண்டியதில்லை. தேவன் அவனமாய் கூறியிருக்கிறாரே, அந்த விதமான ஒரு கூட்டத்தாரோடு இருந்தால் நீங்கள் அவர்களை பேச அனுமதித்தால் அவர்கள் உங்களிடத்தில் எப்பொழுதுமே தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பாகவே பேசுவார்கள். ஒரு சமயம் யோபு என்று பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசியிடம் ஒரு கூட்டம் வந்திருந்தது. அவர்கள் அவனுக்கு புறம்பாக பேச முடியாமல் போயிற்று. அவன் தரிசனம் கண்டான். அவன் எது சரியானது என்பதை அறிந்திருந்தான். பிள்ளையாம் தரிசனம் கண்டும் அதனோடு அப்படியே தரித்திருக்கவில்லை. யோபுவினுடைய சபைக்குழுவினர், ஓ யோபே, நீ இதை செய்ய வேண்டும், நீ அதை செய்ய வேண்டும் என்று கூறியிருந்த போதிலும் அவன் கவலைப்படவே இல்லை. அவன் தன்னுடைய மனைவியையும் கூட, நீ பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறாய் என்றான். பார்த்தீர்களா? கர்த்தர் என்ன கூறினார் என்பதை நான் அறிவேன், அவருக்கு எது தேவைப்பட்டது என்பதை நான் அறிவேன், அதைத்தான் நான் செய்திருக்கிறேன் என்றான். பாருங்கள், தேவன் அவனிடத்தில் கூறியிருந்ததோடு அவன் தரித்திருந்தான். கவனியுங்கள், பிள்ளையாம் தன்னுடைய மனசாட்சியின் நிமித்தமாக இந்த வஞ்சனையான வாசகத்தை உபயோகிக்கிறான். புரிகின்றதா? அவன் நல்லது, நான் கண்டறிவேன், நான் மீண்டும் முயற்சிப்பேன் என்றான். இப்பொழுதோ அங்குதான் நீங்கள் இரண்டாம் தரமாக வருகின்ற காரியம் உள்ளது. அவர்களுடைய மனசாட்சி நிமித்தமாக மத்தேயு 28:19 உள்ள வசனத்தை வஞ்சனையான வாசகமாக உபயோகிக்க விரும்புகிற எத்தனை பிலேயாம்களை இந்த இரவு நாம் பெற்றிருக்கிறோம்! அவர்களுடைய மனசாட்சி நிமித்தமாக மல்கியா 4 எத்தனை பேர் உபயோகிக்க விரும்புகின்றனர்? எத்தனை பேர் மனசாட்சி நிமித்தமாக லூக்கா 17:30 உபயோகிக்க விரும்புகின்றனர். எத்தனை பேர் இந்த காரியங்களை உபயோகிக்க விரும்புகின்றனர்? அதே சமயத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர்கள் யாவரும் அதன் பேரில் குழப்பமுற்றிருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். அதன் பின்னர் இங்கே பிள்ளையா, ஒருவேளை தேவன் குழப்பமுற்றிருந்திருக்கலாம், எனவே அவர் என்ன கூறுகிறார் என்று நான் மீண்டும் முயன்று பார்க்கிறேன் பாருங்கள் என்று கூற முயற்சித்துக் கொண்டிருந்தான். இப்பொழுது அவர் உங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். கவனியுங்கள், பிள்ளையாம் தன்னுடைய மனசாட்சி நிமித்தமாக இந்த போலித்தனமான வாசகத்தை உபயோகித்தார். ஏனென்றால் உண்மையிலேயே அவன் அந்த பணத்தை விரும்பினான், அவன் அந்த உயர் பதவியாளரை விரும்பினான், அவன் அதை விரும்பினான், அவன் அந்த வேலையையும் விரும்பினான். அவரோ அந்த நல்ல உத்தியோகத்தை வேத பண்டிதர் இன்னார் இன்னார் என்று காணப்பட வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே அவன் நான் மீண்டும் முயற்சிப்பேன் என்றான். ஓ, இந்திர உலகில் உள்ள பிள்ளையாம்கள் வாக்குறுதி செய்யப்பட்ட நல்ல நேமைகளுக்காகவும் புகழுக்காகவுமே உள்ளனர். என்னே, ஓ என்னே, அவர்கள் அவைகளால் தங்கள் மனசாட்சியை மறத்து போக செய்கிறார்கள். அவர்களுடைய ஸ்தாபனங்கள் நிமித்தமாகவே அவ்வாறு செய்கிறார்கள். அவர்களோ, நீ அதை செய்தால் இவையே தள்ளப்படுவாய், நீ ஒரு நல்ல மனிதன் என்பதை நான் அறிவேன், நாங்களும் நேசிக்கிறோம் என்று கூறுகிறார்கள். அவர் ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறார், நாங்களும் நேசிக்கிறோம், ஆனால் நீர் அதை பிரசங்கிக்க முடியாது, நீர் அதை செய்ய முடியாது என்று நம்முடைய உபதேசம் கூறுகிறது. இதுவே வழி என்று வேத பண்டிதர் இன்னார் இன்னார் கூறினார். இப்பொழுது நீர் எங்களோடு தரித்திருப்பீரேயானால் அதுவே இந்த வழி என்று நீர் விசுவாசிக்க வேண்டும். இப்பொழுது நீர் விரும்பினால் உங்களுக்கு ஒரு கடினமான நேரம் இருந்தது என்பதை நான் அறிவேன். நல்லது, என்னால் உங்களுக்கு பதவி உயர்வு அளிக்க முடியவில்லை என்றால் வேறு சபைகளுக்கு மாற்றம் செய்யலாமா என்று நான் பார்ப்பேன் என்கின்றனர். ஓ, நீ பிள்ளையாமே, தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது நீங்கள் அதை செய்கிறீர்கள். தேவன் தம்முடைய சிந்தையை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை. இல்லை, தன்னுடைய நியமனத்திற்காக அவன் சத்தியத்தையே கடைபிடிக்க கூடாமல் போயிற்று. அவன், நான் மீண்டும் முயற்சிப்பேன் என்றான். அங்குள்ள பிள்ளையாம்களை கவனியுங்கள். ஆகையால் இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவர் இந்த மகத்தான புகழோடு இரண்டாம் இரவு வந்தபோது அவனுடைய மனசாட்சி மந்தமாகி ஏற்கனவே மறத்து போய்விட்டிருந்தது. அப்பொழுது தேவன் அவரை போகவிட்டார். இப்பொழுது தேவன் தம்முடைய சிந்தையை ஒருபோதும் மாற்றினதே இல்லை, ஆனால் அவர் அவனுக்கு தம்முடைய அனுமதிக்கும் சித்தத்தை அளிக்கிறார். அப்படியானால் போ என்றார். ஆனால் அது கிரியை செய்யாது என்பதை அவன் கண்டறிந்தான். பிள்ளையாமினுடைய இருதயத்தில் என்ன இருந்தது என்பதை தேவன் அறிந்திருந்தார். அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்த போதிலும் அவன் பரிசுத்த உருளைகள் என்று அவர்களை வெறுத்தார் என்றும் அவன் அவர்களை எப்படியும் சபிக்க விரும்புகிறான் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். அதை செய்ய வேண்டாம் என்று தேவன் அவனிடத்தில் கூறியிருந்தார். ஆனால் அதே சமயத்தில் அவன் வந்து மீண்டும் அதை செய்ய விரும்பினான். ஆகையால் தேவன் அவனை போக அனுமதித்தார். தேவனோ போ என்றார். இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவர் தம்முடைய சிந்தையை ஒருபோதும் மாற்றினதே இல்லை. கவனியுங்கள், அவர்களை சபிப்பது அவனுடைய வாஞ்சையாயிருந்தது. மூட மதாபிமானிகள் என்று அவன் தரம் பிரித்த அந்த ஜனங்களை, அவர்களையே அவன் சபிக்க விரும்பினான். அவன் ஒரு நிலையை அடைய விரும்பினான். அவன் அவர்களை ஏமாற்ற விரும்பவில்லை. ஆனால் இவனோ இந்த சிறிய காரியத்தை ராஜாவிற்காக செய்ய முடிந்தால் அப்பொழுது அவனுக்கு பதவி உயர்வு அளிக்கப்படும் என்று அவன் எண்ணினான். தேவன் தம்முடைய சிந்தையோ அல்லது அவருடைய வார்த்தையோ ஒருபோதும் மாற்றினதே இல்லை. ஆனால் அவர் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையை உங்களுக்கு கொடுப்பார். அவர் அதை வாக்குப்படினார். உங்களுக்கு அது தெரியுமா? அவர் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையை உங்களுக்கு அளிப்பதாக வாக்குப்படினார். உங்களுடைய வாஞ்சை தேவனுடைய வார்த்தையாக இருக்கட்டும், உங்களுடைய வாஞ்சை அவருடைய சித்தமாக இருக்கட்டும், உங்களுடைய சொந்த சித்தமாக இல்லாதிருக்கட்டும், அவருடைய சித்தமே. நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திற்காக அவரிடத்தில் வேண்டிக் கொண்டால் அவர் அதை உங்களுக்கு அளிக்கவில்லை என்றால், கர்த்தாவே உமக்கு நன்றி, நன்மையானது எது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் என்று கூறுங்கள். எசேக்கியா ராஜாவை பாருங்கள். அவர் அங்கே அவனுடைய தீர்க்கதரிசியை அந்த தீர்க்கதரிசியை அனுப்பின போது, தேவன் அனுப்பியிருந்த போது, உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ மறிக்கப் போகிறாய் என்றான். எசேக்கியாவோ சுவற்றின் பக்கமாக தன்னுடைய முகத்தை திருப்பி மனங்கசந்து அழுது, தேவனாகிய கர்த்தாவே, நீர் இடத்தில் தயவு காட்டும்படி நான் உம்மிடம் வேண்டிக் கொள்கிறேன். நான் உமக்கு முன்பாக உத்தம இருதயத்தோடு நடந்திருக்கிறேன். எனவே நீர் எனக்கு 15 வருடங்கள் இன்னும் கூட்டி தந்து வாழ அனுமதிக்கும்படி நான் விரும்புகிறேன் என்றான். சரி, தேவன் தீர்க்கதரிசியிடம் பேசி திரும்பி போய் நான் அவன் கூறினதை கேட்டேன் என்று கூறுகின்றான். அவன் என்ன செய்தான்? அவன் முழு தேசத்தின் மீதும் அவமானத்தை கொண்டு வந்தான். தேவன் அவனை கொண்டு போட்டிருக்க வேண்டிய அளவிற்கு அவன் தேவனுடைய கோபத்தை தூண்டிவிட்டான். அது உண்மை, உங்களுக்கு தெரியும். தேவனிடத்தில் பின்மாற்றம் அடைந்தான். அவன் தேவனுடைய தனக்கு முதன்மையான காரியமாக ஏற்றுக்கொண்டு சென்றிருந்திருப்பானே, ஆனால் அது தேசத்துக்கும் ராஜாவுக்கும் மற்ற எல்லாவற்றுக்குமே மேலானதாக இருந்திருக்கும். தீர்க்கதரிசிக்கு கடினமானதாகவே காணப்பட்டது. அவன் இவரிடத்தில் செய்யும்படி கூறின பிறகு தீர்க்கதரிசி திரும்பி போய் அவரிடத்தில் தேவனுடைய வார்த்தையை கூற வேண்டியதாக இருந்தது. ஆனால் தேவன் போ என்றார். ஆனால் நீங்கள் பாருங்கள், அது ஒரு அவமானத்தையே கொண்டு வந்தது. பிள்ளையாம் என்ன செய்தான்? தேவனுடைய சித்தத்தை அறிந்த பிறகும் இன்னமும் அவன் பிடிவாதமாயிருந்தான். அவன் எப்படியும் அதை செய்ய போவதாயிருந்தான். அது என்ன செய்தது? கவனியுங்கள், அவர் தம்முடைய சிந்தையை ஒருபோதும் மாற்றினதே இல்லை. அவருடைய இருதயத்தில் என்ன இருந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். உங்களுக்கு தெரியும், தோமாவினால் ஒரு சமயம் அவனால் அதை விசுவாசிக்க முடியவில்லை. இல்லை, அவன் இல்லை, என்னால் அதை நம்பவே முடியவில்லை என்றான். நான் என் கையை அவருடைய விழாவில் போட்டு அவருடைய கரத்தில் ஆடிகளால் உண்டான காயத்தில் என் விரலை வைத்து பார்க்க கூடுமானால் அப்பொழுது நான் அதை நம்புவேன் என்றான். அப்பொழுது அவரோ, தோமாவே இங்கே வா, புரிகிறதா? இப்பொழுது உன்னுடைய கரங்களை இங்கே வைத்து பார் என்றார். இப்பொழுது, ஓ தோமா, இது என்னுடைய ஆண்டவர், என்னுடைய தேவன் என்றான். அதற்கு அவரோ, ஆம், நீ இதை இப்பொழுது கண்டு விசுவாசிக்கிறார். இதை ஒருபோதும் காணாதிருந்து அதே சமயத்தில் விசுவாசிக்கிறவர்களுடைய பலன் எவ்வளவு பெரிதாயிருக்கும் என்றார். ஜனங்களோ அந்நிய பாஷைகளில் பேசினாலுடைய அவர்கள் சில நேரங்களில் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ள முடியாது என்று எண்ணுகிறார்கள். நானும் நிச்சயமாகவே அந்நிய பாஷைகளில் பேசுவதில் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அவர் ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையை உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் நீங்கள் எவ்வளவுதான் அந்நிய பாஷைகளில் பேசினாலும் தவறில்லை, ஆனால் இந்த வார்த்தையை மறுதளிப்பீர்களேயானால் நீங்கள் தவறாயிருக்கின்றீர்கள். புரிகின்றதா? பாருங்கள், நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேசுவதன் மூலம் செல்லுகிறதில்லை, நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் கடைபிடிப்பதன் மூலமே செல்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது அதுவே பரிசுத்த ஆவியின் அடையாளமாயிருக்கிறது. புரிகின்றதா? நான் அந்நிய பாஷைகளில் பேசுவதில் விசுவாசம் கொள்கிறேன். நான் இந்த காலையில் கூறியது போல நீங்கள் ஒரு புதிய பாஷையை பேசும் அளவிற்கு உயிர்ப்பிக்கப்படலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது சத்தியம் என்பதை நான் கூட அறிவேன், அது உண்மை என்பதை நான் அறிவேன். ஆனால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை என்பதற்கு அதுவல்ல அடையாளம். புரிகின்றதா? நிச்சயமாக இல்லை. அவர் அவ்வாறு ஒருபோதும் கூறவில்லை. அந்நாளில் அநேகரை நோக்கி, கத்தாவே கத்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் முறைத்து இந்த மகத்தான எல்லா காரியங்களையும் செய்யவில்லையா என்று வந்து கூறுவார்கள். அப்பொழுது அவரோ, அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை ஒருபோதும் அறியேன் என்று சொல்லுவார். நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேசுகிறீர்கள், அதன் பின்னர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்படுவதை மறுக்கிறீர்களா? ஏதோ காரியம் எங்கோ தவறாகிவிடும். உண்மையாகவே அந்த காரியங்கள் எதுவானாலும், தேவன் அளித்த அந்த கட்டளைகள் எதுவானாலும் சரி, நீ அதை மறுப்பாயானால் ஏதோ காரியம் தவறாகவே இருக்கிறது. அப்படியே உங்களுடைய சொந்த மனசாட்சியை ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் என்ன கூறியுள்ளது என்று பாருங்கள். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட எவரையாவது எந்த இடத்திலாவது எனக்கு காண்பியுங்கள், பார்த்தீர்களா? அது அவ்வாறு அங்கில்லையே. ஆனால் நீங்கள் பாருங்கள், சில நேரங்களில் உங்களுடைய மனசாட்சி நிமித்தமாக நீங்கள் நல்லது ஆனால் என்று கூறுகிறீர்கள். நீங்கள் பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும், குட்டைக்கால் சட்டைகளையும் மற்ற காரியங்களையும் அணிந்து கொள்ளக் கூடாது என்பதை பற்றியும் தேவன் அவர்களுக்கு கூறுகிறார் என்று நீங்கள் கூறும்போது, அவர்கள் போதகர் இவ்வாறு கூறினாரே என்று கூறுகிறார்கள். அவர்கள் அதை எளிதான வழியில் எடுத்துக் கொள்கிறார்கள். தேவன் அதை குறித்து இங்கே என்ன கூறினார் என்பதை அவர்கள் அறிவார்கள். பார்த்தீர்களா? நிச்சயமாகவே தேவன் அவ்வண்ணமாய் கூறினாரே, ஆகையால் அவர்கள் அதை எப்படியாவது செய்ய விரும்புகிறார்கள். பாருங்கள், அவர்களோ அதற்கு சாக்கு போக்கு கண்டறிய முயற்சிக்கிறார்கள். நல்லது, அது சற்று மேலானது என்று நான் கருதுகிறேன், அதுவல்ல, சந்தேகப்படவில்லை என்கிறார்கள். ஆம், ஆனால் ஒரு புருஷன் ஒரு ஸ்திரீயை காட்டிலும் வித்தியாசமாக உடை உடுத்த வேண்டும் என்று தேவன் கூறினார். ஒரு ஸ்திரீ ஒரு புருஷனுடைய ஆடையை அணிவாளானால் அது அவருடைய பார்வையில் அருவறுப்பானது, ஆகையால் அது சரியல்ல. ஆம், நீங்கள் அதை செய்யக்கூடாது, கூடாது. புரிகின்றதா? எனவே அது தவறாயிருக்கிறது. ஆனால் நீங்கள் பாருங்கள், அவர்கள் அதற்கு ஒரு சாக்கு போக்கை கண்டறிய முயற்சித்து கர்த்தர் இதை செய்யும்படி என்னிடம் கூறினார் என்கிறார்கள். அவர் பேசவில்லை என்று நான் கூறவில்லை, ஆனால் பாருங்கள், அது அவருடைய பரிபூர்ண சித்தம் அல்ல, அது அவருடைய அனுமதிக்கும் சித்தமாக இருக்க வேண்டும். அது என்ன செய்யும் என்று நீங்கள் பார்த்தீர்களா? அது முழு கூட்டத்தையுமே அசுசிப்படுத்தும், அது முழு பாளையத்தையுமே அசுசிப்படுத்தினது. இங்கே கவனியுங்கள், தேவன் தம்முடைய சிந்தையையும் அவருடைய வார்த்தையையும் ஒருபோதும் மாற்றுகிறதே இல்லை. ஆனால் அவர் ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையை உங்களுக்கு அளிப்பார். அது அவருடைய சித்தத்துக்கு எதிராக இருந்தாலும் அதை உங்களுக்கு அளிப்பார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? பாருங்கள், தேவன் மோசையிடத்தில் இந்த அபிஷேகப்பட்ட திருப்பி தரிசனத்தில், நீ அங்கே போய் என்றார். அங்கே போய் அந்த கண்மலையண்டை பேசுகின்றார். அது ஏற்கனவே அடிக்கப்பட்டிருந்தது. மோசே அங்கே தன்னுடைய கோபத்தோடு சென்று அந்த தடியை எடுத்து, கலகக்காரரே, நாங்கள் உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணுவோமா என்று சொல்லி அந்த கண்மலையை அடித்தான். தண்ணீர் வரவில்லை. அவன் அதை மீண்டும் அடித்தான். அப்பொழுது அதில் தண்ணீர் வந்தது. அது தேவனுடைய சித்தத்திற்கு எதிரானதாயிருந்தது. அது வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு திட்டத்தையும் உடைத்து போட்டது. கிறிஸ்து இரண்டாவது முறையாக அடிக்கப்பட வேண்டிய நேரமாயிருந்தது. புரிகின்றதா? கிறிஸ்து ஒருமுறை அடிக்கப்பட்டார், அதுவோ முழு திட்டத்தையும் உடைத்து போட்டது. ஆனால் அவர் தன்னுடைய அனுமதிக்கும் சித்தத்தையே அவனுக்கு அளித்தார். அதன் பின்னர் அவன், பாருங்கள், நாங்கள் உங்களுக்காக தண்ணீரை புறப்பட பண்ணினோம், ஆம், நான் கலகக்காரராகிய உங்களுக்காகவே அதை கொண்டு வந்தேன் என்றான். தேவன், மோசே இங்கே வா, இங்கே வா, இங்கே மலை உச்சின் மீது ஏறி வா, நீ ஒரு உண்மையான ஊழியக்காரனாக இருந்து வருகிறாய் என்றார். குதிங்கால் உயரமாக அமைந்துள்ள காலடிகளை அணிந்துள்ள ஸ்திரிகளைப் போல நீ உயரே ஏறினாய். பாருங்கள், அங்கே அப்பாலை நோக்கிப்பா, வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை காண்கிறாயா என்றார். அதற்கு அவனோ, ஓ கத்தாவே என்றான், ஆனால் நீ அங்கு போகப் போகிறதில்லை என்றார். நீ இங்கே கண்மலை கண்டையில் என்னுடைய அனுமதிக்கும் சித்தத்தையே தெரிந்து கொண்டாய். நீ உன்னையே மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். பார், என்னை அல்ல, நீ உன்னையே பரிசுத்தப்படுத்தினாய். நீ என்னை பரிசுத்தப்படுத்தவில்லை. நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் கூறின என்னுடைய மூல வார்த்தையை நீ காத்துக் கொள்ளவில்லை. அதே சமயத்தில் தண்ணீர் வந்தது. உங்களால் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்க முடிகிறது, அவர்கள் சுஸ்தப்படுகிறார்கள். உங்களால் தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும் அல்லது அந்நிய பாஷைகளில் பேச முடியும். ஆனால் அவருடைய மூல வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறதே காரியமாகும். நண்பரே, தேவன் தம்முடைய சிந்தையை மாற்றுகிறதில்லை. நீங்கள் அவருடைய கட்டளையை, அவருடைய சித்தத்தை காத்துக் கொள்ள வேண்டும். ஓ நல்லது, அது சீஷர்களுக்கானதாக இருந்தது. அவர் மாறுகிறதில்லை. அவர் இன்னமும் ஒரு சீஷரை உடையவராயிருப்பாரே, ஆனால் அதுதான் இன்னமும் கட்டளையாயிருக்கிறது. நீங்கள் உலகமெங்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், விசுவாசிக்கிறவர்களை பின்தொடரும் அடையாளங்களாவன அது ஒருபோதும் மாறினதே இல்லை. அவர் மாற முடியாது. இப்பொழுது நீங்கள் நல்லது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது இந்நாளுக்கானது அல்ல என்று கூறக்கூடும். ஓ, நீ பிழையாமை சேர்ந்தவனாயிற்று. உங்களுக்கு புரிகிறதா? பாருங்கள், தேவன் மாறுகிறதில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அப்படியே இன்றைய பிழையங்களை நோக்கி பாருங்கள். ஓ, வேதாகமத்தில் அவர்கள் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள், ஆனால் பாருங்கள், எல்லா ஜனங்களுமே என்கிறார்கள். ஜனங்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று நான் கவலைப்படுகிறதில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்திற்கு இடங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினூடாக மாத்திரமே இன்றி வேறு எவ்விதத்திலும் பாவ மன்னிப்பே இல்லை. நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்தாலும் சரி, அதற்கு இதனோடு எவ்வித சம்பந்தமும் கிடையாது. இது தேவனுடைய மூல வார்த்தையா இருக்கிறது. நீங்கள் அதனோடு தரித்திருக்க வேண்டும். சரி, பலியை பார்க்கிலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே உத்தமம். சவுல் திரும்பி வந்த அந்த நேரத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். பிலேயாம் விசுவாசம் என்ற ஒரு வரத்தை உடையவனாயிருந்தான். அவன் அதை தேவனுடைய பரிபூர்ண மூல வார்த்தைக்கு உபயோகித்திருக்கலாம். இன்றைக்கு கூடிய களத்தில் உள்ள அநேக மனிதர்கள் சுகமளிக்கும் மரங்களோடு அதே காரியத்தை செய்யக்கூடும். இங்கு அநேக மனிதர்கள், ஜனங்கள் அந்நிய பாஷைகளை பேசுகின்றனர், ஜனங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கின்றனர், தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஒரு வார்த்தை உபயோகிக்கக்கூடும். ஆனால் அவர்கள் அதை செய்கிறதில்லை. தேவன் அவர்களை எப்படியும் ஆசீர்வதிக்கிறார், அனுமதிக்கும் சித்தத்தில் அதை செய்கிறார். ஆனால் புகழுக்காகவும் இன்பங்களுக்காகவும் தனிப்பட்ட ஆதாயங்களுக்காகவும் ஏசா செய்தது போலவே இவர்கள் தங்களுடைய பிறப்புரிமைகளை விற்று போடுகின்றனர், ஒரு ஸ்தாபனத்துக்கு விற்று போடுகின்றனர், பிலேயாம் செய்தது போன்றே விற்று போடுகின்றனர். புரிகின்றதா? இன்றைக்கு அநேகர் அதே காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றனர். அது உண்மை என்பதை நாம் அறிவோம். அவர்கள் தங்களுடைய பிறப்புரிமையை விற்று போடுகின்றனர். ஸ்திரீகள் குட்டைக்கால் சட்டைகளோடும் தலைமுடியை வெட்டிக்கொண்டு பிரசங்க பீடத்தில் நின்று பரிசுத்த ஆவியை பற்றி பேச ஆண்கள் அனுமதிக்கிறார்கள். ஸ்திரீகள் தங்களுடைய முகத்தில் வர்ணம் திட்டிக்கொண்டு பக்தியான அங்கிகளை அணிந்து கொள்கிறார்கள். இது சபையிலே எப்போதும் இருந்ததிலேயே மிகப்பெரிய இடலாயிருக்கிறது. அரசியல் வல்லமைகளையும் இது ராஜாங்கத்தின் எந்த வேலை என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் யூதர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். யூதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை கவனித்து பாருங்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு தேசமாக இருக்கின்றனர். தேசங்கள் என்ன நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் யூதர்களை கவனியுங்கள். சபையானது என்ன நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டுமானால் ஸ்திரீகளை கவனித்து பாருங்கள். ஸ்திரீகளுக்கு மத்தியிலே காணப்படும் ஒழுக்க நெறிமுறைகளை கவனித்து பாருங்கள். ஏனென்றால் அவள் ஒரு சபையின் பிரதிநிதியாக இருக்கிறாள். ஸ்திரீகளுக்கு மத்தியிலே காணப்படும் அசுத்தத்தை நீங்கள் காணும் போது நீங்கள் சபையிலும் அந்த அசுத்தத்தை கண்டடைவீர்கள். ஒரு வர்ணம் திட்டப்பட்ட எசபேல் என்னவானாலோ சபையும் சரியாக அதே போன்று ஆகியுள்ளது. பார்த்தீர்களா? இப்பொழுது அது உண்மையாகும். நீங்கள் அதை அறிவீர்கள். புரிகின்றதா? சபையானது எங்குள்ளது என்பதை நீ அறிய விரும்புவாயானால் உங்களுடைய ஸ்திரீகளுக்கு மத்தியில் உள்ள ஒழுக்க நெறிமுறைகளை கவனித்து பாருங்கள். காரணம், சபை ஒரு ஸ்திரீயா இருக்கிறது. நீங்கள் தேசங்களின் நிலையை அறிய வேண்டும் என்றால் யூதர்களை கவனியுங்கள். கவனியுங்கள், தேவன் பிலேயாமிடத்தில் கூறினது போல அவர் உண்மையான தெளிவான வார்த்தையின் தீர்மானமாகிய போக வேண்டாம் என்பதை கேட்ட பிறகும், ஆம், அப்பொழுது அவர் அவரிடத்தில் கூறினார். அவர் அவருடைய இருதயத்தில் கண்ட பிறகு அது என்ன செய்ய வேண்டியதா இருந்தது என்பதை கண்ட பிறகு அவர் தம்முடைய அனுமதிக்கும் சித்தத்தை அவனுக்கு அளித்து போ என்று அவர் கூறிவிட்டார். உங்களால் இன்றைக்கு அதே காரியத்தை செய்ய முடியும். நீங்கள் சத்தியத்தில் நடக்க விரும்பவில்லை என்றால் அப்பொழுது நீங்கள் வெளியே போய் ஒரு மகத்தான ஊழியத்தை செய்யக்கூடும். நிச்சயமாகவே உங்களால் செய்யக்கூடும். ஆனால் நீங்கள் அவருடைய அனுமதிக்கும் சித்தத்தை எடுத்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் வார்த்தைக்கு அப்பால் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் நிச்சயமாகவே உங்களை செழிக்க செய்வார். அவர் பிலேயாமுக்கு செய்தது போலவே அவன் வெற்றிகரமானவனாய் இருந்தான். ஆனால் அவன் அந்த ஜனங்களை சபிக்க முடியவில்லை. அவனால் அதை செய்ய முடியவில்லை. காரணம், ஒவ்வொரு முறையும் அவன் சபிக்க துவங்கும் போது அவன் ஆசீர்வதித்தான். பாருங்கள், அவனால் அதை செய்ய முடியவில்லை. ஆனால் அவன் தன்னுடைய செயற்கரிய செயலில் முன்னேற்றம் அடைந்து கொண்டே வரும்போதும் அவன் அந்த ஜனங்களுக்கு பாலாக்கின் மூலம் விபச்சாரம் செய்யவே கற்பித்தான். அவன் இஸ்ரவேலரின் பாளையத்திற்குள் அவர்களை கொண்டு வந்து திருமணம் செய்து வைத்து, ஏன் நாம் எல்லோரும் ஒன்று, ஏன் நீங்கள் அதே தேவனையே ஆராதித்து வருகின்றீர்கள், நாம் இங்கு மேலே ஒரு தீர்க்கதரிசியை பெற்றுள்ளோம், நீங்கள் அங்கு ஒரு தீர்க்கதரிசியை கீழே உடையவர்களாக இருக்கிறீர்கள், நாம் நம்முடைய முற்பிதாக்களைப் போல ஒரே பலியை ஒரே யெகோவா தேவனையே உடையவர்களாக இருக்கிறோம், இப்பொழுது ஏன் நீங்கள் எல்லோரும் வந்து எங்களோடு ஒருமித்து ஐக்கியமாக இருக்கக்கூடாதா என்று கூறிவிட்டான். வேதம், நீங்கள் அவ்விசுவாசிகளோடு சேர்ந்து கொள்ளாதீர்கள், அவர்களோடு அந்நியத்தில் ஒருபோதும் பிணைக்கப்படாதீர்கள், அவர்கள் இதை விசுவாசிக்கவில்லை என்றால் அவர்களிடத்திலிருந்து விலகியிருங்கள் என்று கூறியுள்ளது. புரிகின்றதா? வெளியே வந்து வேறுபிரித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீர்களா? அவர்களுடைய அசுத்தமான காரியங்களை தொடாதிருங்கள். அது உண்மை. வார்த்தைக்கு விரோதமான அவர்களுடைய அருவறுப்புகள் மற்றும் அதை போன்ற காரியங்களில் இருந்து விலகியிருங்கள். அதற்கு செவி கொடுக்க வேண்டாம். பிலேயாம் அங்கு சென்று அவன் ஜனங்களுக்கு போதிக்க துவங்கின போது அவன் ஒரு தவறான நோக்கத்தை உடையவனாயிருந்தான். ராஜா பிலேயாமின் வழியில் ஓடி பிலேயாம் அதை எப்படி பாலாக்கிக்கு கற்பித்தானோ அப்படியே செய்து இஸ்ரவேல் புத்திரரை விபச்சாரம் செய்ய பண்ணினான். இஸ்ரவேல் தேசத்தை ஒரு வாதை தாக்க ஜனங்களில் ஆயிர கணக்கானோர் ஒரே நாளில் மரித்து போயினர். அவர்கள் யாவரும் தேவனுடைய பீடத்துக்கு முன்பாக நின்று ஜபிக்கையில் இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவர் ஒரு மீதியானிய ஸ்திரியை, ஒரு ஸ்தாபன ஸ்திரியை கூடாரத்திற்குள் அழைத்து சென்றார். அப்பொழுது ஆசாரியனுடைய குமாரன் ஒருவன் அங்கு நடந்து சென்று ஒரு ஈட்டியை எடுத்து அவர்கள் இருவரையும் குத்தி போட்டான். அதுவே தேவனுடைய கோபத்தை நிறுத்தினது. அது வேத வாக்கியமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது சரியா புரிகின்றதா? ஆனால் என்ன சம்பவித்தது? பிலேயாம் இஸ்ரவேலரை பலவீனப்படுத்துவதில் வெற்றி கண்டான். அவன் என்ன செய்தான்? அவன் அவர்களுடைய பாளையத்தை பலவீனப்படுத்தினான். தேவன் அவனை போக அனுமதித்தார். அது அவர்களுடைய பாளையத்தை பலவீனமடைய செய்தது. அது முழு பாளையத்தையுமே அசுசிப்படுத்தியது. ஏதோ ஒரு உபதேசம் துவங்கி அது வேதாகம சத்தியமாய் இல்லாதிருக்கும் போது அது முழு பாளையத்தையுமே தீட்டுப்படுத்துகிறது. யாரோ ஒருவர் கோராகை போல ஒரு வித்தியாசமான கருத்துடன் எழும்பி நல்லது இது அது மற்றது அது நான் ஒரு வித்தியாசமான கருத்தை உடனாக இருக்கிறேன் என்கின்றனர். அது முழு பாளையத்தையுமே அசுசிப்படுத்துகிறது. இன்றைக்கும் முழு சபையின் பாளையத்திலும் அதுதான் சம்பவித்துள்ளது. அது உண்மை. அவன் செய்தது போலவே உபதேசித்து முழு பாளையத்தையும் பலவீனப்படுத்தியது. ஏனென்றால் காதேஷ் பன்னியாவில் தான் வார்த்தைக்கான பல புரட்சி உண்டானது. அவர்கள் காதேஷ் பர்னேயாவை சென்றபோது பாளையத்தில் பலவீனம் உண்டாயிற்று. அவர்கள் திரும்பி வந்தனர். அவர் சென்ற பிறகோ நினைவிருக்கட்டும், அவர்கள் தூதர்களுடைய ஆகாரத்தை புசித்திருந்தனர். அவர்கள் ஒவ்வொரு இரவும் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையுடையவர்களாயிருந்தனர். அவர்கள் அந்த ஆகாரத்தை புசித்தனர். அவர்கள் கண்மலையிலிருந்து குடித்தனர். அவர்கள் எல்லா அற்புதங்களையும் கண்டனர். அவர்கள் மோசேயை கவனித்தனர். அவருடைய வார்த்தையை கேட்டனர். அவருடைய தீர்க்க தரிசனங்களையும் மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்திருந்தனர். அதன் பின்னர் முடிவிலே அவர்கள் இந்த தவறான போதகருக்கு செவி கொடுத்த போதோ, அவர்களுக்கு மத்தியில் உண்டாயிருந்த தவறான உபதேசத்திற்கு செவி கொடுத்த போது அவன் பாளையத்தை பலவீனப்படுத்தி அதன் மூலம் செழிப்படைந்தான். அவன் லட்சக்கணக்கான டாலர் மதிப்புள்ள கட்டிடங்களை கட்டியிருக்கலாம். அவன் மகத்தான ஸ்தாபனங்களை உடையவனாயிருக்கலாம். அவன் லட்சக்கணக்கான அங்கத்தினர்களை சேர்த்துக் கொண்டு மகத்தான கிரியைகளை நடப்பித்து வல்லமையான கிரியைகளை நடப்பித்து ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருக்கலாம். அது சரிதான். ஆனால் அது தேவனுடைய வார்த்தையோடு ஒத்தில்லாது இருக்கும் வரையில் நீங்கள் அதிலிருந்து விலகி இருப்பதே மேலானதாகும். தேவன் தம்முடைய சிந்தையை மாற்றுகிறதில்லை. அவருடைய வார்த்தையோடு தரித்திருங்கள். ஏனென்றால் அதுதான் முடிவிலே வரப்போகிறது. வார்த்தை வார்த்தைக்கு வார்த்தையே. எவரேனும் இதிலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து போட்டாலோ அல்லது இதனோடு ஒரு வார்த்தையை கூட்டினாலோ அந்த வார்த்தையோடு தரித்திருக்க வேண்டும். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். வார்த்தையின் பரிசோதனை வந்தபோது அவர்கள் அங்கு சென்ற போது எதிர்ப்பானது மிகவும் பெரியதாக இருப்பதை அவர்கள் கண்டபோது, அவர்கள் கண்டதிலேயே மிகப்பெரிய எதிர்ப்பை கண்டபோது அந்த அமலேக்கியர்கள் அவர்களை பார்க்கிலும் 10 மடங்கு உருவத்தில் பெரிதாக இருந்தனர். அவர்களோ நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல காணப்படுகிறோம் என்றனர். அவர்களுடைய வேலிகள் இல்லை, அவர்களுடைய பட்டிரங்கள் பெரிய மதில்களால் சூழப்பட்டிருந்தன. அவர்களால் அந்த மதில்களின் மேல் ரத பந்தயம் நடத்தக்கூடிய அளவிற்கு பெரிதாக இருந்தது. பாருங்கள், அவர்களுடைய பட்டிரங்களை சுற்றியுள்ள மதில்களின் மேல் 2 ரதங்களை அவர்களால் ஓடச் செய்ய இயலும். ஏன்? அவர்களுடைய ஈட்டிகள் விசாலமாகவும் அவைகள் நீளமானவர்களாக இருந்தன. அவர்கள் ராட்சசர்களாக இருக்கிறார்கள். ஏன்? நாங்களோ வெட்டுக்கிளிகளை போல காணப்படுகிறோம், நாம் அதை மேற்கொள்ள முடியாது என்றனர். 2 புருஷர்களாகிய காலேபும் யோசுவாவும் மாத்திரம் அந்த வார்த்தையின் பேரில் என்று ஒரு நிமிடம் பொறுங்கள். 20 லட்சம் ஜனங்களே, ஒரு நிமிடம் வாய் மூடுங்கள். நாம் உடனே போய் அதை சுதந்திரத்துக் கொள்வோம். நாம் அதை எழுதி ஜெயித்துக் கொள்ளலாம். பாருங்கள், நாம் அவர்களுக்கு இணையாய்ப்பதை காட்டிலும் மேலானவர்களாயிருக்கிறோம் என்று கூறினர். அவர்கள் எதை அடிப்படையாக கொண்டு கூறிக்கொண்டிருந்தனர்? தேவன் நான் அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், அது உங்களுடையதாக இருக்கிறது என்றார். அதன் பேரிலேயே அவர்கள் நின்றனர். ஆனால் ஜனங்களோ சம்பந்தம் கலந்து மற்ற காரியங்களை தங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி எல்லா விதமான கோட்பாடுகளையும் சடங்காச்சாரங்களையும் தங்களுக்குள் ஏற்படுத்திக் கொண்டனர். அவர்கள் பலவீனராகி கலப்பாகி எப்பக்கம் திரும்ப வேண்டும் என்றும் என்ன செய்ய வேண்டும் என்றும் அறியாதிருந்தனர். அது உண்மை. அங்குதான் வார்த்தையின் பரிசோதனை உண்டானது. அதே சமயத்தில் அவர் உன்னுடைய இதயத்தில் என்ன உள்ளது என்பதை அறிந்து உன்னுடைய வாஞ்சையை அனுமதிக்கும்படி அதை நிறைவேற்ற உனக்கு அனுமதிக்கும் சித்தத்தின் மூலம் அனுமதி அளிக்கிறார். அவர் அதை அறிந்திருக்கிறார். நீங்களோ நல்லது சகோதரன் பிரணாம், நான் இன்னதை செய்கிறேன், அது என்னை தொல்லைப்படுத்துகிறதில்லை என்கிறீர்கள். தேவன் என்னை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறார். நான் ஆவியில் பாடுகிறேன், நான் ஆவியில் நடனமாடுகிறேன் என்று கூறலாம். அவர் அதை அனுமதிப்பார். தொடர்ந்து அவ்வாறு செல்லுங்கள். அது சரி. ஆனால் நீ என்ன செய்ய போகிறாய்? நான் குட்டைக்கால் சட்டைகளை அணிகிறேன், நான் இதை செய்கிறேன், என் விசுவாசம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்று நான் எதை அணிகிறேனோ அதில் இல்லை என்பதை நான் அறிவேன் என்று கூறலாம். ஆனால் வேதமும் அதற்கு ஏதோ ஒரு காரியம் உண்டு என்று கூறியுள்ளது. புரிகின்றதா? நீ என்ன செய்வாய்? பிலேயாம் செய்தது போன்றே நீ மற்ற ஒவ்வொரு ஸ்திரீக்கு முன்பாகவும் ஒரு இடரலை உண்டு பண்ணுவாய். உன்னுடைய வாலிப பெண் பிள்ளைகளுக்கு நீ என்ன செய்வாய்? நீ ஒரு கூட்ட உலக பிரகாரமான நவீன போக்குடைய ரிக்கட்டாக்கள் என்பவர்களை உடையவளாயிருப்பாய். அது முற்றிலும் சரியே. முகத்திலே வண்ணம் தீட்டப்பட்ட ஒரு கூட்ட எசபேல்களையே உடையவளாயிருப்பாய். புரிகின்றதா? ஆனால் தேவரோ உங்களை செழிப்பாக்குவார். ஏ, அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். நான் அதை சந்தேகிக்கவில்லை. அவர் பிலேயாமையும் கூட ஆசீர்வதித்தார். பார்த்தீர்களா? எனவே ரட்சகமாகவே அவர் ஆசீர்வதிப்பார். நீங்களோ அவருடைய அனுமதிக்கும் சித்தத்தில் நடப்பீர்கள், அவருடைய பரிபூர்ண சித்தத்தில் அல்ல. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற காரணத்தால் அவர் தம்முடைய சிந்தையை மாற்றுகிறதில்லை. அவர் 40 வருடங்களாக இஸ்ரவேலரை ஆசீர்வதித்தார். அவர்கள் என்ன செய்தனர்? மனைவிகளை விவாகம் செய்து குடும்பங்களை பராமரித்து பிள்ளைகளை ஒத்துவிட்டு தங்களுடைய தசமபாங்களை செலுத்தி அங்கு ஜீவித்தனர். தேவன் அவர்களை வனாந்தரத்தில் ஆசீர்வதித்து மன்னாவினால் அவர்களை தொடர்ந்து போஷித்துக் கொண்டே வந்தார். அவர்கள் எல்லோருமே அழிந்து போயினர். ஏனென்றால் அவர்கள் ஒருபோதும் அவருடைய மூல சித்தத்தை, அவருடைய வார்த்தையை கை கொள்ளவே இல்லை. அவர்கள் அவருடைய அனுமதிக்கும் வழியையே தெரிந்து கொண்டனர். தொடர்ந்து செல்லுங்கள். ஆனால் அவர்கள் காதேஷ் பர்னேயாவை விட்டபோது அவர்களால் கொஞ்ச தூரம் கூட பிரயாணமே செய்ய முடியவில்லை. அவர்கள் வெறுமன வனாந்தரத்திலேயே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் அதற்கு பின்னர் 2 நாட்களில் அங்கே சென்றிருக்க கூடும். அவர்கள் 2 நாட்களில் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இருந்திருக்க கூடும். ஆனால் அவர்களோ 40 வருடங்கள் பயணம் செய்தனர். மூல வார்த்தையின் பேரில் தரித்திருந்த யோசுவாவும் காலேவும் தவிர அவர்கள் எல்லோருமே மரித்து போயினர். ஓ தேவனே, எங்களுக்கு உதவி செய்யும். தேவன் தம்முடைய சிந்தையை ஒருபோது மாற்றுகிறதில்லை. அவர் தம்முடைய சிந்தையை மாற்றுகிறதில்லை. ஆனால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே அவர் பிள்ளையாமை ஆசீர்வதித்தார். அவன் அங்கு என்ன செய்தான்? அவன் முழு பாளையத்தையுமே அசுத்தப்படுத்தினான். பாருங்கள், அவர் என்ன கூறினார் என்பதன் பேரிலேயே நீங்கள் தரித்திருக்க வேண்டும். அவர் தம்முடைய மூல திட்டத்தை ஒருபோதும் மாற்றினதே இல்லை. இப்பொழுது இன்றைக்கு ஊடிய களத்தில் உள்ள பிளேயாம்களை நோக்கி பாருங்கள். அப்படியே சுற்றுமுற்று நோக்கி பாருங்கள். செழிப்புறுதல், அந்நிய பாஷைகளில் பேசுதல், நிச்சயமாக தேவனுடைய வரத்தை ஆதாயத்திற்கு பயன்படுத்துதல், ஒவ்வொரு காரியமும் நிச்சயமாக. ஆனால் கரையுள்ள உபதேசத்தினால் அது முழு தேவனுடைய சபையையும் அசுத்தமாக்குகிறது. அது உண்மை. ஒருவர் என்னிடம் கூறினார், அவர் நீர் எண்ணத்திற்காக இதை செய்கிறீர், நீர் எண்ணத்திற்காக அதை செய்கிறீர் என்று கேட்டார். அப்பொழுது நானோ, அது சத்தியமா இருக்கிறது என்று நீங்கள் விசுவாசிக்கிறதில்லையா என்று கேட்டேன். ஓ ஆம், ஆனால் என்று கூறிவிட்டு அவர், உங்களுக்கு என்ன தெரியுமா, அது உங்களுடைய வேலையல்ல. நீர் வியாதிஸ்தருக்காக ஜெபிக்க வேண்டியவராய் இருக்கிறீரே என்றார். அவர்கள் உண்மை ஒரு தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கிறார்கள். ஏன் நீர் ஸ்திரீகளுக்கும் புருஷர்களுக்கும் இதை எப்படி செய்ய வேண்டும் என்றும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்றும், மற்றதை எப்படி செய்ய வேண்டும் என்றும் அவர்களுக்கு போதிக்கக்கூடுமே என்று கூறினார். அதற்கு நானோ, அவர்கள் தங்களுடைய மொழியின் முதல் எழுத்துக்களையே கூட கற்றுக்கொள்ளாதிருக்கும் போது நீர் எப்படி அவர்களுக்கு பீஜ கணிதத்தை கற்றுத்தர முடியும்? அவர்கள் தங்களுடைய ஆரம்ப பாடத்தையே கூட ஏற்றுக்கொள்ளாதிருக்கும் போது அந்த காரியங்களை நீர் எப்படி அவர்களுக்கு போதிக்க முடியும் என்று கேட்டேன். புரிகின்றதா? நீங்கள் எங்கே துவங்கினீர்களோ அல்லது நீங்கள் எங்கே விட்டீர்களோ அங்கே நீங்கள் திரும்பி வந்து துவங்கி தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஊழிய களத்திலே அதை அப்படியே நோக்கி பாருங்கள். பிலேயாம் ஒரு வேசியை தேவனுடைய சபைக்கு விவாகம் செய்து வைத்தது போல, தேவனுடைய சபைக்கு அந்த வேசியை விவாகம் செய்து வைத்தது போலவே இந்த கள்ள போதகர்கள் இன்றைக்கு உங்களுக்கு அவ்வாறே செய்ய முயற்சிக்கிறார்கள். அவர்கள் இந்த ஸ்தாபனங்கள் ஒவ்வொன்றையும், இந்த ஜனங்களையும் வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரத்தின் பழைய வேசிக்கு விவாகம் செய்து வைக்கப் போகிறார்கள். அவர்களுடைய பிள்ளையாம் உபதேசமே இன்றைக்கு சுற்றிலும் சென்று கொண்டிருக்கிறது. அவர்கள் நாம் ஒரே மாதிரியானவர்கள், நாம் எல்லோருமே கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்கிறார்கள். குருமார்களும் போப்புகளும் இன்னும் யாரெல்லாமோ எல்லாருமே ஒப்புரவாகி இது செய்கிறார்கள். நானும் கூட ஒரு பெந்தகோஸ்த பிரசங்கியாரை அறிவேன். அவர்கள் எல்லோருமே இப்பொழுது ஒரு சிறு வட்ட வடிவமான ரொட்டி துண்டையே கொடுக்க துவங்கியுள்ளனர். அது அஸ்தரோத் என்னும் சந்திர கடவுளை குறிக்கிறது. ஒரு வட்ட வடிவமான அப்பத்துண்டு. அது உன்னுடைய மனசாட்சியை புண்படுத்துமானால் உன்னுடைய கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். உன்னுடைய கண்களை மூடிக்கொள்வாயா? ஒரு வட்ட வடிவமான அப்பம் அது எதை பொருட்படுத்துகிறது? நாம் பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிறோமே என்று ஒரு வட்ட வடிவமான சந்திர கடவுளை குறிக்கும் அஸ்தரோத், அதாவது மரியாளின் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டது என்பதை போன்றல்ல. ரோம அப்பமும் இன்னமும் வட்டமாகவே உள்ளது. ஏனென்றால் சந்திர தேவன் தேவதை தேவன் அல்ல. நமக்கு ஒரு பிக்கப்பட்ட அப்பம் உண்டு, நிச்சயமாகவே. ஓ, ஆகையால் இப்பொழுது இந்த பிலேயாவின் போதகர்கள் தங்களுடைய தவறான உபதேசத்தினால் வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரத்தில் உள்ள மகாவேசியோடு அந்த விதமான ஒரு குழப்பத்திற்குள்ளான சபையை விவாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது முடிவின் நேரத்திலே பரப்புரட்சிக்கு வரும்போது கவனியுங்கள். இப்பொழுது அதை குறித்த பலவீனத்தை பாருங்கள். 900 வித்தியாசப்பட்ட ஸ்தாபனங்கள் ஒன்று ஒரு பக்கமாகவும் மற்றொன்று மற்றொரு பக்கமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையே இல்லை. அவர்களோ ஒற்றுமையை கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையினால் ஆதரிக்கப்படும்படி அல்ல, தேவனுடைய மூல திட்டத்தினால் ஆதரிக்கப்படும்படி அல்ல. அவர்கள் அதை அரசியல் மூலமாகவும் ஸ்தாபனத்தின் மூலமாகவும் ஏற்றுக்கொள்கிறார்கள். தேவன் தம்முடைய சிந்தையை மாற்றுகிறதில்லை. அவர் தம்முடைய சிந்தையோடு சரியாக தரித்திருக்கிறார். அவரோ, வானமும் பூமியும் ஒழிந்து போவோம், ஆனால் என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை என்றார். அது உண்மை. அவர் தம்முடைய மூல வார்த்தையோடு தரித்திருக்கிறார். ஓ என்னே, அவர்கள் அன்று செய்தது போலவே இன்றைக்கும் அவர்கள் வார்த்தைக்கு எதிராக வாதிடுகின்றனர். ஒரே ஒரு காரியம் மாத்திரமே செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அவர் அதை மாற்றமாட்டார். அப்படியே விசுவாசியுங்கள். ஏனென்றால் வானமும் பூமியும் ஒழிந்து போவோம், அவருடைய வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழிந்து போகாது. புரிகின்றதா? எதனோடு திருமணம் செய்து வைக்கப்பட போகிறீர்கள் என்பதை பார்த்தீர்களா? அரசியலையும் மற்ற காரியங்களையும் பாருங்கள். சபையில் உள்ள அரசியலின் மூலமாக அவர்கள் எவ்வாறு சபையை ஒன்று சேர்க்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்தீர்களா? நாம் அரசியலின் மூலமாக கிறிஸ்துவினண்டை சேர்க்கப்படுகிறதில்லை. நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாகவே கிறிஸ்துவினண்டைக்கும் சபையினண்டைக்கும் சேர்க்கப்படுகின்றோம். நீங்கள் அறிந்துள்ளபடி பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது என்னவென்றால், உங்களுக்குள் இருக்கிற அந்த ஆவியானது ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையையும் சத்தியம் என்று அடையாளம் கண்டுகொள்வதேயாகும். அது உண்மை. ஏனென்றால் ஒருவர் இதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போட்டால் அல்லது அதனோடு ஒரு வார்த்தையை கூட்டினால் அவனுடைய பங்கு ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடப்படும். அதே சமயத்தில் அவன் செழிப்படுகிறானே என்று நீங்கள் கூறலாம். நீ அதை செழிப்பின் மூலம் உண்மை என ஒப்புக்கொள்ள முடியாது. நீ செழிப்பின் மூலம் தேவனை நியாயந்தீர்க்க முடியாது. உலகம் செழிக்கிறதே, பிலேயாமும் அதன் மூலம் செழித்திருந்தான். ஆனால் சகோதரனே, நீங்கள் அவருடைய வார்த்தையை கொண்டுதான் நிதானிக்க வேண்டும். அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார். இது சத்தியம் என்று அடையாளம் காட்டுகிறார். ஆகையால் நண்பனே, நினைவிருக்கட்டும், நீ உயிரோடு இருக்கும் வரை தேவன் தம்முடைய சிந்தையை மாற்றுகிறதில்லை என்ற இந்த காரியத்தை ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். அதே சமயத்தில் அவர் ஆசீர்வதிப்பார். அவர் தம்முடைய அனுமதிக்கும் சித்தத்தில் உன்னை போக அனுமதிப்பார். ஆனால் அவர் தம்முடைய சிந்தையை மாற்ற மாட்டார். அவர் தம்முடைய திட்டத்தை மாற்ற மாட்டார். அவர் உங்களுக்காக தம்முடைய வார்த்தையை மாற்ற மாட்டார். இல்லையா? நீங்கள் மாற வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை தேவனுடைய வார்த்தையோடு பொருத்த முடியாது. தேவனுடைய வார்த்தையோடு பொருத்தும்படிக்கே நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். புரிகின்றதா? அந்த விதமாகத்தான் நீங்கள் நீங்களோ நல்லது, நான் ஒரு நல்ல மனிதன், தேவர் இது செய்கிறார், அதை செய்கிறார் அல்லது மற்றதை செய்கிறார் என்று கூறலாம். ஆனால் நீங்கள் அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறீர்களா? ஓ நல்லது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதுவல்ல, இல்லை, சரி, ஏதோ காரியம் எங்கோ தவறாயிருக்கிறது. ஆம், அவர் உங்களை செழிப்பாக்குவார். நிச்சயமாகவே அவர் செழிப்பாக்குவார். வார்த்தையை ஏற்றுக்கொள்ள விரும்பாத ஸ்தாபனங்கள் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறதே. அவர்கள் தங்களுடைய கூடாரங்களையும் பெரிய அருமையான சபைகளையும் மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் தேசத்தினூடாக பரப்புகின்றார்களே. அவர்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாயும் பணப்பொழி உள்ளவர்களாயும் எல்லா இடத்திலிருந்தும் அங்கத்தினர்களை உடையவர்களாகவும் இருக்கின்றனர். வேதமோ அவளில் உலகத்தின் ஐஸ்வர்யங்களும் மனித ஆத்மாக்களும் கூட கண்டுபிடிக்கப்பட்டன என்றும், ஒவ்வொரு காரியமும் இந்த பழைய வேசியிடத்தில் காணப்பட்டன என்றும், அவள் அரசியல் ஸ்தாபனம் மற்றும் முழு காரியத்திற்கும் தாயாக இருக்கிறாள் என்றும் கூறவில்லையா? ஆனால் தேவனுடைய சிறிய குழு அவருடைய மனவாட்டியாய் அந்த வார்த்தையின் பேரில் மையங்கொண்டிருக்கிறாள். அன்புள்ள பரலோக பிதாவானவர் உங்களை எப்போதும் சரியாக அங்கேயே உறுதிப்படுத்தி இருக்க செய்வாராக. அந்த வார்த்தையை விட்டு ஒருபோதும் நீங்கள் அசையவே வேண்டாம். நீ ஆசீர்வதிக்கப்படலாம். தேவன் உன்னுடைய சுகவீனத்தை சொஸ்தமாக்கலாம். அவர் உன்னுடைய சுகவீனமான குழந்தையை குணப்படுத்தலாம். அவர் உங்களுடைய கணவனை, உங்களுடைய மனைவியை குணப்படுத்தலாம். அவர் உங்களுடைய தாயாரை, வேறு யாரோ ஒருவரை குணமாக்கலாம். நீங்கள் அவருடைய ஆவியில் குதிக்கலாம், மேலும் கீழும் நடனமாடலாம். நினைவிருக்கட்டும், மழையானது நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் ஒரே விதமாகவே பொழிகிறதே. ஆனால் அந்த வித்து அங்கே படுத்து கிடக்கின்ற போது அது ஒன்று ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது அது நியமிக்கப்படாதிருக்க வேண்டும். அது ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்குமே ஆனால், அது ஒரு கோதுமையா இருக்குமே ஆனால், அது கோதுமையை பிறப்பிக்க வேண்டியதாயிருக்கிறது. அது ஒரு தேவனுடைய வார்த்தையாக இருக்குமானால் அது தேவனுடைய வார்த்தையை பிறப்பிக்க வேண்டியதாயிருக்கிறது. அது அவ்வாறு இல்லை என்றால் அப்பொழுது அது அவ்வாறு பிறப்பிக்காது. பார்த்தீர்களா? இப்பொழுது நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் இங்கே 9 மணிக்கு முடித்துவிடப் போவதாக உங்களிடத்தில் கூறினேன். ஆனால் இப்பொழுது 10 மணியாக இன்னும் 20 நிமிடங்கள் உள்ளன. உங்களில் அநேக ஜனங்கள் நீண்ட தூரம் செல்ல வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள். நான் உங்களை நேசிக்கிறேன். நான் உங்களை இந்த விதமாக பிடித்து வைத்திருக்க காரணம் நான் உங்களை கடுமையாக நடத்த வேண்டும் என்றல்ல. ஆனால் நான் உங்களை நேசிக்கிறேன். நான் எதை அறிந்துள்ளேனோ நான் அதில் ஒன்றையும் மறைத்து வைக்கிறதில்லை. நான் உங்களுக்கு சத்தியத்தை கூறுகிறேன். நான் வெளியே செல்கிற கூட்டங்களில் நீங்கள் இந்த செய்திகளை நான் பிரசங்கிக்க ஒருபோதும் கேட்டிருக்கவே மாட்டீர்கள். இல்லை, நான் இந்த கூடாரத்திற்கு வருவதாக உங்களிடம் வாக்களித்தேன். சரியாக இங்கிருந்துதான் நான் என்னுடைய செய்திகளை பிரசங்கிக்கிறேன். நான் கர்த்தர் எனக்கு அளித்திருக்கிற 3 அல்லது 4 செய்திகளை வைத்திருக்கிறேன். அதன் பேரிலான வேத வாக்கியங்களையும் நான் எழுதி வைத்துள்ளேன். நான் இங்கு பிரசங்கம் செய்வது போல வேறெங்கும் துணிவாக இதை பிரசங்கிக்க இயலாது. இங்கிருந்துதான் தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு செல்ல தொடங்கினது. தேவன் அதை மாற்றுகிற வரையிலும் நான் சரியாக இங்கேயே தரித்திருந்து இங்கேயே அதை எடுத்துக் கூறுவேன். அது உண்மை. தொலைவில் உள்ள கூட்டங்களில் நான் வியாதிஸ்தருக்காக ஜெபிக்கிறேன். அதை போன்ற ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறேன். அந்த புறத்தில் காரியங்களை சுற்றி வளைத்துக் கூறுகிறேன். அதை ஆடுகள் கேட்கின்றன. எதை குறித்து கூறப்படுகின்றது என்பதை அவர்கள் அறிவார்கள். மற்றபடி கூறினால் அது வெறுமன தூண்டிலின் மேலுள்ள இரையாகும். நீங்கள் பாருங்கள், நான் அடையாளங்களையும் பகுத்தறிதல் போன்றவற்றை காண்பிக்க முயற்சிப்பதை குறித்தும் தேவன் ஜனங்களின் இருதயங்களை அறிந்து இந்த காரியங்களை செய்கிறார் என்பதை காண்பிக்கிறேன். அது ஜனங்களை தட்டி எழுப்பதற்கான ஒரு சுவிசேஷ வரமாயிருக்கிறது. முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஒளிநாடா அவர்களுடைய வீட்டில் விடுகிறது, அது அங்கு சென்றடைகிறது. அப்பொழுது அது ஒரு செம்மறியாடா இருக்குமானால் அது அதனோடு சரியாக வருகிறது. அது வெள்ளாடா இருக்குமானால் அப்பொழுது அது ஒளிநாடாவை உதைத்து தள்ளுகிறது. நீங்கள் பாருங்கள், அது சரியாக, நீங்களும் கூட. அது முற்றிலும் சரியே. பென் அவர்களுக்கு சில அனுபவங்கள் உண்டு. சரி, நல்லது, அது உண்மை. நீங்கள் அவருடையராக இருப்பதனால் மகிழ்ச்சி அடையவில்லையா? நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கின்றீர்களா? நாம் நீண்ட காலமாகவே ஒரு சிறிய பெந்தேகோஸ்தே பாடலை வழக்கமாக விரும்பி பாடுவதுண்டு. கர்த்தரனை வெளியே கொண்டு வந்தபடியால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தரனை வெளியே கொண்டு வந்தபடியால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அது இயேசுவுக்கா இல்லாமல் இருந்திருந்தால் நான் எங்கே இருப்பேன்? கர்த்தரனை வெளியே கொண்டு வந்தபடியால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓ, கர்த்தரனை வெளியே கொண்டு வந்தது முதற்கொண்டு நான் மகிழ்ச்சியாக இருந்து வருகிறேன். கர்த்தரனை வெளியே கொண்டு வந்தது முதற்கொண்டு நான் மகிழ்ச்சியாக இருந்து வருகிறேன். அது இயேசுவிற்கா இல்லாமல் இருந்திருந்தால் நான் எங்கே இருப்பேன்? கர்த்தரனை வெளியே கொண்டு வந்தது முதற்கொண்டே நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்து வருகிறேன். கர்த்தரனை வெளியே கொண்டு வந்தது முதற்கொண்டு நான் சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறேன். கர்த்தரனை வெளியே கொண்டு வந்தது முதற்கொண்டு நான் சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறேன். அது இயேசுவிற்கா இல்லாமல் இருந்திருந்தால் ஓ, நான் எங்கே இருப்பேன்? கர்த்தரனை வெளியே கொண்டு வந்தார் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மகிமை, நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கவில்லையா? நீங்கள் மகிழ்ச்சியா இல்லையா? நாம் அதை பாடுவோமாக.
Aren't you glad that the Lord brought you out? Aren't you glad that the Lord brought you out? If it had not been for Jesus, oh, where would I be? I'm so glad that the Lord brought me out. Oh, I've been singing since the Lord brought me out. I've been singing since the Lord brought me out. If it had not been for Jesus, oh, where would I be? I'm so glad that the Lord brought me out.
அதை குறித்து நீங்கள் மகிழ்ச்சி அடையவில்லையா? அப்படியானால் நாம் ஒளியில் நடப்போம். உங்களுக்கு அந்த பாடல் தெரியுமா?
Walk in the light, it's a beautiful light, comes where the dewdrops of mercy are bright, shine all around us by day and by night. Oh, Jesus, the light of the world.
நீங்கள் அதை விரும்பவில்லையா? நாம் அதை மீண்டும் பாடுவோம்.
It's a beautiful light, comes where the dewdrops of mercy are bright, shine all around us by day and by night. Oh, Jesus, the light of the world.
Here it's the idea.
All ye saints of light, proclaim Jesus, the light of the world. Truth and mercy in His name, Jesus, the light.
இப்பொழுது நாம் அதை பாடுகையில் நாம் நம்முடைய கரங்களை உயர்த்துவோமாக. ஒருவருடைய கரத்தை ஒருவர் குலுக்குவோம். நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்பதற்காக நீங்கள் மகிழ்ச்சி அடையவில்லையா? குமாரனோ மேலே உள்ளார். சிறு பிள்ளைகளாக இருங்கள், ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். அவருடைய வார்த்தையில் வெளிப்படுத்துதல்.
Jesus, the light of the world.
நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய கைக்குட்டைகளை வெளியேடுங்கள். அப்படியே ஒரு நிமிடம் உங்களுடைய கைக்குட்டைகளை வெளியேடுங்கள். நாம் கர்த்தருக்கு ஒரு அசைவாட்டும் காணிக்கையை செலுத்துவோமாக. அது ஒரு கதிர் அல்ல. ஆனால் அவர்கள் பவுலின் சரீரத்தில் இருந்து உருமால்களையும் கச்சைகளையும் எடுத்தனர். பாருங்கள், நல்லுணர்வை உண்டாக்கவில்லையா? அந்த பண்டைய கால பரிசுத்தவான்களை என்னால் அப்படியே கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. அவர்கள் அங்கே ரோம விளையாட்டு அரங்கங்களுக்கு கொண்டு செல்லப்படும் முன்னர் அந்த மலையின் மீது ஏறி நடக்க துவங்கி, உங்களுக்கு தெரியுமே, அந்த சிறிய அச்சுறுத்தும் சிங்க குகைக்குள்ளாக செல்லும் போதும் பாடுவார்களே. நான் கூறுவதை திருப்பி கூறுங்கள். தேவராகிய கர்த்தாவே, நான் என்னையே உம்மிடத்தில் புதியதாக அர்ப்பணிக்கிறேன். எல்லா அநீதியிலிருந்தும் என்னை சுத்திகரியும். உம்முடைய வார்த்தையில் உள்ள எல்லா சந்தேகங்களிலிருந்தும் என்னை சுத்திகரியும். இந்த ஈஸ்டர் தினத்திலிருந்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நான் ஒரு புது சிருஷ்டியாயிருப்பேனாக. உம்முடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் சுமப்பேனாக. அது என் பாதத்துக்கு ஒரு விளக்காகவும் என் பாதைக்கு தீபமாகவும் இருப்பதாக. இது முதற்கொண்டு நான் உம்மையே பின்பற்றுவேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அது உங்களுக்கு நல்லுணர்வை உண்டாக்கவில்லையா? நம்முடைய இருதயங்களில் மறித்திருந்த நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு உயிரடைந்துள்ளோம் என்பதை அறிந்து நாம் நம்மை புதிதாக அர்ப்பணித்துள்ளோம். அது உங்களுக்கு நல்லுணர்வை உண்டாக்கவில்லையா? என்னே மறிக்காத அன்பினால் நான் உங்களை நேசிக்கிறேன். கவனியுங்கள், ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். ஏனென்றால் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? புரிகின்றதா? ஆகையால் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுங்கள். ஆகையால் நீங்கள் ஒருவருக்கொருவர் சேவை செய்யும் போது நீங்கள் தேவனுக்கு சேவை செய்கிறீர்கள். அது சரியா? உயிர்ப்பிக்கும் வல்லமையை கொண்ட இச்சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்தாலும் அதை எனக்கே செய்திருக்கிறீர்கள். நாங்கள் எப்பொழுது உண்மை தேவையுள்ளவராக கண்டோம்? நாங்கள் எப்பொழுது உண்மை காவலில் சந்தித்தோம்? நாங்கள் எப்பொழுது இந்த காரியங்களை செய்தோம்? நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்தீர்களோ நீங்கள் அதை எனக்கே செய்தீர்கள். அது அற்புதமானதல்லவா? நான் அவரை நேசிக்கிறேன், நீங்கள் நேசிக்கவில்லையா? ஓ, உங்களுக்கு இன்னும் ஒரு நிமிடம் அதிகமாக இருக்குமேயானால் நாம் இன்னும் பாட வேண்டிய ஒரு பாடல் உள்ளதே. ஓ நல்லது, நாம் அதை எடுப்போம். சரி சரி ஐயா. ஓ, இயேசுவின் நாமத்தை உன்னுடன் கொண்டு செல். நண்பர்களே, அதை மறந்து போகாதீர்கள். இப்பொழுது நாம் யாவரும் அதை பாடுவோமாக. ஒவ்வொருவரும் இப்பொழுது ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய இதயத்தோடு அதை அவரண்டை கொண்டு செல்வோமாக. நமக்குள்ளே நாம் பெற்றுள்ள எல்லாவற்றோடும் நாம் பாடுவோமாக. இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், கடுமையான துன்ப காற்றுக்கள் வீசிக்கொண்டிருக்கையில் எனக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு பக்கத்திலும் பிசாசுகள் சவாலிட்டுக் கொண்டிருக்கும் போது எனக்காக இரவிலோ அல்லது பகலிலோ நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை நான் நினைவு கூறுவேன். நானும் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பேன். உங்களுடைய நல்ல போதகர் சகோதரன் நெவில் அவர்களுடனும் உதவியாளர் சகோதரன் காப்ஸ் அவர்களோடும் தைத்திருங்கள். அவர்களுக்கு செவி கொடுங்கள். அவர்கள் உங்களுக்கு ஜீவ வார்த்தையை போதிப்பார்கள். நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் அதை விசுவாசித்திராவிட்டால் நான் நிச்சயமாகவே அவர்களை இங்கு இருக்க விட மாட்டேன். நான் நிச்சயமாகவே அனுமதிக்கவே மாட்டேன். அவர்கள் செய்தியை விசுவாசிக்கிறார்கள் என்றும் அவர்கள் தங்களுடைய சிறந்த அறிவிற்கேற்றார் போல் அதனோடு தரித்திருக்கிறார்கள் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். நான் அவர்கள் இருவரிலும் நம்பிக்கையுடையவனாயிருக்கிறேன். அவர்களோடு தரித்திருங்கள். இந்த மற்ற சகோதரர்கள் இன்றிரவு இங்கு நின்ற இவர்கள் தங்களுடைய கூட்டத்தை எங்கே வைத்துள்ளார்களோ அங்கே அவர்களுக்கு அருகில் நீங்கள் இருந்தால் அவர்களோடு தரித்திருங்கள். இன்றிரவு அவர்கள் எதற்காக இங்கே வந்தார்கள் என்பதை நீங்கள் கேட்டீர்கள்.
The name of Jesus saved you as a shield from every snare. Listen to this. Oh, when temptations round together, just breathe that holy name in prayer. Precious name, precious name.
அன்புள்ள தேவனே, இந்த ஜனங்களை குணமாக்கும் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நான் உம்மிடம் ஜெபிக்கிறேன். இதை அருளும் கர்த்தாவே என்று நான் ஜெபிக்கிறேன். நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. ஓ தேவனே, எங்களோடும் கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும். அதுவே உண்மையான என்னுடைய ஜெபமாயிருக்கிறது. நான் மீண்டும் சந்திக்கும் வரையில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான சபையோரை கலைந்து செல்லும்படி நம்முடைய விலையேறப்பட்ட சகோதரன் நெவில் வழி அனுப்புவாரா என்று அவரை நான் கேட்டுக்கொள்ளப் போகிறேன். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். உங்களை போன்ற ஜனங்களை பெற்றுள்ளதற்காக நான் மிகவும் நன்றி உள்ளவராயிருக்கிறேன். இந்த செய்தியை எவருமே விசுவாசிக்காதிருந்தால் இது என்னவாயிருக்கும்? ஆனால் இங்கே இதை விசுவாசிக்கிற ஜனங்கள் உண்டு. நீங்கள் இதற்காக மறிப்பீர்கள், ஏனென்றால் நாம் இந்த செய்தியை பெற்றுள்ளோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய ஜெபங்கள் உங்களோடு இருக்கின்றன. என்னுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் ஒவ்வொருவருடனும் செல்லுகின்றன. நீங்கள் அந்த உயிர்த்தெழுதலில் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாமல் இருப்பீர்களாக. உயிர்ப்பிக்கும் வல்லமை இப்பொழுது உங்களுக்குள்ளாக இருக்கிறது. எல்லாம் முடிவுற்று விட்டது. நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீர்கள். சகோதரன் நெவில் கலைந்து செல்ல கூறும் வரையில் நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.